ஜெபத்திற்காக நாம் தலை வணங்கி இருக்கையில் சிறிது நேரம் நாம் நின்ற வண்ணமாயிருப்போமாக. எங்களுடைய கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பூமியின் மீது நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக கூடி வரும் இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் இன்று உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அவருடைய பிரசன்னமாகுதலின் வேளையில் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க, நாங்கள் எங்களுடைய இருதயங்களை இன்று உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆராய்ந்து நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்று பார்ப்போமாக. நித்திரை அடைந்தவர்களோடு நாங்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்தித்து எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வேத வார்த்தைகள் கூறுகிற வண்ணமாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜனங்கள் மத்தியில் இன்னமும் இருக்கின்ற உண்மையான கிறிஸ்தவ ஆவிக்காகவும், அவர்கள் இன்னமும் உண்மையும் உம்முடைய வார்த்தையும் விசுவாசிப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆகையினால் இன்று நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்கேற்ப எங்கள் மேல் பொடிந்து, நாங்கள் வார்த்தையினால் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு இந்த கடைசி நாட்களுக்கான உம்முடைய கரத்தில் இருக்கும் கருவிகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்றும் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பிரசன்னமாகும்படியாய் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மகத்தான வேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் உட்காரலாம். இங்கே இன்று காலையில் நான் மீண்டுமாக வந்திருப்பதை ஒரு மகத்தான ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். எங்களிடத்தில் போதுமான உட்காரும் இடவசதி இல்லாமைக்காக நாங்கள் வருந்துகிறோம். வியாதியஸ்தர்களுக்காக இன்றிரவு ஜெபம் செய்ய நாங்கள் முயற்சிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த காலையில் அதை செய்வது கடினமாயிருக்கும். இந்த செய்தியை இன்றைக்கு நான் ஒலிப்பதிவு செய்ய போகிறேன். கர்த்தர் இதை குறித்து ஒன்று அல்லது இரண்டு மாதங்களாக நீண்ட காலமாக என்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கூட்டங்களின் போது இதை செய்ய எனக்கு நேரம் போதவில்லை. ஏனென்றால் அந்த ஆராதனைக்கு நாங்கள் 30 to 40 நிமிடங்கள் அதற்கு அளிக்கிறோம். ஜனங்கள் வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் செல்வதால் என்னுடைய செய்திகளை நான் குறுகலாக்கிக் கொள்வது மேலானது என நான் கண்டறிந்தேன். அதை ஒலிப்பதிவு செய்ய அங்கே அவர்களுக்கு நேரமில்லை. எனவே இங்கே ஜெபகூடாரத்துக்கு வரும் வரைக்குமாய் காத்திருந்து பின்னர் இங்கே வந்து பதிவு செய்யலாம் என்று கருதினேன். இது சற்று நீண்டதாக இருக்கும். நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றும் எனக்கு தெரியும். என்னால் முடிந்த அளவு துரிதமாக இருக்க போகிறேன். நீங்கள் உங்கள் இருக்கைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதோ அல்லது வேறு ஏதும் செய்து கொண்டாலும் அது எனக்கு தொல்லையாக இருக்காது, எனக்கு பாதகமாகவும் இருக்காது. எல்லாம் எனக்கு நன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஒலிப்பதிவுகளை நாம் செய்வதனால் இது நமக்கு ஒரு விசேஷ நாளாகும். வெளியே ஊழியத்தில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றின மகத்தான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவைகளை ஒருவேளை இன்றிரவு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்பொழுது நம்மால் அதற்கு அதிக நேரம் கொடுக்க முடியும். நமக்கு அதிக நேரமும் இருக்கும். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம். உங்கள் இருதயங்கள் சந்தோஷத்தினால் நிறைந்து கர்த்தருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னுடையதும் கூட நடந்து கொண்டிருக்கின்ற விதமாய் காரியங்களை காண்பதில் என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் பொங்கிக் கொண்டிருக்கின்றது. தேசிய போராட்டம் சபையானது தற்போது இருக்கின்றதான நிலைமை, அவருடைய வருகைக்கான அடையாளங்களை ஆவிக்குரிய பிரகாரமாயும் மாம்ச பிரகாரமாயும் காண்கிறதுனாலும், அவருடைய இந்த பிரசன்னமாகுதலின் நேரமானது மிகவும் சமீபமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறதும், அந்நாட்களில் ஒன்றில் நாம் மறுரூபப்பட போகிறோம் என்பதை அறிவதும் நம்முடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் நிறைக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்கள் எங்கோ ஒரு தொலைபேசி இணைப்பின் மூலமாக இந்த செய்தியை ஃபீனிக்ஸுக்கும் இன்னும் பல வித்தியாசமான பாகங்களுக்கும் தொலைபேசியின் மூலமாக கொண்டு செல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. அது அப்படியாகத்தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். எனக்கு தெரியாது, உள்ளே நான் வருவதற்கு முன்னே அவ்வாறு எனக்கு அறிவிக்கப்பட்டது. அங்கே இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் உண்மையாகவே நல்ல சுகத்தை அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையும் அவர்கள் மேல் இருக்கிறது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை திறக்கப் போகிறோம். இங்கே நாம் எல்லாரும் வந்துள்ள காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தை ருசிக்கவும் நம்மை குறித்து நாமே கவனமாய் இருக்கவுமே. இங்கே இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒருபோதும் இங்கே வரவில்லை. எந்த ஒரு மனிதனும் இந்த விதமாக இந்த உஷ்ணத்தில் வந்து உட்டான் இருக்க மாட்டான் என்பதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நாம் இங்கே ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். அதென்னவெனில் தேவனோடு நெருங்கி நடப்பதையாகும். நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அதுதான். கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பதே ஆகும். அவரோடு நெருங்கி நடக்கவே நாம் இங்கே இருக்கிறோம். இந்த வெப்பம் எனக்கு சிறிது கடினமாக இருக்கிறது. எனக்கு அந்த உலர்ந்த வெப்பம் அங்கே டூசானில் பழகி போய்விட்டது. இங்கே இருக்கின்ற ஈரப்பச்சை எங்களுக்கு கடினமாயிருக்கிறது. அங்குள்ள வெப்பம் இதை காட்டிலும் உஷ்ணமாயிருக்கிறது. ஆனால் அது உலர்ந்து இருக்கும். இங்கே எங்களுக்கு ஈரப்பசையானது சில சமயத்தில் 1% 20 பங்குதான் இருக்கிறது. ஒருவேளை அது போன்று இருக்கலாம். ஏறக்குறைய ஏதோ ஒரு பிராணவாயு கூண்டில் ஜீவிப்பது போல் இருக்கிறது. ஆனால் இங்கேயோ அதில் ஈரப்பசை இருக்கிறது. நாங்கள் இங்கே கூறுவது போன்று ஒரு பிடிந்தெடுப்பது போன்ற உணர்வை தருகிறது. எனவே அது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாயிருக்கும். எனக்கு அது தெரியும். குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களும் நீங்களும் வாலிபரும் வயோதிபரும் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறது கடினம். உங்களுடைய தியாகத்திற்காக தேவன் அபரிமிதமான பலனை அளிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சகோதரன் ராய் பாடர்ஸ் இங்கு எங்கோ இருக்கிறார் என அறிகிறேன். அப்படி அறிவிக்கப்பட்டதை நான் கேட்டேன். ஆனால் உள்ளே வர ஒருவேளை முடியவில்லை என யோகிக்கிறேன். அவர்தான் இந்த கூட்டங்களின் மேலாளர். ஆக இப்பொழுது மிச்சிகன் ஸ்டர்கஸில் இருந்து நமது மத்தியில் வரும் ஒரு மனிதர் சகோதரன் ஜாக்சன் இன்று காலையில் கர்த்தரோடு இருக்கும்படியாய் போய்விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எப்படி சென்றார் அல்லது அது எப்படி நேர்ந்தது என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. அவர் நன்றாகத்தான் இருந்தார். அவரை மறித்து போனவராய் கண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன், அல்லது அதை போன்று ஏதோ. அதன் முழு விவரங்களும் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த சகோதரன் ஜாக்சன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அநேக வருடங்களாக நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் நமது மத்தியில் உட்கார்ந்தவர். அவர் நம்மில் ஒருவராயிருக்கிறார். தேவனே அவருடைய தீரமான ஆத்மாவை இளைப்பார பண்ணும். அந்தவிதமாய் போவதென்பது அது ஏதோ காரியமாய் இருக்கிறது. அவர் போக வேண்டியதான நேரமாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை குறித்து நமக்கோ அல்லது அதை குறித்து அவருக்கோ தேவன் எச்சரிப்பு கொடுக்கவில்லை. அந்தவிதமாகத்தான் அது இருந்தது. என்னால் முடிந்த சீக்கிரத்தில் தொலைபேசியில் அவருடைய மனைவியை அழைத்து நம்முடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும். அவருடைய தீரமான கிறிஸ்தவ ஜீவியத்திற்காகவும் அவர் இந்த பூமியில் எப்படியா இருந்தார் என்பதற்காகவும் விசேஷமாக இங்கே இருக்கின்ற உள்ளூர் சபையாகிய நமக்கு அவர் என்னவாக இருந்தார் என்பதற்காகவும் நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி கூற விரும்புகிறோம். இப்பொழுது இன்றிரவு வியாதிகளுக்காக ஜெபிக்கப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் இன்றிரவு அதிகமாக வியாதிஸ்தரை பற்றியே பேசுவேன். ஆனால் இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது நேரடியாக வார்த்தைக்குள்ளாக போவோம். ஏனென்றால் இங்கே நெருக்கமாகவும் உஷ்ணமாகவும் இருக்கிறது. நாம் யாவரும் நேராக வார்த்தைக்கு போவோம். நான் வேத வார்த்தைகளில் இருந்து 2 பகுதிகளை வாசிக்க விரும்புகிறேன். நீண்டதா இருக்கும். எனவே நான் சொல்ல போகிறவைகளுக்கு அது ஒரு சிறிய பின்னணியத்தை கொடுக்கும். இப்பொழுது இந்த வெளிநாடாக்களை நான் கேட்பதற்கு முன்னதாக அதை விற்பனை செய்யாமல் இருந்தால் சகோதரன் சாத்மன் அது நலமாயிருக்கும். அதாவது பொதுமக்களிடத்தில் போவதற்கு முன்னதாக நான் அதை கேட்க வேண்டும். இப்பொழுது நான் பிலிப்பிய 2:1-8 வரைக்கும் வாசிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 3:6-4 ஒரு பின்னணியத்திற்காக வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது பிலிப்பிய 2:1 நான் முதலாவது வாசிப்பேன். வாசிப்பதற்கு முன்னதாக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனம் சத்தியமாயிருக்கிறது. நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த தொல்லை நிறைந்ததான வேளையில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும் கொள்ளை நோய்களும் அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பயத்தினால் ஆண்களுடைய இருதயங்கள் தவறி போகின்றது. சுபத்தின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்தை நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது இதை எல்லா உலகமும் காணும்படியாக அது இயற்கையின் ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அங்கே ஒரு ஆவிக்குரிய ஆதிக்கமும் கூட இருக்கிறது. நாம் மகத்தான காரியங்களை சம்பவிக்க காண்கிறோம். அவைகளை குறித்து இன்றைக்கு நாம் பேச விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் ஆசீர்வாதமாக்கும். இந்த புத்தகத்தை கையில் எடுக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அல்லது அதை பார்க்கவும் கூட வானத்திலாவது அல்லது பூமியிலாவது பாத்திரவானாய் ஒருவனும் இல்லை. ஆனால் அங்கே ஒருவர் காட்சி அளித்தார். அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் தோய்ந்தவராய் வந்து அந்த புத்தகத்தை வாங்கினார். அவர் பாத்திரவானாயும் அதை திறக்க கூடியவராயும் இருந்தார். ஓ தேவ ஆட்டுக்குட்டியே, ஆறுதலுக்காக உம்முடைய வார்த்தையை எங்கள் இருதயங்களிலே இன்றைக்கு திறந்தருளுவீராக. நாங்கள் உம்முடைய ஊழியர்கள், எங்களுடைய பாவங்களை மன்னியுங்க தாவே. வார்த்தையானது மகத்தான வல்லமையோடும் செல்வாக்கோடும் இன்றைக்கு புறப்பட்டு போவதை பாதிக்கக்கூடிய ஏதாவது காரியம் எங்களுடைய ஜீவித்தில் இருக்குமாயின் அதை எடுத்து போடுங்க தாவே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக வாக்களிக்கப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுக்கு முழுமையான அணுகுதல் உண்டாய் இருக்கும்படி தடை செய்வது ஏதாவது இருந்தால் அதை நீக்கி போடும். இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
If there be therefore any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit,
கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்துக்கு திருப்பி 6 வசனம் முதல் 18 வசனம் வரை வாசித்து அப்படியே 4 அதிகாரத்தின் ஒரு பகுதிக்கு செல்வோம்.
ஆல்சோ ஹஸ் மேட் அஸ் ஏபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி நியூ டெஸ்டமென்ட் நாட் ஆஃப் தி லெட்டர் பட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஃபார் தி லெட்டர் கில்லெத் பட் தி ஸ்பிரிட் கிவெத் லைஃப்.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒடிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளோடு கத்தட்டாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது இன்று காலையில் என்னுடைய பேசும் பொருள் தேவனை வெளிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன்.
And each time, if you who take the tapes and listen,
நீங்கள் ஒலிநாடாக்களை எடுத்துக்கொண்டு போய் போட்டு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். தேவன் சபைக்கு எதை கூற வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அதை நேரடியாக சபையில் கூறாமலேயே இந்த விதமாய் உங்களுக்கு கூறுகிறார். புரிகின்றதா? சில சமயங்களில் எண்ணிக்கைக்கு குறைந்து போகத்தக்கதாக நாம் காரியங்களை கூற வேண்டியதாய் ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அது ஒருவேளை சில ஆட்களை வெளியேறும்படியாக செய்யலாம், சிலரை அது பற்றி சிந்திக்கும்படியாயும் செய்யலாம். ஆனால் அது நோக்கத்தோடு செய்யப்படுகிறது, அந்த விதமாய்தான் அது செய்யப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அப்படியானால் தேவன் வேண்டுமென்றே ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை அது போன்று செய்கிறார் என்று கூறுகிறாயா என்று ஒரு கால் சிலர் சொல்வதற்கு ஏதுவாகும். அவர் நிச்சயமாக செய்தார், இன்னமும் செய்கிறார். ஒரு நாள் ஆயிரக்கணக்கான பேர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று அவர் கூறினார். அவருக்கு இருந்தது போன்றதான ஒரு ஊழியத்தை உடைய ஒரு மனிதன் அந்த விதமான ஒரு சொற்றொடரை கூறினார். ஒரு வைத்தியரோ அல்லது ஒரு நர்ஸோ அல்லது ஒரு அருமையான கற்றவனோ இருந்திருந்தால் அந்த சொற்றொடரை குறித்து அந்த நபர் என்ன நினைப்பான்? ஏன் அவன் மாம்சத்தை புசிப்பதா? அது நரமாம்சம் புசிப்பவன். மனித ரத்தத்தை குடிப்பதா? அது ரத்தம் குடிக்கும் பூதமாச்சே என்று கூறுவான். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர் நம்மை நரமாம்சம் புசிப்பவனாகவும் மனித ரத்தம் குடிக்கும் பூதமாகவும் இருக்கும்படி கூறுகிறார். அந்த ஜனக்கூட்டத்தார் யாவரும் அவரை விட்டு எழுந்து போய்விட்டார்கள். அங்கே அவரோடு கூட ஒரு ஊழியக்கார சங்கம் ஒன்று இருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேர்கள் இருந்தனர். அவர்கள் பக்கமாக அவர் திரும்பி, மனுஷகுமாரன் தாம் புறப்பட்டு வந்த இடத்திற்கு திரும்பி ஏறி போவதை நீங்கள் காணும் போது என்ன நினைப்பீர்கள் என்று கூறினார். இப்பொழுது அவர் அதை விளக்கி கூறவில்லை, எப்படி என்று ஒருபோதும் சொல்லவே இல்லை. பவுல் பின்னால் அதை விளக்குகிறான். அவர் வெறுமனே அதை கூறினார். புரிகின்றதா? பின்னர் அவர் இந்த ஊழியக்காரிடத்தில், மனுஷகுமாரன் தாம் புறப்பட்டு வந்த இடத்திற்கு திரும்பி ஏறி போவதை கண்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அந்த மனிதர்கள் இந்த விதமாய் கூறினதில் சந்தேகம் ஏதும் இல்லை. இப்பொழுது ஒரு நிமிஷம், ஓ, நாங்கள் அவரோடு புசித்தோம், நாங்கள் அவரோடு மீன் பிடித்தோம், நாங்கள் அவரோடு தூங்கினோம், அவர் எங்கே பிறந்தார் என்று நாங்கள் அறிவோம், அவரை தாலாட்டின தொட்டினை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த மனிதன் எப்படி இதை கூற முடியும்? இது மிகவும் கடினமான கூறுதல் என்று வேதாகமமோ அதன் பிறகு அவர்கள் அவருடன் நடக்கவில்லை என்று கூறுகிறது. அவர்கள் அவரை விட்டு சென்றனர். அதன் பிறகு அவரோடு 12 பேர்கள் மாத்திரமே இருந்தனர். அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்களில் ஒருவன் ஒரு பிசாசி என்று அவர் கூறினார். எனவே அவர் அவர்கள் பக்கமாக திரும்பினார். அவர் அப்பொழுது என்ன கூறினார் என்பதை விளக்கி கூற அங்கே ஒருவரும் இல்லை. அவர்கள் எப்படி அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிறார்கள்? அவர் இங்கே பூமியின் மேல் பிறந்திருக்கும் பொழுது எப்படி அவர் கீழே இறங்கி வந்தார்? புரிகின்றதா? அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு அவர் அப்போஸ்தலரின் பக்கமாக திரும்பி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கூறினார். அந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்ற மகத்தான சொற்றொடரை கூறினான். புரிகின்றதா? ஏனென்றால் நாங்கள் திருப்தியாய் இருக்கிறோம், நீரும் நீர் மாத்திரமே இந்த வேளையும் ஜீவ வார்த்தையை உடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். புரிகின்றதா? நாங்கள் அதை குறித்து திருப்தியாய் இருக்கிறோம். பாருங்கள், அவர்களால் அதை விளக்கி கூற முடியவில்லை. உங்களால் விசுவாசத்தை விளக்கி கூற முடியாது. அது நீங்கள் விசுவாசிக்கின்ற ஏதோ காரியமாய் இருக்கிறது. அது அவ்வளவு இடமாய் இருப்பதினால் வேற எதினாலும் அதன் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையினால் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த வேளையான மேசியாவின் காலத்திற்காக எழுதப்பட்டுள்ளதான வார்த்தையில் அவர் பொருத்தமாக அந்த ஸ்தானத்தை நிரப்புகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் விட்டு வெளியே வந்ததான அந்த குளிர்ந்து போன சம்பிரதாய சபைக்குள் திரும்பி போவதானால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்கே போவோம் என்றார்கள். புரிகின்றதா? நீர்தான் ஜீவ வார்த்தையை உடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் என்றார்கள். பார்த்தீர்களா? அவர்களால் அதை விளக்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். புரிகின்றதா? அவருடைய குழுவை ஒன்றுபடுத்தும் வரைக்கும் பாருங்கள், அந்த கூட்டத்தை களைபிடுங்கும்படியாய் இயேசுவானவர் அதை கூறினார். அந்த எல்லா ஜனங்களில் இருந்தும் அவர்கள் அந்த 11 மட்டுமே உண்மையாகவே அவர் யார் என்று புரிந்து கொண்டார்கள். அவர் தேவன் என்றும் தேவன்தான் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்று காலையில் என்னுடைய பேசும் பொருள் அந்த தேவனை வெளிப்படுத்துவது அல்லது திரை நீக்குவது என்பதாகும். தேவன் எப்பொழுதும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு திரையின் பின்னே எல்லா காலத்திலும் மறைந்து கொண்டார். ஆனால் அவர் எல்லா நேரத்திலும் தேவனாயிருந்தார். புரிகின்றதா? உலகத்தில் இருந்து அவர் தம்மை மறைத்துக் கொண்டே அந்நாட்களில் இருந்த அப்போஸ்தலரை போன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அது கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து தேவன் பேசுகிறதா இருக்கிறது. இப்பொழுது மனிதன் எப்பொழுதுமே அந்த தேவனை சரீர பிரகாரமாக காண வேண்டும் என்று வகை தேடினான். அது அவனுடைய இயற்கையான சுவாபமா இருந்து வருகிறது. அவன் எப்பொழுதுமே அதை காண விரும்பினான். அவரை போன்று காணப்படுகின்ற சிருஷ்டிகளை மனிதன் உண்டு பண்ணினான். சிவப்பிந்தியர்கள் சூரியனை தொழுது கொண்டார்கள். ஆப்பிரிக்காவில் வித்தியாசமான மிருக உருவங்கள் முதலானவைகளை தொழுது கொள்கிறார்கள் என்று கண்டறிந்தோம். அலாஸ்காவின் பழங்குடி மக்கள் தேவன் பல வித்தியாசமான ரூபங்களில் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். மார்ஸ் மேடையில் அந்த நேரத்தில் பவுல் அத்தேனே நகரத்தில் பேசியது போன்று இந்த அறியப்படாத தேவனை குறித்து அதிக அஞ்ஞான பழக்க வழக்கங்களை செய்தும் அவர் அங்கே இருக்கிறார் என்றும், ஆனால் அவர்கள் அவரை அறியாதிருக்கிறார்கள் என்றும் கூறினார். அவ்விதமாகவே நாம் யோபின் காலம் வரைக்குமாய் கூட காண்கிறோம். ஒரு தேவன் அங்கே இருக்கிறார் என்று யோபு அறிந்திருந்தான். அவன் அதை அறிந்திருந்தான். அங்கு எங்கோ ஏதோ காரியம் இருக்கிறது என்று சரியான சிந்தையில் இருக்கிற எவன் ஒருவனும் அறிந்திருக்கிறான். யோபு அவரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பினான். யோபிடத்தில் பேசுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ரூபத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் யோபிடத்தில் பேசும் போது அவர் தன்னை திரையிட்டுக் கொண்டார். அவர் ஒரு சுழல் காற்றில் திரையிட்டுக் கொண்டார். ஒரு சுழல் காற்றில் இறங்கி கீழே வந்தார். தேவன் இன்னமும் ஒரு சுழல் காற்றில் வருகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்று நாள் அவர் ஒரு சுழல் காற்றில் வந்தபோது என்னோடு இருந்த அநேகர் ஒரு எண்ணிக்கை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு முந்தின தினமே சகோதரன் பேங்க்ஸ் மட்டும் மற்றவர்களும் இருந்தனர். அவர் ஒரு கல்லை எடுத்து அதை தூக்கி ஆகாயத்தில் உயிரை எரிந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறி அதை அப்பொழுதே நீங்கள் காண்பீர்கள் என்று கூறினார். நான் மலையின் உச்சியில் ஒரு கல்லை எடுத்து உயரே ஆகாயத்தில் எரிந்தேன். அது திரும்பி கீழே வரும்பொழுது அது ஒரு சுழல் காற்றை உண்டாக்கியது. அதன் உறிஞ்சும் சக்தியை பாருங்கள். நீங்கள் ஏதாவது காரியத்தை செய்துதான் அதன் காரணமாக ஏதோ காரியம் அதை பின்தொடர வைக்க முடியும். இயேசுவானவர் ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டார். அதன் பிறகே அந்த ரொட்டி துண்டில் இருந்து அது பெருகிற்று. அவர் தண்ணீரை எடுத்து ஜாடிகளில் நிரப்ப சொன்னார். எலியா உப்பை எடுத்து கலசத்தில் போட்டான். ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரில் எரிந்து மிதக்க வைத்தான். அது அடையாளமாக்கும்படியான ஏதோ காரியமாயிருக்கிறது. அந்த கல்லை எடுத்து அதை ஆகாயத்தில் எரிய அது திரும்பி வருகையில் ஒரு சுழல் காற்றை துவக்கியது. அடுத்த நாள் வேட்டைக்கு சென்றிருந்த போது எங்களுடன் ஒரு ஊழியக்காரன் வந்தார். அவர் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணம் இந்த விடமாக வெளியிடங்களில் வரும்பொழுது கர்த்தர் உமக்கு தரிசனங்கள் கொடுப்பது உண்டா என்றார். நான் சொன்னேன், ஆம், ஆனால் நான் வழக்கமாக இங்கே இளைப்பாறத்தான் வருவேன் என்றேன். சரியாக அப்பொழுதே தரிசனம் வந்தது. சகோதரன் பார்டர் இப்பொழுது அவர் வெளிப்பக்கமாக இருக்கிறார். அவர் அப்பொழுது உடன் இருந்தார். சகோதரன் பேங்க்ஸ் விடும் என்று நான் நினைக்கிறேன். ஓ, இன்னும் அநேகர் மலையின் மேல் இருந்தனர். ஒரு 8-10 பேர்கள் சகோதரன் பேங்க்ஸ் விடுவதற்காக கவனித்துக் கொண்டிருந்தார். சரியாக மலையின் உச்சியில் 7 தூதர்கள் தோன்றின இடத்தில் இருந்து சுமார் அரை மைல் தூரத்தில் நான் அங்கே போகும்படியாக இங்கே இருந்துதான் போனேன். திரும்பி வந்து இந்த 7 முத்திரைகளை குறித்து கூறினேன். அங்கிருந்து சுமார் அரை மைல் தூரத்தில் இருக்கிறது. பின்னர் அடுத்த நாள் இது போய்கொண்டிருக்கையில் நான் இந்த சகோதரத்தில், நான் உம்முடைய கோளாறு என்ன? உம்முடைய கண்களில் ஒரு ஒவ்வாமை இருக்கிறது. வைத்தியர்கள் சில வருஷங்கள் அதை நிறுத்திவிட முயற்சித்தார்கள். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அது உன்னுடைய கண்ணை தின்றுவிட போகிறது என்றார்கள். நான் சொன்னேன், கவலைப்படாதேயும், இயேசு கிறிஸ்து உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்றே. அவர் அப்படியே அவருடைய துப்பாக்கியை கீழே விட்டார். தொடர்ந்து நான் உம்முடைய தாயார் அவள் என்னவென்றும் அவளுக்குள்ள கோளாறு என்னவென்றும் கூறினேன். அதற்கு அவர், அது உண்மை என்றார். இங்கே சபையிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரன் ராய் ராபர்சன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் அவரை தெரியும் என யூகிக்கிறேன். அவர் ராணுவத்தில் நீண்ட அனுபவம் உள்ளவர் என்பதை அறிந்தவனாய், என்ன சம்பவிக்க போகிறது என்பதையும் அறிந்தவனாய், என் கரத்தை அவருடைய தோளின் மேல் போட்டு, சகோதரன் ராபர்சன், ஜாக்கிரதையாயிரும், கவனியும், ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்று நான் கூறினேன். நான் நின்று கொண்டிருக்க வேண்டிய இடத்திற்கு நான் திரும்பி நடந்து சென்றேன். ஆகாயத்திலிருந்து ஒரு சுழல் காற்று மலைக்கடவாய் வடியினூடாக மேலிருந்து கீழாக நோக்கி வந்தது. அது அவ்வளவு மகத்தா இருந்து அப்படி பாறைகளை 8 அல்லது 10 அங்கல கற்களாக மலை உச்சியில் இருந்து உடைத்து ஒரு 200 கஜ தூர பரப்பளவில் சிதறடித்தது. இப்படியாக 3 முறைகள் மலையின் மீது மோதி அதிலிருந்து ஒரு சத்தம் வெளிவந்தது. புரிகின்றதா? அவர்கள் எல்லாரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இங்கே இருக்கின்ற சகோதரன் பேங்க்ஸ் மேல வந்து, நேற்று அதைதானே நீரிடத்தில் கூறிக்கொண்டிருந்தீர் என்றார். நான் ஆமையா அழுதான் அது என்றேன். அவர் இப்பொழுது அது என்ன கூறினது என்றார். நான் அதற்கு சகோதரன் பேங்க், அதை நான் மட்டும் அறிந்து கொள்வதற்கானது பாருங்கள், ஏனென்றால் அது ஜனங்களை பயத்துக்குள் ஆக்கிவிடும் என்றேன். ஆனால் அது சிறிதுதான் நடந்தது, அப்படியே தொடர்ந்து போய் வடக்கு பக்கமாக போய்விட்டது. சில நாட்கள் கழித்து அது சமுத்திரத்தை தாக்கி பேர்பேங்க்ஸை சுற்றி என்ன நடந்தது என்று நீங்கள் கண்டீர்கள். அது ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளமாயிருந்தது. பாருங்கள், அது ஜனங்களை திகிலுக்குள் ஆக்கிவிடும். ஆக அவைகள் சம்பவித்தாக வேண்டும். பாருங்கள், அவைகள் சம்பவிக்கத்தான் வேண்டும். சம்பவித்தாக வேண்டிய காரியங்கள் எப்படியா இருந்தாலும் சம்பவித்தாக வேண்டும். பாருங்கள், எப்படியா இருந்தாலும் அது சம்பவிக்க போகின்றது. ஒரு சமயம் மோசே தேவனை காண வேண்டும் என்று விரும்பினான். தேவன் அவனை ஒரு கண்மலையின் மேல் நிற்கும்படியாய் கூறினார். அந்த கண்மலையின் மேல் மோசே நின்று தேவன் கடந்து போவதை கண்டான். அவருடைய முதுகு பாகம் ஒரு மனிதனுடைய முதுகு போன்று இருந்தது. மோசே அங்கே கண்மலையின் மேல் நின்று கொண்டிருந்த போது தேவன் ஒரு சுழல் காற்றுக்குள் இருந்தார். நாங்கள் அதே கண்மணியின் மேல் நின்றதை நீங்கள் அந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள் என யூகிக்கிறேன். அந்த ஒளி கர்த்தருடைய தூதனானவன் சரியாக அது மோதின அதே இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதோ அங்கே இருக்கிற அறிவிப்பு பலகையில் அந்த புகைப்படை மீண்டுமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசுவாய் இருக்கிறார். புரிகின்றதா? அவர் அதே தேவனாயிருக்கிறார், வெறுமனே அவருடைய ரூபத்தை மாற்றிக் கொண்டார். இப்பொழுது அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் டூசானில் இருக்கும் ஒரு பேப்டிஸ்ட் போதகர், இயேசுவும் தேவனும் ஒரே நபராய் இருப்பார்கள் என்று நீ எப்படி கூற முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், உம்முடைய சொந்த சிந்தனையை நீர் அப்புறப்படுத்தி அதை வேதத்தின் பிரகாரமாய் சிந்தியுங்கள். அப்பொழுது அது மிகவும் எளிதாயிருக்கும். அவர்கள் ஒருவரே, தேவன் ஒரு ஆவியாயிருக்கிறார், இயேசு என்பது அவர் தம்மை தெரிவித்துக் கொண்ட சரீரமாயிருக்கிறார். புரிகின்றதா? நான் சொன்னேன், என் வீட்டில் இருப்பது போன்று என்னுடைய மனைவிக்கு நான் அவளுடைய கணவன். எனக்கு ஒரு வாலிபமான மகள் ரிபேக்காள் இருக்கிறாள், நான் அவளுக்கு தகப்பன். எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான், அவனுடைய பெயர் பால், நான் அவனுடைய பாட்டனார். நான் கணவன், தகப்பன், பாட்டனார். என்னுடைய மனைவிக்கு என்னிடத்தில் தகப்பன் என்றோ அல்லது பாட்டனார் என்றோ எந்த உரிமையும் அவளுக்கு கிடையாது. கணவன் என்று மட்டுமே அவள் உரிமை கோரலாம். என்னுடைய மகளுக்கு கணவனோ அல்லது பாட்டனார் என்றோ எந்த உரிமையும் அவளுக்கு கிடையாது. அவள் என்னுடைய மகள். புரிகின்றதா? ஆனால் அவிதமாக இருந்தும் இந்த மூன்று நபர்களும் அதே நபராயிருக்கிறார். புரிகின்றதா? அது தேவனாயிருக்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அது வெறுமனே யுகங்களின் உரிமை கோருதலாயிருக்கிறது. தேவன் அப்படியே இருக்கிறார், அதே தேவன். தேவன் தம்மை மாற்றிக்கொண்டார், அவருடைய ரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். இங்கே நீங்கள் பிலிப்பியரில் கவனிப்பீர்களானால், கொள்ளையாரின பொருளாய் எண்ணாமல் மனுஷ்ய ரூபம் எடுத்தார் என்று அவர் கூறினார். இப்பொழுது அந்த ரூபத்திற்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தை, நான் அதை நேற்று முழுவதுமாக தேடிக்கொண்டு அது என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். என்ஆர்பே என்ற இந்த வார்த்தை இருப்பதை நான் கண்டேன். இந்த விதமாக ENMORPHE என்ற ஆங்கில எழுத்தின்படியாக என்ஆர்பே, என்ஆர்பே என்றால் என்ன என்று கிரேக்க அகராதியில் தேடினேன். ஒருவேளை நான் தவறாக உச்சரிக்கலாம் என்ற காரணத்தினால் நான் எழுத்து கூட்டி சொன்னேன். ஒரு ஒலிநாடா அனுப்பப்பட்டால் ஒருவேளை பாண்டித்யம் பெற்றவர்கள் அதனால் அதன் அர்த்தம் என்னவென்று அறிந்து கொள்வார்கள். அந்த என்ஆர்பே அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதாகும். அவர் கீழே இறங்கி வந்தார். இப்பொழுது அங்கே அந்த கிரேக்க பதத்திற்கு காண முடியாத ஏதோ ஒன்று இருப்பினும் அது அங்கே இருக்கின்றது. பின்னர் அது மாறிக்கொள்ளுகிறது, கண்ணினால் அது பார்க்க முடிகிறது என்பதாகும். புரிகின்றதா? தோத்தானில் எலியா இருந்தது போன்று பாருங்கள், அங்கே சுற்றிலுமா இருந்த அந்த தேவ தூதர்களை எல்லாம் அந்த வேலைக்காரனால் காண முடியவில்லை. தேவன் அப்படியே மாற்றிவிட்டார். தேவ தூதர்களை கீழே கொண்டு வரவில்லை, ஆனால் அவர் வேலைக்காரரின் பார்வையை மாற்றினார். அந்த மலைகள் தேவ தூதர்களாலும் அக்னியாலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அவருடைய தீர்க்கதரிசியை சுற்றி நிறைந்திருந்தது. பாருங்கள், அவர் அவர்களுடைய பார்வையை மாற்றினார். அந்த காரியமானது ஏற்கனவே அங்கே இருந்தது. எனவே தேவன் எப்பொழுதும் இங்கேதான் இருக்கிறார். நான் அதைதான் கூற முயற்சிக்கிறேன். அவர் மனிதனாக ஆனபோது அவர் ஒரே காரியத்தை தான் செய்தார், அவருடைய முகமூடியை அவர் மாற்றிக்கொண்டார். புரிகின்றதா? இதுதான் என்மார்பேயாகும். அவர் தம்மை தாமே முன் இருந்ததற்கு இப்பொழுது இருக்கிறதற்கு அல்லது அவருடைய முகமூடியை இன்னொரு வேடத்திற்கு மாற்றிக்கொண்டார். ஒரு மகத்தான நாடகத்தில் இருப்பது போன்று, இன்று காலையில் நான் பேசிக் கொண்டிருந்தது போன்று ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் அதை அறிந்து கொண்டேன் நீண்ட காலத்துக்கு
முன்னர்.
ஆனால் இங்கிலாந்து தேசத்து ராஜாவுக்காக ஷேக்ஸ்பியர் நாடகத்தை எழுதின போது மேக்பெத் என்ற நாடக பாத்திரம், பாருங்கள், ஷேக்ஸ்பியருக்கு மந்திரக்காரிகள் என்பதில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் ராஜாவுக்கோ அதில் நம்பிக்கை உண்டு. எனவே அவன் நாடகத்தில் மந்திரக்காரிகளை உழைத்தான். புரிகின்றதா? இப்பொழுது இதை அவர்கள் செய்யும்படியாக அவர்கள் வேடத்தை மாற்றுகிறார்கள். கார்மன் என்ற நாடகத்தில் இங்கேயுள்ள பெக்கி பள்ளியில் அதை நடித்தால், அங்கிருந்துதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக பட்டப்படிப்பை முடித்தால், ஒரு கால் ஒரு நபர் மூன்று அல்லது நான்கு பாகங்களை ஏற்று நடித்தனர். இதை செய்யும்படியாக அவன் அவனுடைய முகமூடியை மாற்றிக்கொண்டான். சில சமயங்களில் அவன் வெளியே வரும்போது அவன் அந்த பாத்திரத்தில் தோன்றினான். அடுத்த முறை வெளியே வரும்போது அவன் இன்னொரு பாத்திரமாய் வந்தான். ஆனால் எல்லா நேரத்திலும் ஆள் என்னமோ ஒருவன் தான். அது தேவனாய் இருக்கிறது. அவர் ஒரு மனிதனாக ஆவதற்காக ஒரு அக்னி ஸ்தம்பத்திலிருந்து அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். பின்னர் அதிலிருந்து அவர் தம்மை மாற்றிக்கொண்டு அவர் மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக மீண்டுமாக திரும்பி ஆவியாக ஆனார். தேவன் உண்மையாக என்னவாக இருந்தாரோ அதை மனிதனில் கிரியை செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் ஒரு மனிதனுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஒரு மனிதனுக்குள் அவர் அதுவாகத்தான் இருந்தார். அக்னி ஸ்தம்பத்தில் இருந்து அவர் மாற்றிக்கொண்டார். அதற்கு பிறகு உள்ளே வந்தார். அதுதான் வனாந்திரத்துக்குள்ளாக ஒரு திரையாக இருந்தது. அது தேவனை இஸ்ரவேலிடத்தில் இருந்து மறைத்தது. மோசே அவருடைய சரீரத்தின் தோற்றத்தை கண்டார். ஆனால் உண்மையாக எல்லா நேரத்திலும் அவர் இந்த அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக மறைக்கப்பட்டிருந்தார். அதுதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்ததான லோகோஸ் வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது பெந்தேகோஸ்தே முதல் தேவன் மனிதனுக்குள்ளிருந்து கிரியை செய்வதில்லை, அல்லது இப்பொழுது அவர் மனிதனின் மூலமாக கிரியை செய்கிறார் என்று இங்கே நாம் கண்டறிந்தோம். புரிகின்றதா? அவர் அப்பொழுது ஒரு மனிதனாக இயேசுவுக்குள் கிரியை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதோ அவர் ஒரு மனிதனின் மூலமாக, இந்த நோக்கத்துக்காக அவர் தெரிந்து கொண்ட மனிதனின் மூலமாக கிரியை செய்கிறார். தேவன் ஒரு மனித ரூபத்தில், அவர் தம்மை ஒரு தேவனின் ரூபத்திலிருந்து ஒரு மனித ரூபத்துக்கு மாற்றிக்கொண்டார். அவர் மூன்று பெயர்களில் மூன்று குமாரர்களின் பெயரில் வந்தார். அவர் மனுஷகுமாரன் என்ற பெயரில் வந்தார், தாவீதின் குமாரன் என்ற பெயரில் வந்தார், தேவனுடைய குமாரன் என்ற பெயரில் வந்தார். மூன்று குமாரனுடைய பெயர்கள். முதலாவதாக அவர் மனுஷகுமாரனாக வந்தார். ஏனென்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். யெகோவா தேவன் தாமே அங்கே எசேக்கியேலையும் தீர்க்கதரிசிகளையும் மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். மனுபுத்திரனே, நீ காண்கிறது என்ன என்றார். இயேசுவானவர் தம்மை ஒருபோதும் தேவகுமாரன் என்றே குறிப்பிடவே இல்லை. அவர் தம்மை மனுஷகுமாரன் என்றே குறிப்பிட்டார். ஏனென்றால் வேத வார்த்தைகள் தவறானதாய் இருக்கிறது. வேத வார்த்தைகளில் அங்கே ஒன்றும் தவறானதாய் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வண்ணமாகவே இருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விதமாகத்தான் அது இருக்கவும் வேண்டும். நான் அதை விசுவாசிக்கின்ற காரணத்தால் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்ற காரணத்தினால். இப்பொழுது துவக்கத்திலே நீங்கள் கவனித்திருந்தால், ஒரு வார்த்தை வேதாகமத்தில் முதலாம் பக்கம் ஆதியாகமம் ஒன்றில், எல்லா வியாதியும் எல்லா துக்கமும் எல்லா இருதயவலியும் மானிட வர்க்கத்துக்கு சம்பவித்த எல்லா காரியங்களும் ஒரு நபர் ஒரு வார்த்தையை அவ்விசுவாசித்ததால் வந்தது. இவை எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருந்தது என்று நாம் கண்டறிந்தோம். அதுதான் வேதாகமத்தின் முதலாவது. வேதாகமத்தின் கடைசியான வெளிப்படுத்தல் 22 அதே தேவன், ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினாலும் எதையாகிலும் எடுத்து போட்டாலும் என்று கூறினார். பாருங்கள், அது வார்த்தைக்கு வார்த்தை அது இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும். ஆகையினால் நான் செய்கிறது போன்று சிறிய காரியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டிக் கொள்வதை குறித்து யாரோ ஒருவர் எப்பொழுதுமே என் மேல் குறை கூறி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு அவள் அதை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும், அவள் எவ்வளவு பரிசுத்தமாய் அதை செய்தாலும், அவள் எவ்வளவு அறிந்திருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. அவள் இன்னமும் தவறுதான். அவள் அரைக்கால் சட்டை இன்னும் இதை போன்றவைகளை அணிகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? அவளால் எவ்வளவு பாட முடியும்? அவளால் எவ்வளவு நன்றாக பிரசங்கிக்க முடியும்? அவள் என்ன செய்யக்கூடியவளாய் இருக்கிறாள்? அவள் எந்த விதமான ஜீவியம் செய்கிறாள்? இவைகளை குறித்து அக்கறை இல்லை. அது இன்னமும் அந்த ஒரு வார்த்தை தவறப்பட்டதாயிருக்கிறது. புரிகின்றதா? பாருங்கள், அது எல்லா வார்த்தையுமா இருக்க வேண்டும். ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு வார்த்தை, வார்த்தை ஒன்று. எனவே வேதத்துக்கு எந்த சொந்த வியாக்கியானமும் கிடையாது. அது வார்த்தையின் மேல் வார்த்தையாய் அது எழுதப்பட்ட வண்ணமாக இருக்க வேண்டும். நாம் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்பது மட்டுமல்ல, நாம் வார்த்தையை ஜீவிக்க வேண்டும். நாம் அதை ஜீவிக்கவில்லை என்றால் அப்பொழுது நாம் அதை விசுவாசிக்கவில்லை. வெறுமனை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறோம். நான் முன்பு கூறினதை அடிப்படையாக கொண்டால் அந்த சீஷர்களால் அதை விளக்கி கூற முடியவில்லை. ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய அறிக்கையை அவர்கள் செய்து அதன்படியாக ஜீவித்தார்கள். மற்றெல்லாரும் அதனின்றி விலகி சென்ற போது இவர்கள் அதனோடு சேர்ந்து இருந்தனர். அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அந்த விதமாகத்தான் நாம் செய்கிறோம். அந்த விதமாகத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார் என்பது கவலை இல்லை. நாம் அதை விசுவாசிக்கிறோம். எனவே நாம் அதன் பெயரில் கிரியை செய்கிறோம். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் வந்தபோது அவர் மனித குமாரனாக வர வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் பரிசுத்த வேத வார்த்தையானது தேவன் அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார், அவர் அப்படி வருவார் என்று கூறினது. எனவே அவர் தம்மை தேவகுமாரன் என்று அழைத்துக் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் அது அதற்குரிய யுகமாக இல்லை. நிறைவேற்றவும் ஏற்கனவே சம்பவித்த காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கின்ற மனுஷகுமாரனாய் அவர் வந்து அவர் என்னவா இருந்தார் என்பதன் பாவனையாயிருந்தார். பின்னர் அவர் பூமியின் மேல் மனுஷகுமாரனாயிருந்தார். அந்த சிறபேனிக்கியா ஸ்திரீயை பாருங்கள். அவரிடமாய் ஓடி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூறினார். அவர் தம்முடைய தலையை நிமிர்ந்து அவளை பார்க்கவே இல்லை. தாவீதின் குமாரனாய் அவர் மேல் பாராட்ட அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவள் ஒரு புறஜாதியாள். என்னுடைய மகளுக்கு எப்படி என் மேல் புருஷன் என்ற உரிமை இல்லையோ, என் மனைவிக்கு என் மேல் மகன் என்ற உரிமை இல்லையோ அதை போன்று. இருப்பினும் அவள் என்னுடைய மகளாயும் மனைவியாயும் இருக்கிறாள். சுவிசேஷத்தில் அவள் என்னுடைய குமாரத்தி. ஆனால் பூமிக்குரிய பிரகாரமாக என்னை ஒரு தகப்பன் என்று அழைக்க அவளுக்கு ஏதும் உரிமைகள் கிடையாது. புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், இந்த புறஜாதியாளான ஸ்திரீக்கு அவர் மேல் தாவீதின் குமாரனா எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் குருடனான பர்த்திமேயுக்கு உரிமைகள் இருந்தது. பாருங்கள், அவன் ஒரு யூதனாயிருந்தான். இப்பொழுதோ அவர் மனுஷ குமாரனாக வந்தார். நீங்கள் இந்த வார்த்தைகளையும் இந்த காரியங்களையும் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாம் இழுப்பு இருந்த அந்த நேரத்தில் ஹாட்டி ரைட்டை பாருங்கள், உங்களுக்கு அது நினைவிருக்கும். இருக்கின்ற எல்லா காரியத்திலும் அந்த ஸ்திரீயானவள் சரியான காரியத்தை சொன்னாள். நீங்கள் சரியான வார்த்தையை சரியான காரியத்தை தேவனிடத்தில் கூறியாக வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் முதலாவதாக ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ஒரு மனுஷகுமாரனாய் வந்தார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர் தேவகுமாரனாய் இருந்தார். தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவி, தேவகுமாரனாய் இருந்தார். அவர் சபை காலங்களின் ஊடாக தேவகுமாரனாய் ஜீவித்து வந்தார். இப்பொழுது 1000 வருட அரசாட்சியில் அவர் தாவீதின் குமாரனாய் அவருடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவகுமாரன் லவ்வோதிக்கேயா சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். லூக்காவில் அவர் மீண்டும் மனுஷகுமாரனாய் தீர்க்கதரிசியாய் வெளிப்படுத்தப்பட்டு அதில் எஞ்சியுள்ளதை நிறைவேற்றுவார் என்று கூறியிருக்கிறார். புரிகின்றதா? வேத வாக்கியங்கள் பரிபூர்ணமாக ஒன்றோடொன்று இணைகின்றது. மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன், அது என்ன? அது எல்லா நேரத்திலும் அதே தேவனாய் இருந்து கொண்டு அவருடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு என்மார்பியாக இருந்தார். அவர் அதை மாற்றிக் கொள்ளுகிறார். அது அவருக்கு ஒரு மகத்தான நேரமாயிருக்கும். அவர் அதை நடித்துக் கொண்டிருந்தார். அவர் மனுஷகுமாரனாய் தீர்க்கதரிசியாய் வந்தார். பின்னர் சரியாக அப்படியே செய்தார். அந்த சிறிய ஸ்திரீயும் அவளுடைய எல்லா பாவங்களும் கூட அங்கே கிணற்றன்றையில் அவள் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் சொன்னால், கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அதைதான் அவர் செய்வார் என்றார். பாருங்கள், அவள் அதை அடையாளம் கண்டு கொண்டாள். ஏனென்றால் அவள் ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தாள். ஆனால் மற்றவர்களோ அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அடையாளம் கண்டுகொள்ள அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. துவக்கத்தில் இருந்தே அவர்கள் பாவத்தில் இருந்தனர். ஏனென்றால் அவர் செயல் புரிய வேண்டியவைகளுக்காக அவருடைய உருவத்தை அவர் மாற்றுகிறார். பின்னர் மனுஷகுமார் என்ற ரூபத்தில் வந்தார். சீர்திருத்தக்காரர்களின் காலத்தில் வெஸ்லி, லூத்தர் இன்னும் தொடர்ந்து வந்தவர்கள். பின்னும் நாம் காண்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் செய்தது போன்று அவர்கள் அதை சுருட்டி கட்டி வைத்து விட்டு அவர் கடைசி நாட்களில் தோன்றின போது, பெந்தேகோஸ்தே காலத்தில் பரிசுத்த ஆவியாய் தோன்றின போது அவர்கள் அதை புறக்கணித்தனர். இஸ்ரவேலர் செய்த அதே காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனாய் திரும்பினார். பின்னர் அதிலிருந்து தாவீதின் குமாரன். நாம் எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன், மல்கியா நான்கின்படியாகவும் இந்த வேலைக்கு சம்பந்தப்பட்டுள்ள மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களின்படியேயும் அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார். அதற்கு பின்னர் அவருக்கு சபைகளோடு எந்தவித இடைப்படுதலும் கிடையாது. அவர்கள் அவரை புறம்பாக்கினார்கள். வெளிப்புறமாக இருந்து கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். முன் குறிக்கப்பட்டுள்ள ஏதோ வித்து உள்ளே இருக்கிறது. அவர் இன்னும் அவர்களிடத்தில் அணுக வேண்டியிருக்கிறது. தேவன் மனிதனில் தம்மை முழுவதுமாய் ஊற்றிவிட்டார். யோவேல் 2:28, நான் கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறதை நாம் கண்டோம். இப்பொழுது நீங்கள் அங்கே அந்த கிரேக்கு பதத்தை பார்ப்பீர்களானால், நான் இதை ஒரு கால் தவறாக கூறலாம், ஆனால் நான் காணக்கூடிய ஒன்று, நீங்கள் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சில சமயங்களில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கும். நாம் கூறும் தேவன் என்ற வார்த்தையை போன்று, தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார், ஆதியாகமம் 1. ஆனால் இப்பொழுது வேதாகமத்தில் ஆதியிலே ஏலோயும் என்று அது கூறுகிறது. இப்பொழுது ஏலோயும் ஆங்கிலத்தில் தேவன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை உண்மையிலேயே ஏலோயும் அல்ல. தேவன் என்ற வார்த்தைக்கு எது வேண்டுமானாலும் தேவனாயிருக்கலாம். ஒரு விக்கிரகத்தை நீங்கள் தேவனாக்கலாம், அந்த பியானோவை நீங்கள் ஒரு தேவனாக்கலாம், நீங்கள் எந்த காரியத்தையும் ஒரு தேவனாக்கலாம். ஆனால் ஏலோயும் என்ற வார்த்தையில் அந்த வண்ணமாக இல்லை. அதற்கு தம்மில் தாமே ஜீவிக்கிறவர் என்று அர்த்தமாம். புரிகின்றதா? அந்த பியானோ தன்னில் தானே ஜீவிக்கின்றதா? இருக்க முடியாது. ஒரு காரியத்தினாலும் தன்னில் தானே ஜீவிக்க முடியாது. ஆகையினால் ஏலோயும் என்ற அந்த வார்த்தைக்கு எப்பொழுதும் ஜீவிக்கிறவர் என்று அர்த்தமாகும். தேவன் என்றால் எந்த விதமான அர்த்தமும் கொடுக்கலாம். வார்த்தையில் வித்தியாசத்தை பாருங்கள். இப்பொழுது அவர் தம்மை தாமே காலியாக்கினார் அல்லது வெளியே ஊற்றிவிட்டார் என்று அது இங்கே கூறும் போது நாம் இந்த விதமாக சிந்திப்போம். அதாவது அவர் வாந்தி பண்ணினார், ஆங்கில பதமாகிய காலியாக்கினார் அல்லது அவருக்குள்ளிருந்து வெளியே ஊற்றினார். பாருங்கள், ஏதோ காரியம் அவருக்குள்ளிருந்து வெளியே போனது. அது அவரில் இருந்து வித்தியாசமானதாக இருந்தது. ஆனால் கீனோஸ் என்ற கிரேக்கு வார்த்தை, கிரேக்கு பாஷையில் அவர் வாந்தி பண்ணினார் அல்லது அவருடைய புயம் வெளியே போய்விட்டது அல்லது அவருடைய கண் வெளியே போயிற்று இன்னொரு நபருக்கு என்று அப்படி ஏதோ அர்த்தத்தை அது கொடுக்கவில்லை. அது என்னவென்றால், அவர் தம்மையே மாற்றிக்கொண்டார். அவர் தம்மையே இன்னொரு முகமூடிக்குள்ளாக ஊற்றிக்கொண்டார். தம்மையே இன்னொரு ரூபத்துக்குள்ளாக ஊற்றிக்கொண்டார். பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகின்ற இன்னொரு நபர் அவருக்குள்ளிருந்து வெளிவந்தார் என்றல்ல, ஆனால் அது அவர் தாமே. உங்களுக்கு புரிகின்றதா? அவர் தம்மை தாமே அவருடைய ஜனங்களுக்குள்ளாக தாமாகவே ஊற்றிக்கொண்டார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக, தேவன் தம்மையே மானிட வர்க்கத்துக்குள்ளாய் ஊற்றிக்கொண்டார், விசுவாசிகளுக்குள்ளாய் ஊற்றிக்கொண்டார் என்பதை சிந்திக்க எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. வெளியே ஊற்றுதல் அந்த வண்ணமாய் செய்வது அவருடைய நாடகத்தில் அது ஒரு பாகமாக இருக்கிறது. தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும் தெய்வத்துவமும் எல்லாம் சரீர பிரகாரமாக இந்த நபருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவர் தேவனாயிருந்தார். தேவன் மாத்திரமே, மூன்றாவது நபர் அல்ல, அல்லது ஒரு இரண்டாவது நபர் அல்ல, அல்லது ஒரு முதலாவது நபர் அல்ல. ஆனால் தேவன் மனித மாம்ச திரையிட்டுக் கொண்ட அந்த நபராயிருந்தார். 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஏனென்றால் தேவன் ஏலோயிம் வேதாகமத்தில் தேவனை குறிக்கிறது. யார் வேண்டுமானாலும் திருப்பி குறிப்பிட்டு பாருங்கள், ஆதி முதலானது என்பதை குறிக்கிறது. அது ஏலோயிம், ஆதியிலே ஏலோயிம் என்று கூறுகிறது. புரிகின்றதா? அன்றியும் ஏலோயிமுடைய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஏலோயிம் மாம்சமாக ஆக்கப்பட்டார், நாங்கள் அவரை கரங்களினால் தொட்டோம். எலோஹிம் மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார். எல்லா விண்வெளியையும் நேரத்தையும் எல்லா இடத்தையும் நிறைத்திருந்த மகத்தான யெகோவா மனிதனாக ஆக்கப்பட்டார். நாம் அவரை எலோஹிமை கரங்களால் தொட்டோம். ஆதியிலே எலோஹிம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார். என்ன, இது அவருடைய வழியாய் இருக்கிறது, நாடகத்தின் பாகங்களாய் இருக்கிறது. அந்த விதமாய்தான் அவர் அதை செய்தாக வேண்டும். ஏதோ வித்தியாசமான நபராய் அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் அழிவுள்ளவர்கள், அவர் அதை அறிந்திருக்கிறார். நாம் அழிவுள்ளவர்களாய் மாத்திரமே புரிந்து கொள்கிறோம். அழிவுள்ளவர்களாய் மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய புலன்கள் நம்மை அனுமதிக்கின்ற அளவுக்கு மாத்திரமே நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கும் மிஞ்சினதை நாம் விசுவாசத்தினாலே தான் நம்ப வேண்டி இருக்கிறது. அங்கே ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் கூறியாக வேண்டும். நாம் அவரை காண்கிறோமோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் நாம் அதை விசுவாசிக்கிறோம். புரிகின்றதா? அங்கே இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் சரி, நாம் இன்னமும் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் அவனமாய் கூறியிருக்கிறார். ஆபிரகாமை போன்று அவனால் அந்த குமாரனை காண முடியவில்லை. அடையாளங்கள் ஏதும் இல்லை. தாராள் கர்ப்பம் தரிக்கவில்லை. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடோ அல்லது எந்த காரியமோ நின்று போயிற்று. ஆனால் அப்படி இருந்தும் தேவன் அவனமாய் கூறியிருக்கிறார். எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. அவனுடைய கர்ப்பமும் கூட செத்து போயிற்று. அவனுக்குள் இருந்த ஜீவன் போய்விட்டது. அவனுடைய ஜீவ ஊற்று வற்றி போயிற்று. அவனுடைய ஜீவனும் அவளுக்குள்ளாய் வற்றி போயிற்று. அப்படி இருந்தும் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தாக வேண்டியதான வழி அங்கே இருக்கிறது. அது எப்படி இருக்க போகின்றது எனக்கு தெரியாது. அந்த விதமாக இருக்க போகிறது என்று தேவன் கூறினார். அது காரியத்தை தீர்த்தது. இந்த காண முடியாத மகத்தான நபர் யார்? ஆபிரகாம் தரிசனங்களில் கண்டதான இவர் யார்? சரியாக கடைசியாக இருந்த போதிலும் குமாரன் வருவதற்கு முன்னதாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடைசி நேரத்தில் தேவன் தாமே ஒரு மனித ரூபத்தில் ஆபிரகாமிடத்துக்கு வந்தார், வெளிப்பட்டார். ஒரு சமயம் ஒரு சிறிய வெளிச்சத்தில் அவன் அவரை கண்டிருக்கிறார். அவன் தரிசனங்களில் அவரை கண்டிருக்கிறான். அவருடைய சத்தத்தை, அநேக வெளிப்பாடுகளை அவன் கேட்டிருக்கிறான். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்னதாக அவரை ஒரு மனித ரூபத்தில் கண்டான். அவரிடத்தில் பேசினான். அவருக்கு புசிக்க மாம்சமும் தண்ணீரும் கொடுத்தான். புரிகின்றதா? கவனியுங்கள், தேவன் மனித மாம்சத்தில் தம்மை தாமே திரையிட்டுக் கொண்டார். அவருடைய பாதையில் இது ஒரு பாகமாக இருக்கிறது. இந்த வழியிலே தான் அவர் நமக்கு வெளிப்படுகிறார். நித்தியமான வார்த்தையை தேவனை வெளிப்படுத்தி செய்து காட்டுகிறார். யெகோவா மாமிசமாக ஆக்கப்பட்டார். யோவான் 1:1 உள்ளது போன்று, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே எலோஹிம் இருந்தார். எலோஹிம் வார்த்தையானார். வார்த்தை எலோஹிமாய் இருந்தது. வார்த்தை எலோஹிமாக ஆனது. புரிகின்றதா? அது அதே காரியம்தான் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றது. தன்மையை போன்று பாருங்கள், அது தேவனுக்குள் இருக்கிறது. ஒரு தன்மையானது உங்களுடைய சிந்தனையாய் இருக்கிறது. தேவன் ஆதியிலே நித்தியமானவராய் இருந்தார். அவர் ஒரு தேவனாக கூட இல்லை, அவர் நித்தியமானவராய் இருந்தார். அவர் தேவனாய் கூட இல்லை. தேவன் என்பது ஆராதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாய் அல்லது ஏதோ காரியமாய் இருக்கிறது. புரிகின்றதா? எனவே அவர் அதுவாக கூட இல்லை. அவர் எலோஹிமாய் நித்தியமானவராய் இருந்தார். அவருக்குள் சிந்தனைகள் இருந்தது. ஆனால் அவர் ஒரு பொருளாய் ஆக விரும்பினார். அவர் என்ன செய்தார்? அதன் பின்னர் அவர் ஒரு வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தை பொருளாக ஆனது. ஆதியாகமும் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமாய் முழு காட்சியும் அதுதான். அது ஒன்றும் தவறானதில்லை. அவரை தொடும்படியாக உணரும்படியாக அது எலோஹிம் பொருளாகிக் கொண்டிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியில் அங்கு எலோஹிம் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். பாருங்கள், அது உண்மை. அவருடைய பிரஜைகளாகிய உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள் அவரை சுற்றிலுமாய் இருப்பார்கள். மணியோசையை உண்டாக்கும் ஒரு மனிதன் அல்லது இசைவாய் ஒலிக்கத்தக்கதான மணிகளை செய்யும் ஒரு மனிதனை போன்று வார்ப்பிக்கிறவன். ஒவ்வொரு மணியும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான ஓசையை எழுப்ப வேண்டும். அதே உலோகங்கள் டிங் என்ற ஒரு ஓசையை உண்டு பண்ண இன்னளவு இரும்பு, இன்னளவு எஃகு, இன்னளவு வெண்கலம் என்ற கலவையில் செய்ய வேண்டும். அந்த விதமாகத்தான் தேவன் செய்தார். அவர் விரும்புகின்றது அவருக்கு கிடைக்கும் வரைக்கும் அவர் இதை எடுத்து அதிலும் அதை எடுத்து இதிலும் அதோடும் அதை எடுத்து இதோடுமாக கலந்து உருவாக்கிக் கொண்டிருந்தார். அண்டவிடமாக தான் அவர் கீழே வந்தார். தீர்க்க தரிசிகளின் ஊடாக தேவன் தம்மை தாமே அக்கினி ஸ்தம்பத்தில் தம்மை திறநீக்கினார். பின்னர் தேவகுமாரனுக்குள்ளாக அவர் தேவனாக இருந்தார். பாருங்கள், அதே தேவனானவர் பரிபூரணத்திலிருந்து பரிபூரணத்திற்கும் மகிமையிலிருந்து மகிமைக்கும் சரியாக அப்படியே வெளியே கொண்டு வந்தார். அண்டவிடமாகத்தான் சபையானது போகின்றது. கவனியங்கள் காலங்களின் ஊடாக அதே வழிதான். அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தினார். அவர்கள் சரியாக அப்படியே தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்கள் தேவர்களாய் இருந்தார்கள். அவர் அவண்ணமாய் கூறியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் என்ன பேசினார்களோ அது தேவனுடைய வார்த்தையாய் இருந்தது. தேவன் திரைமறைத்துக் கொண்டிருந்த மாம்சமாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனாய் இருந்தார்கள். இயேசுவானவர் தாமே தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று உங்கள் சொந்த நியாயப்பிரமாணம் கூறியிருக்க, என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்தலாம் என்று கூறினார். புரிகின்றதா? ஆக அது தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதனின் தன்னை உருவமைத்துக் கொண்டது தேவனாவார். புரிகின்றதா? கர்த்தருடைய வார்த்தை இந்த மனிதனிடத்திற்கு வந்தது. ஆகையினால் அது தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசி திரையாக இருந்தார், ஆனால் வார்த்தையோ தேவனாக இருந்தது. அந்த மனிதனுடைய வார்த்தை அந்த விதமாக கிரியை செய்யாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அந்த விதத்தில் அது கிரியை செய்யாது. ஆனால் உள்ளுணர்வாக பார்க்கும் போது அது தேவனாய் இருந்தது. பாருங்கள், ஒரு மனிதன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனித உருவத்துக்குள் இருக்கும் தேவனுடைய வார்த்தையாய் அவர் இருந்தார். கவனியுங்கள், அவருடைய சுவாபத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை, அவருடைய உருவத்தை மட்டுமே மாற்றிக்கொண்டார். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. எனவே அவர் வந்தபோது அவருடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, அவர் எப்பொழுதுமே அந்த தீர்க்கதரிசியாய் இருந்தார். காலங்களின் ஊடாக பின்னோக்கி பார்த்தால் அதே காரியமாய் இருந்தார். வார்த்தை 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 வார்த்தை. புரிகின்றதா? அவருடைய சுவாபத்தை அவரால் மாற்றிக்கொள்ளவே முடியாது, ஆனால் அவருடைய உருவத்தை அவர் மாற்றினார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 கூறுகிறது. அவருடைய முகமுடியை மட்டும்தான் அவர் மாற்றினார். எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பொழுது நான் புருஷனில் இருந்து மாறினது போன்று அதற்கு பின்னர் நான் தகப்பனாயிருக்கிறேன். என்னுடைய பேரப்பிள்ளை பிறந்த பொழுது நான் பாட்டனாக இருக்கிறேன். புரிகின்றதா? ஆனால் நான் மாறுவதில்லை, அது நானாகத்தான் இன்னமும் இருக்கிறேன். புரிகின்றதா? அது தேவனாய் இருக்கிறது, அது நான் மாறுகிறேன். பாருங்கள், அது உங்களுடைய உருவத்தை மாற்றுகிறது. புரிகின்றதா? கவனியுங்கள், இயற்கையானது படிப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு வாலிப மனிதனிலிருந்து நடுத்தர வயது மனிதன், அதிலிருந்து ஒரு வயதான மனிதன், அங்கேதான் காரியம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உருவத்தை மாற்றுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே ஒரு சிறுவன் என்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு வயது 16, அவன் ஒரு பாட்டனார் என்று உங்களால் கூற முடியாது. அவனால் அப்படி இருக்க முடியாது, அவனுடைய உருவம் மாற வேண்டியதா இருக்கிறது. சில வருடங்கள் அதை மாற்றுகிறது, பின்னர் அவன் ஒரு பாட்டனாக ஆகிறான். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் எல்லா நேரத்திலும் அதே நபர்தான், அதே நபர்தான் எல்லா நேரத்திலும் தேவனாய் இருக்கிறார். இந்த விதத்தில் இதை செய்வதில் அவர் தம்மை அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அக்கினி ஸ்தம்ப காலத்தின் ஊடாக அவருடைய ஜனங்களுக்கு அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தினார். இயேசுவின் காலத்தில் அவர் தம்மை தாமே அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்தாவியின் காலத்தில் தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். தாவீதின் குமாரன் அவர் எப்பொழுதும் தம்மை தாமே அந்த விதத்தில் அவருடைய ஜனங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி காட்டி ஜனங்கள் அவரை அறியும்படி செய்கிறார். அவர் ஏதோ காரியத்துக்கு பின்னாக தம்மை திரையிட்டுக் கொள்கிறார். கவனியங்கள், எல்லா நேரத்திலும் அதே விதமாக அல்லது அதே சுபாவமாகவே செய்கிறார். சிலுவையின் மீட்பின் கிரியை செய்யும்படியாக இயேசுவுக்குள்ளாக தேவன் திரையிட்டுக் கொண்டார். ஒரு ஆவியாய் தேவனால் மறிக்க முடியாது, அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். மரணத்தின் கட்டத்தை நடத்தி தீர்க்க அவர் ஒரு வேடம் அணிய வேண்டியதாய் இருந்தது. அவர் மறித்தார், ஆனால் அதை அவர் தேவரூபத்தில் இருந்து கொண்டு செய்ய முடியாது. அவர் அதை குமாரனின் ரூபத்தில் மனுஷகுமாரனாய் பூமியின் மேல் இருந்துதான் செய்ய வேண்டியதாய் இருந்தது. புரிகின்றதா? அவர் குமாரனின் ரூபத்தில் இருக்க வேண்டியதாய் இருந்தது. பின்னர் அவர் பெந்தேகோஸ்தை நாளன்று திரும்பி வந்தபோது அவர் மீண்டுமாய் தேவகுமாரனாய் இருந்தார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அந்த கருத்தை பற்றி கொண்டீர்களா? அவர் மனித மாம்சத்துக்குள் வந்தாக வேண்டியதாய் இருந்தது. ஒருவருக்கும் பிறந்தவராய் அல்ல, இனச்சேர்க்கையின் மூலமாயும் அல்ல. நம்முடைய கருத்தாகிய சர்ப்பத்தின் வித்து அது மீண்டுமாய் நிரூபிக்கப்படுகிறது. பாருங்கள், இனச்சேர்க்கை முற்றிலுமாக பால் உணர்ச்சி, ஆப்பிள் பழங்கள் அல்ல, இனச்சேர்க்கை உணர்ச்சி. அது உண்மை, அது இருந்தாக வேண்டும். இங்கே கவனியுங்கள், பாருங்கள், எந்த ஒரு நல்ல மனிதனுக்கும் அந்நாட்களின் தீர்க்கதரிசிகளை நோக்கி பாருங்கள், ஆனால் அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவராக இருக்க வேண்டும். புரிகின்றதா? அதை செய்வதற்கு ஏதுவாக கன்னி பிறப்பு நிரூபிக்கப்பட்டது என்று காட்டும்படியாக அவர் கன்னி பிறப்பில் வந்தாக வேண்டியதாக இருந்தது. விஷத்திற்கு மாற்று மருந்தாக சாபத்தை தொலைக்கும்படியாக அவர் கன்னி பிறப்பில் பிறந்தாக வேண்டியதாக இருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? எனவே அது இனச்சேர்க்கையாக இருந்தாக வேண்டும். அவருடைய சொந்த வருகையின் மூலமாக அவர் அதை நிரூபித்தார். அவர் இனச்சேர்க்கை இச்சையின் மூலமாய் வராமல் ஆனால் கன்னி பிறப்பின் மூலமாய் வந்தார். சிலுவையில் தேவனுக்குள் அவர் செய்து கொண்டிருந்த நாடகத்தில் உள்ள இரட்சிப்பின் கிரியைகளை செய்வதற்காக வேண்டி அவருடைய வேடத்தை யெகோவாவில் இருந்து இயேசுவாக மாற்றிக் கொண்டார். கிரேக்கர்கள் அவரை காண விரும்பினர். பரிசுத்த யோவான் 12:20 உங்களில் அநேகர் நான் இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறீர்கள், அங்கின் மீர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற தலைப்பில். நீங்கள் அதை கவனித்தீர்களா? இப்பொழுது கிரேக்கர்கள் கல்விமான்களாய் இருந்தனர். அவர்கள் மகத்தான மனிதர்களாய் இருந்தனர். அவர்களுக்கு தேவனிடத்தில் அதிக உணர்வு இருந்தது. பவுல் மார்ஸ் மேடையில் அவர்களுக்கு பிரசங்கித்தது போன்று விஞ்ஞானத்திலும் கல்வியிலும் அவர்கள் உலகத்தை வழிநடத்தினவர்கள். அவர்கள் மகத்தான ஜனங்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் புராண கதைகள் முதலானவைகள், கலை சம்பந்தமான புத்தகங்கள், புதுமையான கலைகள் முதலானவைகளை ஆராதித்தும் அவைகளில் நம்பிக்கையும் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு இந்த மனிதனை குறித்து, அதாவது வியாதியை சொஸ்தப்படுத்தவும் சம்பவித்த காரியங்களை ஒன்று விடாமல் முன்னறிவிப்பதும் இவைகளை செய்யும் மனிதனை குறித்து உணர்வில் கிளர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது. அமிதமான ஒரு எழுச்சி உண்டாகியது. எனவே அவரை காண வேண்டும் என்று அவர்கள் வந்தனர். இப்பொழுது கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள், இதை தவற விடாதீர்கள். புரிகின்றதா? அவர்கள் வந்து பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில், ஐயா, நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்றனர். பிலிப்புவும் இன்னொரு அப்போஸ்தலனும் இயேசுவை காணும்படி அவர்களை கொண்டு வந்தனர். இயேசுவானவர் அவர்களுக்கு மாறுத்திரமாய் கூறின வார்த்தைகளை இப்பொழுது கவனியுங்கள். ஏனென்றால் அவர் யாராய் இருக்கிறார் என்று காண வந்தவர்கள் அவர்களால் அவரை காண முடியவில்லை. அவர்கள் அந்த உருவத்தை கண்டார்கள், ஆனால் அவரோ அவருடைய ஆலயத்தில் இருந்தார். தேவன் அவருடைய ஆலயத்தில் மனித மாம்சத்துக்குள்ளாக திரையிட்டுக் கொண்டிருந்தார். அவர் கூறின வார்த்தைகளை கவனியுங்கள். கோதுமை மணியாத நிலத்தில் விழுந்து பாருங்கள், சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். புரிகின்றதா? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தாயிற்று. பாருங்கள், அவர் இந்த உலகத்தில் இருந்து கடந்து செல்ல வேண்டும். இந்த வேலையானது வந்தால் ஒழிய உங்களால் ஒருபோதும் அவரை காணவே முடியாது. புரிகின்றதா? இங்கு ஏன் அவர்களால் இயேசுவை காண முடியவில்லை? அவர் மாறு வேடத்தில் இருந்தார். தேவன் மாறு வேடத்தில் இருந்தார். கிரேக்கர்களுக்கு ஒரு தேவன் தேவையாயிருந்தது. அவர் அங்கே இருந்தார், ஆனால் திரையின் காரணமாக அவர்களால் அவரை காண முடியவில்லை. இன்றைக்கும் காரியம் அதேவிதமாக இருக்கிறது. திரையின் காரணமாக அவர்களால் அவரை காண முடியவில்லை. அது அவர்களுடைய முகத்தின் மேல் இருக்கிறது. இந்த கிரேக்கர்கள் முகமுடி அணிந்திருந்தனர், அல்லது இயேசுவானவர் இந்த கிரேக்கர்களுக்கு முகமுடி அணிந்தவராயிருந்தார். கவனியுங்கள், அவர்களிடத்தில் அவர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் என்று கூறினார். எப்படி? ஏன் அவர்களால் அவரை காண முடியவில்லை என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் தேவனை காணும்படியாய் வந்து அவர்கள் ஒரு மனிதனை கண்டார்கள். புரிகின்றதா? அவர்களால் தேவனை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு திரையிடப்பட்டவராயிருந்தார். இப்பொழுது அதை அப்படியே உங்கள் சிந்தையில் வைத்திருங்கள். தேவன் ஒரு மனிதனுக்குள் திரையிட்டுக் கொண்டிருந்தார். தேவனாய் இல்லாமல் வேறு எந்த ஒரு மனிதனாலும் இந்த கிரியைகளை செய்ய முடியாது. எந்த மனிதனினாலும் செய்ய முடியாது. இங்கே எப்படி ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான்? இருப்பினும் அவன் மூலமாக தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகின்றதே. பாருங்கள், தேவன் திரையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எப்பொழுதும் திரையிட்டுக் கொள்வது போன்று அவர் ஒரு மனிதனில் திரையிட்டுக் கொண்டார். ஆனால் அவர்களுக்கு அவர் திரையிட்டுக் கொண்டவராய் இருந்தார். அவருடைய மனித ஆலயத்துக்குள் அவர் இருந்தார். தேவன் ஒரு மனித ஆலயத்துக்குள் இருந்தார். இப்பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். இப்பொழுது அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பாருங்கள், தேவன் திரையிட்டுக் கொண்டு உலகத்தில் இருந்து தம்மை மறைத்துக் கொண்டார். மானிட வர்க்கத்துக்குள் திரையிட்டுக் கொண்டார். புரிகின்றதா? தேவன் இங்கே இருந்தார். அந்த கிரேக்கர்கள் நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். இயேசு சொன்னார், கோதுமை மணியா நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டும் என்று. உங்களுடைய எல்லா கருத்துக்களுக்கும் நீங்கள் மறிக்க வேண்டும். உங்களுடைய சொந்த சிந்தனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். அந்த சீஷர்கள் இருந்தது போன்று அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்து அவர்களால் விளக்க கூடாமல் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் மறித்திருந்தார்கள். அவர்கள் ஒரு கொள்கைக்கு மறுத்திருந்தனர், அவர்கள் கிறிஸ்துவுக்கு மறுத்திருந்தனர். அது என்னவாக இருந்தாலும் அல்லது அவருக்கு எவ்வளவு தோல்விகள் உண்டா இருந்தது போன்று காணப்பட்டாலும் அக்கறை இல்லை. அவர்கள் அதை அப்பொழுதும் விசுவாசித்தார்கள். புரிகின்றதா? அந்த மனிதனில் அவர்களால் காண முடிந்தது, புசிக்கவும் குடிக்கவும் மீன் பிடிக்கவும் உறங்கவும் மற்ற எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன். இங்கே இந்த பூமியின் மேல் பிறந்தவர், அவர்களோடு நடந்தவர், அவர்களோடு பேசினவர், மற்றவர்களை போன்று ஆடைகளை உடுத்தியவர், ஆனால் அது தேவனாயிருந்தது. எனவே கிரேக்கர்களால் அவரை காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மானிட வர்க்கத்துக்குள் அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்தார். கவனியுங்கள், அவர்களுக்கு கூறின அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தாலுடைய ஒரு மனித உருவத்தில் தேவன் திரையிட்டுக் கொண்டு அவர்களுடைய பார்வையில் இருந்து தம்மை தாமே மறைத்துக் கொண்டார். அவர்களால் ஒரு மனிதனைத்தான் காண முடிந்தது, ஆனால் அந்த முன்குறிக்கப்பட்டவர்களோ தேவனை கண்டார்கள். ஒருவன் ஒரு மனிதனை கண்டான், இன்னொருவனோ தேவனை கண்டான். புரிகின்றதா? அது ஒரு மனித வர்க்கத்துக்குள் தேவன் திரையிட்டுக் கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் இருவரையும் சரியாக ஆக்குகின்றது. ஆனால் நீங்கள் என்ன காணாதிருக்கிறீர்களோ அதில் உங்கள் விசுவாசம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் ஒரு மனித வர்க்கத்தில் திரையிட்டுக் கொண்டார். அவர் அந்த மாம்சத்தில் இருந்தார், அந்த மாம்சமே அவருக்கு திரையாக இருந்தது. தேவனை வெளிப்பட செய்யும்படியாக பாருங்கள், அந்த திரையானது கிழிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய கிருபாசன தண்டையில் இருக்கும் பொழுது அவர் மறைக்கப்பட்டிருந்தார். கிருபாசனத்தின் மேல் அவர் ஒரு திரையினால் மறைக்கப்பட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய ஆலயத்தில் இருந்தார், ஆனால் ஜனங்கள் இதை போன்று உள்ளே வந்து ஆராதித்தனர். ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே ஒரு திரை இருந்தது. ஆமென். அது தேவனை மறைத்தது. தேவன் அங்கு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களால் அவரை காண முடியவில்லை. அந்த அக்கினி ஸ்தம்பம் அதற்கு பின்னர் ஒருபோதும் காட்சி அளிக்கவே இல்லை. நீங்கள் கவனித்தீர்களா? திரைக்கு பின்னாக அக்கினி ஸ்தம்பம் சென்ற நேரம் முதல் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும் வரைக்குமாய் அது மீண்டுமாய் காணப்பட்டது என்று ஒரு முறை கூட வேறு வார்த்தையில் இல்லை. தேவன் திரையிடப்பட்டிருந்தார். அவர் பூமியின் மேல் நின்ற போது, நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்று கூறினார். அதற்கு பிறகு பவுல் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தமஸ்கவுக்கு போகிற பாதையிலே அங்கே அந்த அக்கினி ஸ்தம்பம் மீண்டுமாக வந்தது. அது என்னவாக இருந்தது? திரைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் திரைக்கு பின்னால் உள்ளே இருந்தார். இப்பொழுது அவர் எதற்கு பின்னாக இருக்கின்றார்? தோல் திரை. பாருங்கள், தகசு தோல் திரைக்கு பின்னால். சிலுவையில் அவரை அறைந்த தினத்தன்று அந்த திரையானது கிழிக்கப்பட்டது. அவர் தன்மேல் சுற்றி கொண்டு உள்ளே இருந்த அந்த திரையானது அவரை சிலுவையில் அறைந்த தினத்தன்று கிழிக்கப்பட்டு முழு கிருபாசனமும் பார்க்கும்படியானது. இப்பொழுது நம்மை போன்று இருக்கின்ற ஒரு பாவமான அசுசியான ஜனத்தின் மேல் எப்படி தேவனால் இரக்கமாய் இருக்க முடியும் என்பதை யூதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இரக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒருவரை அவர்களால் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் மறைக்கப்பட்டிருந்தார். உள்பக்கமாக கிருபாசனத்திற்கு பின்னாக அவர் இருந்தார். தகசு தோல் திரை தொங்கிக் கொண்டு அவரை மூடிக்கொண்டிருந்தது. முன்பெல்லாம் எந்த மனிதனாவது அந்த திரைக்கு பின்னால் நடந்து உள்ளே சென்றால் அது சடுதியான மரணமாயிருந்தது. ஆமென். ஓ, இன்னும் ஒரு நிமிஷத்தில் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், உங்களால் கூடுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தோள்களுக்கு பின்னால் கடந்து சென்றால் ஒரு ஆசாரியனின் குமாரர்கள் கூட ஒரு சமயம் அதை செய்ய முயற்சித்து மறித்தனர். திரைக்கு பின்னாக போக வேண்டாம். அதன் பின்னாக நடக்கும் மனிதன் மறித்தான். ஏன்? அதில் இன்னமும் அங்கே மீட்பு உண்டாகவில்லை. அது மறைவாக இருந்தது, மறைமுகமாயிருந்தது. மறைந்திருக்கின்ற எந்த காரியமும் இன்னமும் உண்மையான காரியமாய் இல்லை, மறைவிடமாய் இருக்கிறது. அது மீட்பாக இருக்கிறது. பாவமானது மூடப்பட்டிருக்கிறது, நீக்கிவிடப்படவில்லை. நீக்கிவிடுதல் என்பது அற்றுப்போக, இல்லாமற் போக பண்ணி அதை தள்ளி போடுதலாகும். எனவே செம்மறியாறு, வெள்ளாறு இவைகளின் ரத்தத்தினால் அதை செய்ய முடியவில்லை. எனவே யெகோவா ஒரு திரையின் பின்னே மறைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது இந்த திரைக்கு பின்னால் இருப்பது அங்கேதான் அவர் மறைந்திருக்கிறார். அதற்குள்ளாக பிரவேசிப்பது என்பது அதற்குள்ளாக நுழைய பிரயாசித்தால் ஒரு மனிதன் மாறித்து கீழே விழுவான். ஆனால் பெந்தேகோஸ்தே துவங்கி, சிலுவை மரணம் துவங்கி, அந்த திரையானது மேலிருந்து கீழ் வரைக்குமாய் அந்த தலைமுறைக்கு கிழிந்த பொழுது திரையிடப்பட்டிருந்த அந்த தேவன் இயேசுவாயிருந்து அவர் கல்வாரியில் மறித்த போது தேவன் அக்னியையும் மின்னலையும் அனுப்பி அந்த திரையை மேலிருந்து கீழ்வரைக்குமாய் கிழித்து கிருபாசனமானது திறந்த முகமாய் முழுவதும் பார்க்கக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அவர்களோ அதை காண கூடாதபடியாய் அவ்வளவு குருடாய் இருந்தார்கள். மோசேயின் ஆகமங்களை வாசிக்கையில் பவுல் மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படுகையில் அந்த திரையானது அவர்களுடைய இருதயத்தின் மேல் இன்னமும் இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். ஓ சகோதரனே சகோதரியே, திரையானது கிழிக்கப்பட்டு தேவனை யாவரும் காணும்படியாய் வெளியே கொண்டு வந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது யூதர்கள் அதைதான் செய்தார்கள். யாவரும் காணத்தக்கதாய் அவர் இருந்தார், ஆனால் அவர்களால் அதை காண முடியாமல் போயிற்று. புறஜாதியாரும் அதே காரியத்தை தான் செய்தார்கள் என்று கூறுவது சாத்தியமாகுமா? ஓ தேவனே, தேவகுமாரனுடைய சபை காலங்கள் அவர்களுக்கு இருந்த பொழுது, ஆனால் இப்பொழுது இந்த ஸ்தாபன காரியங்களின் திரையானது பெந்தேகோஸ்தே துவங்கி இருந்து வந்ததானே இந்த பாரம்பரிய திரையானது சபையின் திரையானது கிழிக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் கூறின காரியங்கள் அற்புதங்களின் நாட்கள் முதலான காரியங்கள் கடந்து போய்விட்டன என்று கூறின. தேவன் அதன் இந்த திரையை நீக்கி அதை யாவரும் காணத்தக்கதாக வெளிப்படையாக்கினார். அவர்களோ சரியாக அதை போன்றே அதை மீண்டுமாய் சிலுவையில் அறைய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். திரையில் இருந்து நீக்கப்பட்ட தேவன் வெளிப்படையாய் காணப்படுகின்றார். அவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் அவர் அதிக சாதாரணமாகி அவர் ஒரு சாதாரண மனிதனாக ஆனார். அவர்களால் அதை காண முடியவில்லை. பாருங்கள், அங்கே ஒரு மனிதன் நின்றார். அவர்களோ, சரி, இந்த ஆள் எந்த பள்ளியில் இருந்து வெளியே வந்தவர் என்றார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த ஈட்டியானது அவருடைய சரீரத்தை தாக்கின போது அந்த ஆவி அவரை ஆலயத்தை விட்டு போயிற்று. பலிகள் கற்கள் கவிழ்ந்தன. மின்னல் தேவாலயத்தின் ஊடாக அடித்து திரையை கிழித்தது. அது என்ன? அங்கே அவர்களுடைய தேவன் கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை காணுவதற்கு மிகவுமாய் குருடாயிருந்தார்கள். திறந்த பார்வைக்கு அவரை கொண்டு வந்தும் இன்னமும் அவர்கள் அதை காண முடியாதிருக்கிறார்கள். அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தார்கள். தேவன் ஒரு மானிடனுக்குள்ளாக திரையிடப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கும், அதற்கு பின்னர் அவர் பவுலுக்கும் சிறைச்சாலையிலே பேதுருவுக்கும் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் திரும்பி வந்தார். அது நினைவிருக்கின்றதா? ஆனால் கடைசி நாட்களில் அவர் திரும்ப வர வேண்டியவராயிருக்கிறார். ஆனால் மனுஷகுமாரனை வெளிப்பட செய்ய பாருங்கள், வார்த்தையை வெளிச்சத்தை காட்டும்படியாக ஒரு அக்னி ஸ்தம்பம் திரும்பி வர வேண்டியதாயிருக்கிறது. பாரம்பரியங்கள் இருந்தன, அவைகள் நீக்கப்பட்டு போகும். ஒன்றினாலும் அதை தொல்லைப்படுத்த முடியாது. எப்படி இருந்தாலும் அது சம்பவிக்க போகிறது. அந்த ஸ்தாபனங்களையும் பாரம்பரியங்களையும் கிழித்தறிவார். என்ன விதமான ஒரு ஆவியை கொண்டு அவர் அதை செய்வார்? முதலாவதாக அவர் எப்படி செய்தாரோ அதே விதமாக எலியாவின் நாட்களிலும் யோவானின் நாட்களிலும் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். ஆபிரகாமுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? நான் இதை சேர்ந்தவனாய் நான் அதை சேர்ந்தவனாய் இருக்கிறதுனால என்று உங்களுக்குள்ளே நினையாதிருங்கள். புரிகின்றதா? அந்த திரையை தேவன் கிழித்தருகின்றார். பாருங்கள், அவர் யார் என்பதை உங்களுக்கு காட்டும்படியாக. புரிகின்றதா? இங்கே இப்பொழுது தெரியாதது கிழிக்கப்படும் பொழுது அதை கவனியுங்கள். ஒரு சமயத்தில் இப்பொழுது அந்த திரையினூடாக ஒரு மனிதன் கடந்து சென்றால் அது சடிதியான மரணமாய் இருந்தது. இப்பொழுதோ அதன் ஊடாக கடந்து போகாதிருந்தால் மரணமாயிருக்கிறது. ஆமென். தேவனை அவருடைய வல்லமையில் காணும்படியாக உங்களால் அந்த பாரம்பரியத்தின் திரையை உடைக்க முடியவில்லை என்றால், அந்த ஸ்தாபனத்தின் மதிலை உங்களால் உடைத்துக் கொண்டு போக முடியவில்லை என்றால் அது மரணமாயிருக்கிறது. ஒரு சமயத்தில் உள்ளே போவது மரணமாய் இருந்து இப்பொழுது வெளியே இருப்பது மரணமாய் இருக்கிறது. கிருபாசனம் முழுவதுமாக திறந்த முகமான காட்சியாய் அமர்ந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அதை காணலாம். திரையானது கிழிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிருபாசனம் முழுவதுமாக சாதாரணமாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் தம்மை மறைத்துக் கொண்டு ஒரு ரகசியமாய் இருக்கும் பொழுது நம்மை போன்றதான அசுசியான பாவிகளின் மேல் எப்படி அவரால் இரக்கம் காட்ட முடிகிறது? இப்பொழுது திறந்த முகமான காட்சியாய் இருக்கிறது, அல்லது அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு முழு காட்சியில் இருக்கிறது. அது எப்பொழுதும் வார்த்தையாய் இருக்கிறது. தொடர்ந்து அது தேவனாய் இருக்கிறது. அதை திறக்கிறது வார்த்தையாய் இருக்கிறது. அந்த ஜனங்கள் மட்டும் இயேசுவானவர் மறித்த அந்த நாளன்று வார்த்தையை அறிந்திருந்தால் அவர்கள் கிருபாசனத்தை கண்டிருப்பார்கள். அவர் யார் என்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்படியானால் அவர் யார்? அந்த திரை ஏன் கிழிந்தது? நினைவிருக்கட்டும், அதற்குள்ளாக போவது என்பது மரணமாய் இருந்தது. ஒருவராலும் அதை காண முடியவில்லை. மோசே அதை ஒரு ரூபத்தில் கண்டான். அது ஒரு மனிதனின் முதுகை போல் இருந்தது. நல்லது, இதோ அது இருக்கிறது. ஒரு ரத்தம் கசியும் முதுகு. அந்த அதே மனிதன். அது என்ன? திருவாசனத்தை அவர்களுக்கு காட்டும்படி தேவன் விரும்பினார். அவர் யாராய் இருந்தார் என்பதை தேவன் அவர்களுக்கு காட்ட விரும்பினார். எனவே தேவாலயத்தில் இருந்த திரையானது தேவனுடைய கரத்தில் இருந்து மேலிருந்து கீழ் வரைக்குமாக கிழிக்கப்பட்டு தேவனை சாதாரண காட்சியாய் காட்டினார். அது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. அதுவே கிருபாசனமாய் இருந்தது. அது என்ன? அதை காணக்கூடாதபடி ஜனங்கள் அதிக குருடாய் இருந்தார்கள். இப்பொழுது திரும்பவுமாய் செய்யப்படுகிறது. அவர்களுடைய பாரம்பரியங்கள் எப்படி? பின்னர் பெந்தெகோஸ்தே நாளன்று வார்த்தை வந்தது. அது தேவனுடைய குமாரன் என்ற ரூபத்தில் வந்தது. அவர்கள் அதை ரோமா என்று சாயாவில் அதை ஸ்தாபனமாக்க துவங்கினர். முதலாவது காரியம், அவர்கள் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தெகோஸ்தல் முதலானவைகளுக்கு சென்றனர். ஒரு மனிதன் எங்கே நிற்கிறான் என்பதை அறியாதிருக்கும் வரைக்குமாய் அதனுடைய ஸ்தாபன பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த கடைசி நாளில் வாக்களித்திருக்கிறார். நமக்கு முன்பாக திறந்து பாருங்கள். அதை திறந்து வெளிப்படையாய் பார்க்கும் அளவிற்கு அவருடைய வார்த்தையை காட்டுவார். அவர்கள் மட்டும் வார்த்தையை அறிந்திருந்தால் இயேசுமானவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஒரு மனிதர் மட்டும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் வேலையையும் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவன் அறிந்திருப்பான். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்களுடைய பாரம்பரியங்கள் அடையண்ணை யூதர்கள் காணும்படியாக செய்ததற்கு காரணம் என்ன? என்ன அவர்கள் உண்மையாகவே பார்த்தனர் போன்று காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த காரியமானது கிழித்து திறக்கப்பட்டது. ஒரு நோக்கத்துக்காக அது கிழித்து திறக்கப்பட்டது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த எழுப்புதல் இப்பொழுது எதற்காக? அது எப்படி விருத்தி அடையும்? அது எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எத்தனை போலிகள் தோன்றினாலும் அல்லது நான் அறியாத மற்ற காரியமாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. மோசே வெளியேறின போது அங்கே ஒரு கலப்பான திரள் கூட்டம் அவனோடு சென்றது. ஆனால் அது எதற்காக செய்யப்பட்டது? சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காட்டுவதற்காக. யெகோவா தாமே அந்த திரையை தேவன் தாமே நீக்கி போட்டார். மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் அல்லது யார்தான் சரி? தேவனுடைய வார்த்தையே சரியாயிருக்கிறது. தேவனே சத்தியபலர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. தேவனுக்கு ஒரு வியாக்கியான தேவையில்லை. அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார். அவர் அதை வெளிப்பட செய்கிறார். அது வியாக்கியானத்தை கொடுக்கிறது. தேவன் தம்மை தாமே திரை நீக்குகிறார். ஓ என்னே, சரியாக நமது மத்தியிலேயே அவருடைய மகத்தான கரங்கள் இந்த காரியங்களை கூறுகிறதையும் இந்த காரியங்களை செய்கிறதையும் நாம் காண்கிறோம். அதை பற்றின ஏதோ காரியம் இன்றிரவுக்கு இருக்கிறது. தேவனுடைய கரத்தை எப்படி கவனிப்பது? அது என்ன செய்கிறது? அது எந்த விதமாக தன்னையே வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். புரிகின்றதா ஜனங்களோ? ஓ, அது அர்த்தமற்றது. அதுவா? அங்கே மரவெளி தன்மை, அங்கே அதற்கு ஒன்றுமே இல்லை, அது அர்த்தமற்றது என்கிறார்கள். அது பயல்செபோல், அது ஒரு பிசாசு, அது குறி சொல்லுதல், அது இதுதான் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அவரை குறித்து கூறினதும் அதே காரியம்தான். ஓ சபையே, இந்த வழிநாடா வெளியே போகுமானால் சுவிசேஷ போதகர்களே, நீங்கள் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களால் காண முடியவில்லையா? தேவன் அங்கே ஒரு பக்கமாய் தள்ளிவிட்டு தம்மை தாமே காட்டுகிறார். கவனியங்கள், அவர் அந்த தேவாலய திரையை எடுத்து அதை துண்டங்களாக கிழித்து அவர்கள் அவரை திறந்த முகமாய் காணும்படியாய் அப்படி செய்தார். அவர்களோ அதை காண முடியாதபடி அவ்வளவு குருடாய் இருந்தார்கள். அவர் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்திருக்கிறார். அவர் என்ன வாக்களித்தாரோ அந்த அவருடைய வார்த்தையை நமக்கு முன்பாக வைக்கிறார். வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் திறந்த முகமாய் காணும்படியாக நமக்கு முன்பாக வைக்கிறார். புறஜாதியார் சபையானது என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? யூத சபையானது செய்த அதே காரியத்தை செய்கிறது. அதை காண முடியாதபடி அதிக குருடாயிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த நாட்களில் இருந்தது போலவே அது அவர்களுடைய இருதயங்களின் மேல் இருக்கும். கவனியங்கள், இப்பொழுதோ அதிலிருந்து விலகி இருப்பது மரணமாயிருக்கிறது. நீங்கள் அதற்குள்ளாக போக வேண்டும், இந்த திரையின் ஊடாக போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஜீவிக்க மாட்டீர்கள். அவர்கள் மேல் எப்படி தேவன் இரக்கமாய் இருக்க முடியும்? ஆனால் அது என்னவாக இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். அந்த திரைக்கு பின்னால் என்ன இருந்ததோ தேவன் அதை வெளிப்பட செய்கிறார். திரைக்கு பின்னால் என்ன இருந்தது என்பதை கவனியுங்கள். வார்த்தை. அது எதை மறைத்தது? வார்த்தையை. அது என்னவாக இருந்தது? அது உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அந்த திரை மறைத்தது வார்த்தையாக இருந்தது. புரிகின்றதா? இயேசுவே அந்த வார்த்தையாக இருந்தார். அவர்தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய மாம்சமாகிய திரை இதை மறைத்தது. இன்றைக்கு பாரம்பரியத்தின் திரை மீண்டுமாக வார்த்தையை அது அந்த வண்ணமாய் அல்ல என்று மறைக்கிறது. ஆனால் அதுவோ அந்த வண்ணமாக தான் இருக்கிறது. தேவன் அதை குறித்து சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சூரியனை போன்றே அவ்வளவு பிரகாசமாய் தம்மை தாமே எல்லாருக்கும் முன்பாக முழங்குகின்றார். ஆனால் அவர்களோ அதை காண தவறிவிட்டார்கள். தேவனே எங்களிடத்தில் இரக்கமாயிரும். அந்த காலத்துக்கான தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய சமூகத்திலிருந்து மோசே வருவது பாவனையாக இருக்கிறது. கவனியுங்கள், இப்பொழுது நாம் யாத்திராகமும் 19 இருக்கிறோம். இதை இப்பொழுது தவற விடாதிருங்கள். யாத்திராகமும் 19, மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறார். 19:20-21, மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறார். அவன் வார்த்தைக்குள்ளாக சென்றிருந்தான், வார்த்தை எழுதப்பட்டாயிற்று. அவன் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையோடு அந்த காலத்துக்கான வார்த்தையை உடையவனாயிருந்தான். ஒவ்வொரு காலத்துக்கும் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. மோசே வந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய முகம் அவ்வளவாய் பிரகாசித்தது. புரிகின்றதா? வார்த்தை அவனுக்குள்ளாக வெளிப்பட செய்ய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட ஆயத்தமாயிருந்தது. சத்தியமான வார்த்தை தேவன் அதை எழுதினார். அது மோசே இடத்தில் இருந்தது. கவனியுங்கள், அது மோசே இடத்தில் இருந்தது, வெளிப்பட ஆயத்தமாயிருந்தது. அவன் அவர்களுக்கு வார்த்தையாயிருந்தான். அவன் ஜீவிக்கின்ற மறைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தான். தனக்கே திரையிட்டுக் கொண்டான். மோசே அவனுடைய சொந்த முகத்துக்கே திரையை போட வேண்டியதாயிற்று. ஏன்? அவன் அந்த வார்த்தையாயிருந்தான். ஆமென். அந்த வார்த்தையானது அறியப்பட செய்யும் வரைக்கும் மோசே தனக்குத்தானே திரையிட வேண்டியதாயிருந்தது. ஆமென். உங்களால் அதை காண முடியவில்லையா? வார்த்தையானது எங்கே இருந்தாலும் அது திரையிடப்பட்டிருந்தது. மோசே வார்த்தையை உடையவனாயிருந்தான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், வார்த்தையானது வெளிப்பட செய்த பிறகு மோசே மீண்டும் மோசேயானான். புரிகின்றதா? ஆனால் வெளியே கொடுக்கும்படியாக அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்த பொழுது அவன் தேவனாயிருந்தான். அதற்கு மேல் அவன் மோசேயாக இல்லை. அந்த காலத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தையை அவன் உடையவனாயிருந்தான். அது முடியுமட்டாய் அவனை எந்த காரியத்தாலும் தொட முடியாது. அந்த வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. ஆனபடினால் அவன் வரும்பொழுது ஜனங்கள் அவர்களுடைய தலைகளை திருப்பிக் கொண்டார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அவன் ஒரு வித்தியாசமான ஆளாயிருந்தான். அவன் அந்த வார்த்தையோடு வந்தான். அவன் தன் முகத்தின் மேல் திரையை போட்டுக் கொண்டான் என்று வேதம் கூறுகின்றது. ஏனென்றால் அவன் வார்த்தையை உடையவனாயிருந்தான். அவன் அவர்களுக்கு வார்த்தையாயிருந்தான். இப்பொழுது பாருங்கள், ஓ சகோதரனே, இங்கே இருக்க போகிறது ஒரு குறைவுபடுத்தலாயிருக்கும். இங்கே 2 கொரிந்தியர் 3 பவுல் கூறினது போன்று அந்த விதமான மகிமை அவன் மேல் இருந்ததற்கு மோசே அவனுடைய முகத்தை திரையிட வேண்டியதாக இருந்தால் பாருங்கள், ஏனென்றால் அது ஒரு இயற்கையான மகிமையா இருந்தது. அது ஒரு இயற்கையான கற்பனையா இருந்தது. அந்த நியாய பிரமாணமானது அழிந்து போக வேண்டியது என்பதை மோசே அறிந்திருந்தான். ஆனால் அந்த மகிமையானது ஜனங்களை குருடாக்கும் அளவிற்கு அவ்வளவு மகத்தானதாக இருந்தது. எனவே அவனுடைய முகத்தின் மேல் அவர்கள் ஒரு திரையை போட வேண்டியதாக இருந்தது. அது எவ்வளவு அதிகமாயிருக்கும்! ஆவிக்குரிய குருடான ஜனங்கள், அந்த மகிமையானது ஒடிந்து போகிறதா இருந்தது. ஆனால் இந்த மகிமையோ ஒடிந்து போகாதது. புரிகின்றதா? மோசே மாம்ச பிரகாரமான நியாய பிரமாணத்தை உடையவனாய் இருந்தான். குற்றப்படுத்த கூடியது, கிருபையற்றது, ஒன்றும் இல்லாதது. அது உங்களை குற்றப்படுத்தினது. ஆனால் நாம் பேசிக் கொண்டிருக்கிறதான இதுவோ, அதில் மன்னிப்பு கிடையாது. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு கூறுகிறது. இது உங்களுக்கு ஒரு வெளியேறும் வழியை கொடுக்கிறது. அந்த வார்த்தையானது திரை நீக்கப்பட்ட போது ஓ என்னே, அது எந்த விதமான முகமாயிருக்கும்! அது திரையிடப்பட வேண்டும். அது திரையிடப்பட்டாக வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், ஆகையினால் ஆவியானது மனித ஆலயத்துக்குள் திரையிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் ஒரு இயற்கையான திரையோடு இயற்கையான வார்த்தையை பேசினான். இப்பொழுது பவுல் இங்கே இந்த அர்த்தத்தில் ஆவியான வார்த்தையை இப்பொழுது பேசுகிறான். நாங்கள் நியாய பிரமாணமான எழுத்தின்படியான ஊழியக்காரர்கள் அல்ல, ஆனால் ஆவியின்படியான ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அதாவது ஆவியானது அந்த எழுத்தை எடுத்து வெளிப்பட செய்கிறது. அது வெறுமனே நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. நீங்கள் போய் அதை நோக்கி பார்த்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இதை அதை மற்றதை செய்யாதிருப்பாயாக என்று கூற வேண்டும். பாருங்கள், நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இக்காலத்துக்காக வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் மேல் வருகின்ற ஆவியாயிருக்கிறது. அது கொண்டு வந்து வெளிப்பட செய்கிறது. இரண்டு கற்பலகைகளை அல்ல, ஆனால் ஜீவித்துக் கொண்டிருக்கும் தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருகிறது. ஏதோ யாரோ உண்டு பண்ணின ஒரு புராண கருத்தோ அல்லது மாயா ஜாலமும் அல்ல, தந்திரமும் அல்ல, ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் நமக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டதும் வெளிப்பட செய்யப்பட்டதுமாயிருக்கிறது. எந்த விதமான ஒரு திரைக்கு பின்னால் அது இருக்கும்? பாருங்கள், ஏகோவா இந்த அக்னி ஸ்தம்பத்தில் கீழே இறங்கி வந்து பூமியை குலுக்கவும் அவர் செய்த காரியங்களை செய்யவும் மலைகளை அக்னியாக்கவும் ஆக்க துவங்கினதை அவர்கள் கண்ட போது ஜனங்களும் கூட அது அவ்வளவு மகத்தானதா இருக்கிறது என்றார்கள். அந்த மலை அண்டைக்கு போக யாராவது முயற்சித்தாலும் கூட அழிந்து போவார்கள். அந்த அதிர்ச்சியானது அவ்வளவு மகத்தாக இருந்ததினால் மோசேயும் கூட அதை பார்த்து பயந்தான். அப்படியானால் அந்த முறை அது வெறுமனே மலையை குலுக்கினதானால் இந்த முறை அவர் பானங்களையும் பூமியையும் குலுக்குவார். இந்த மகிமையை குறித்து என்ன? அது ஒரு இயற்கையான திரையினால் திரையிடப்பட்டிருந்ததானால் இது ஒரு ஆவிக்குரிய திரையினால் திரையிடப்பட்டிருக்க வேண்டும். எனவே இயற்கையானதை நோக்கி பார்க்காதீர்கள். ஆவியானதற்குள்ளாக உடைத்துக் கொண்டு போய் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எந்த மணி வேளையில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அது உங்களுக்கு அர்த்தமாகின்றதா? பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய திரையான ஜனங்கள் மேல் இருந்து நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் மற்ற எவரை போலவும் நல்லவன், நான் ஒரு பேப்டிஸ்ட், நான் ஒரு பெந்தேகோஸ்தி என்று கூறுகிறார்கள். அந்த காரியம் ஒரு பாரம்பரிய திரை என்பதை நீங்கள் உணரவில்லையா? அது உங்களிடம் இருந்து தேவனை மறைக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாமல் உங்களை காத்துக் கொள்கிறது அந்த காரியம்தான். ஓ, நான் சத்தமிடுகிறேன், நான் மேலும் கீழும் குதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அவரோ ஒவ்வொரு வார்த்தையும் என்கிறார். ஏவாள் ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் விசுவாசித்தாள். புரிகின்றதா? அது முழு தேவனுடைய வார்த்தையாய் இந்த வேளையின் வாக்கு தத்தம் வெளிப்பட செய்யப்பட்டதா இருக்கிறது. புரிகின்றதா? நாம் தொடர்ந்து போகையிலே கவனியங்கள் பேச வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. ஆனால் எனக்கு இன்னும் 20 பக்க குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் நான் அவைகள் எல்லாவற்றையும் பேச போவதில்லை. பாருங்கள், நான் துரிதமாய் முடிக்கிறேன். ஜனங்களிடத்தில் அவர் வார்த்தையை பேசுவதற்கு முன்னதாக அவர் ஒரு இயற்கையான திரையால் திரையிடப்பட்டிருந்தார். இப்பொழுது தேவன் தாம் வாக்களித்தபடியே மனித மாம்சத்தில் தம்மை தாமே திரையிட்டுக் கொள்ள வேண்டியதாய் இருந்தது. தேவன், உங்களுக்கு அது புரிகின்றதா? தேவன் ஜனங்களிடத்தில் பேசுவதற்காக அவர் தம்மை தாமே மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டு அவர்கள் மேல் ஒரு ஆவிக்குரிய நான் இது நான் அது என்று சொல்லிக் கொள்ளும் திரையை போட்டார். அது திரையாக இருக்கும் பொழுது அது பாரம்பரிய திரை, அது இரண்டாக கிழிக்கப்பட்டது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏன் அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று என்கிறார்கள். அன்று நாள் ஒரு நபர், ஒரு சிறிய பேப்டிஸ்ட் பிரசங்கியார் அங்கே என்னிடத்தில் சகோதரன் கிரீடத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணம், உமக்கு எதிராக எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்று கூறினார். ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் நீர் செய்கிறீர் என்றான். அது ரமாடா விடுதியில் நடந்தது. அந்த சமயம் அங்கே நமக்கு கூட்டங்கள் இருந்தது. அப்போஸ்தல காலத்தை விசுவாசிக்கும்படியாகவும் அந்த காலத்தில் இருந்த அவர்களை போன்று இன்றைக்கு ஜீவிக்க வேண்டும் என்றும் ஜனங்களை விசுவாசிக்க செய்ய முயற்சிக்கிறீர். அப்போஸ்தல காலம் அப்போஸ்தலர்களோடு முடிந்து விட்டது என்றார். அதற்கு நான், அது முடிந்து விட்டதா என்றேன். ஆம் என்றார். அப்போஸ்தல காலத்தின் சார்பிலே பேச்சாளி யார் என்றேன். அதற்கு அவர், மேலறையில் இருந்த 12 அப்போஸ்தலரும் தான் என்றார். நான் சொன்னேன், அப்படியானால் பவுல் அதில் இல்லை. பேச்சாளன் பேதுருவாய் இருந்தார். பெந்தேகோஸ்தே நாளன்று இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதையும் அவர்கள் கண்டபொழுது அவன், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்று கூறினார். அவர் இன்னமும் அழைக்கிறார் என்றால் அப்பொழுது அதே காரியம் இன்னமும் இருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தல காலம் எப்பொழுது முடிவடைந்தது? தேவன் அழைப்பதை முடிக்கும் போதுதான் அப்போஸ்தல காலம் முடிவடையும் என்று கூறினேன். அவர் ஒரு வார்த்தையும் கூறாமல் அவருடைய தொப்பியை எடுத்துக்கொண்டு நடந்து போய்விட்டார். அதை செய்வதற்கு வார்த்தையை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அது வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவானவர் சாத்தானிடத்தில் எழுதி இருக்கிறதே என்றார். புரிகின்றதா? அதுதான் காரியம். அது எழுதி இருக்கிறது. நான் சொன்னேன், அது ஒருபோதும் முடிவு பெறாது என்று பேதுரு கூறினார். கர்த்தர் அழைத்த அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், அவர் நிறுத்தி விட்டார் என்று. எப்பொழுது? எந்த தீங்கும் செய்யப்படவில்லையே என்றார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, ஒரு துளி கூட இல்லை, தொடர்ந்து போங்கள் என்று. சரி, புரிகின்றதா? தேவன் அழைக்கின்ற யாவருக்கும் அதே அப்போஸ்தல ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று பேதுரு கூறினார். அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது இயற்கையான திரை, வார்த்தையாகிய தேவன் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டிருந்தார். அது என்ன? மோசேக்குள்ளாக தேவன் திரையிடப்பட்டிருந்தார். தேவன் மோசேக்குள்ளாக திரையிடப்பட்டிருந்தார். தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள்ளாக இருந்தது. அதுபோன்று அவனுக்குள்ளாக இருந்த அந்த வார்த்தையோடு அவன் அவ்வளவு பரிபூர்ணமாயிருந்து அவனுடைய முகத்தையே அவன் திரையிட்டுக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. இதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்வாயாக, இதை செய்யாதிருப்பாயாக என்று அவர்களுக்கு கூறினது வார்த்தையை வெளிப்படுத்தி கூறின ஒரு ரூபகாரப்படுத்த தீர்க்கதரிசியாயிருந்தது. புரிகின்றதா? அந்த தலைமுறைக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர் தம்மையே ஒரு மாநில வர்க்கத்துக்குள் திரையிட்டுக் கொண்டார். இல்லை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்களையும் கூட உருடாக்கி இருக்கும். புரிகின்றதா? அங்கே வெளியே இருந்த ஜனங்களாலும் கூட அதை காண அவர்களால் சகிக்க முடியவில்லை. யாத்திராகமத்தில் நாம் அதை பார்க்கிறோம். மோசே எங்களோடு பேசட்டும், தேவன் பேச வேண்டாம் என்று அவர்கள் கூறினர். அக்கினி தம்பம் ஏன் அதிகமாக தோன்றுவதில்லை என்பதை தெரிந்து கொண்டீர்களா? புரிகின்றதா? தேவன் சொன்னார், நான் அதை செய்வேன், நான் அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசியை எழும்பு பண்ணுவேன் என்று. ஆமென். நான் அவர்களுக்கு ஒருவரை எழும்பு பண்ணுவேன். அவர் சரியாக அப்படியே வந்தார். நான் எழும்பு செய்வேன். அவர் வார்த்தையை உடையவராய் இருப்பார். அவர் வார்த்தையாய் இருப்பார். அவர் சொன்னார், வார்த்தை என்ன என்பதை அவர் காண விரும்பினார். இப்பொழுது மோசே, நான் உனக்கு பத்தி எரிகிற புதரிலே தரிசனமானேன். நான் கீழே இறங்கி வந்து அந்த மலையை அக்கினிமயமாக்க போகிறேன் என்று கூறினார். அவர் சொன்னார், நீ உண்மையைதான் கூறினாய் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே எரிகின்ற விதமாக நான் இங்கே தோன்றுவேன். நான் இங்கே தோற்றம் அளித்த ஜனங்களுக்கு நிரூபிப்பேன். உன்னுடைய ஊழியத்தை நான் ரூபகாரப்படுத்துவேன் என்று. அதைதான் அவர் மோசேயிடம் அத்தனை வார்த்தைகளில் கூறினார். கவனியுங்கள், அவர் இப்பொழுது நான் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். அங்கே பற்றி எழுந்து கொண்டிருந்த புதரிலே நான் உன்னை சந்தித்ததாக நீ கூறினாய். நான் அதே அக்னி ஸ்தம்பமாய் கீழே இறங்கி வர போகிறேன். நீ அதை குறித்து பொய்யாய் சொல்லவில்லை என்பதை நான் ஜனங்கள் காணும்படியா செய்ய போகிறேன். உனக்கு வேண்டுமென்றால் விஞ்ஞான ரீதியிலும் கூட நீ அதை நிரூபிக்கலாம். நான் நேராக கீழே வந்து அவர்கள் அறியும்படியா செய்ய போகிறேன். அவர் இடி முழக்கமிட துவங்கின போது, ஏகோவா இடி முழக்கமிட துவங்கின போது ஜனங்கள், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏகோவா எங்களிடம் பேச விடாதேயும், நாங்கள் மறித்து போவோம் என்றார்கள். பாருங்கள், அவர் திரையிடப்பட்டாக வேண்டும். எனவே தேவன் தம்மையே மோசேக்குள்ளாக மறைத்துக் கொண்டு மோசேக்கு வார்த்தையை கொடுத்தார். மோசே கீழே இறங்கி வந்து அவனுடைய முகத்தில் திரையை போட்டுக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். சரிதானே? ஏகோவா ஒரு தீர்க்கதரிசியின் ரூபத்தில் திரையிட்டுக் கொண்டார். ஏனென்றால் அது முற்றிலுமாக அந்த விதமாக இனிமேல் பேச மாட்டேன், ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக மாத்திரமே பேசுவேன் என்று தேவன் அவர்களிடம் கூறியிருந்தார். அந்த ஒரே விதத்தில் தான் அவர் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது உண்மை, வேறு விதமாய் பேசினதே இல்லை. அவர் பொய் சொல்லார். கவனிக்கவும், மோசே மட்டும்தான் வார்த்தையை உடையவனாயிருந்தான். அங்கே ஒன்றும் ஒரு குழுவானவர்கள் இறங்கி வரவில்லை. அங்கே பரிசேயர் மட்டும் அல்லது சதுசேயர் அல்லது எந்த விதமான ஒரு வகுப்பாரே அங்கே இல்லை. அது மோசேதான். அவர் ஒரு மனிதனை உடையவராயிருந்தார். அவரால் இரண்டு அல்லது மூன்று வித்தியாசமான சிந்தைகளை உடையவராயிருக்க முடியாது. அவர் ஒரு மனிதனை எடுக்கிறார். மோசே வார்த்தையை உடையவனாய் இருந்தான். மோசே மட்டும்தான். யோசுவா கூட வார்த்தையை உடையவனாய் இல்லை. வேறு ஒருவரும் அது உடையவர்களாய் இல்லை. ஆமேன். யோசுவா ஒரு தளபதியாய் இருந்தான். யோசுவா சேனையின் அதிபதியாய் இருந்தான். யோசுவா ஒரு விசுவாசியாய் இருந்தான். ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தான். ஆனால் மோசேயோ ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். வார்த்தை யோசுவாவிடம் வர முடியாது, அது மோசேயிடத்தில் வந்தாக வேண்டும். அவன் அந்த வேளையின் முக்கிய தீர்க்கதரிசியாக இருந்தான். கவனியுங்கள், மோசே போகும் வரைக்கும் வார்த்தை யோசுவாவிடம் வந்ததே இல்லை. ஒரு நேரத்தில் ஒருவரிடம் மட்டுமே தேவன் இடைபடுகிறார். தேவன் ஒருவராய் இருக்கிறார். புரிகின்றதா? மோசே மட்டும்தான் வார்த்தை உடையவனாக இருந்தான், ஒரு குழு அல்ல. கவனியுங்கள், மோசேயை பின்தொடர்ந்து எந்த ஒரு நபரும் அந்த தெருக்குள்ளாக போக கூடாது என்று தேவன் எச்சரித்தார். போலியானவர்கள், புரிகின்றதா? ஸ்திரீ, புருஷன், ஆசாரியன், அவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு தேவ பக்தியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு கனத்தை உடையவராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மோசே மட்டும்தான் தனியாக வர வேண்டும். எந்த மனிதனாயிலும் மிருகமானாலும் கூட அதை தொட்டால் அவன் அங்கேயே கொல்லப்பட வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். ஒருபோதும் அந்த திரையை கடந்து போகாதே. அந்த திரையானது ஒரு நபருக்கு சொந்தமானது. அந்த செய்தி ஒரு செய்தியாய் இருக்கிறது. புரிகின்றதா? தேவாலயத்தில் ஒரு மனிதன் வருடத்திற்கு ஒருமுறை அபிஷேகம் பண்ணப்பட்டு உள்ளே போகும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிறார். வார்த்தையை வெளியே கொண்டு வருவதற்காக அல்ல, ரத்தத்தை செலுத்தும்படியாய் செல்கிறார். அதற்கு முன்பாக வெறுமனை நடப்பதும் கூட ஒரு மனிதன் தான். வேறு எந்த மனிதனும் மறிக்கிறான், புரிகின்றதா? அவர்கள் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக மறிக்கிறார்கள். இருவரும் ஆவிக்குரிய திரையாய் இருக்கிறது, புரிகின்றதா? அது ஒரு இயற்கையான திரையாய் இருந்தது, இதுவோ ஆவிக்குரிய திரையாய் இருக்கிறது, புரிகின்றதா? அவர்கள் தொடர்ந்து உள்ளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் கூறலாம், அவர்களோ ஓ எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியும் ஆனால் என்பார்கள். பாருங்கள், தொடர்ந்து போங்கள், அதெல்லாம் பரவாயில்லை. அது எதை காட்டுகிறது? உங்களுக்கு நினைவிருக்கட்டும், எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் அங்கே உண்டான கடைசி வாதை மரணமாயிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் அதன் மேலுள்ள கடைசி வாதை ஆவிக்குரிய மரணமாயிருக்கிறது. அதன் பின்னர் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு பூமியின் தூளாவார்கள், நீதிமான்களோ அவர்களுடைய சாம்பலின் மேல் நடப்பார்கள். ஆனால் கடைசி காரியம் வார்த்தையை புறக்கணித்தல், ஆவிக்குரிய மரணமாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த அக்கினி திரைக்குள்ளாக மோசேயை பின்தொடர்ந்து போக எந்த ஒரு மனிதனும் முயற்சிக்க கூடாது என்று தேவன் எச்சரித்திருக்கிறார். மோசே திரையிடப்பட்டுக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான், அவன் அங்கிருந்து வெளியே வர வேண்டியவனாயிருந்தான். மோசே மோசேயாக உள்ளே சென்று இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாக சென்றான். அவன் திரும்பி வெளியே வந்த போது அவன் திரையிடப்பட்டிருந்தான். ஏனென்றால் அவனுடைய பாரம்பரியங்களுக்குள்ளிருந்து, முன்னோர்களின் பாரம்பரியத்தில் இருந்து அவன் அங்கே அதற்குள்ளாக சென்றான். அவன் அக்கினி ஸ்தம்பத்தை கண்டான், ஆனால் இப்பொழுது அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாக சென்றான், புரிகின்றதா? ஆமென். அவன் திரையிடப்பட்டவனாய் திரும்பி வந்தான். திரையிடப்பட்டுள்ள ஒரு மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை, இதோ நடந்து வெளியே வருகிறான், ஓ என்னே, என்னால் அதை காண முடிகிறது. அதை ஒருவனும் முயற்சிக்க கூடாது, ஒருவராலும் அதை பாவனை செய்ய முடியாது. நீ அப்படி செய்யாதிருப்பது நல்லது, புரிகின்றதா? ஒரு ஆசாரியனோ அல்லது பரிசுத்த மனிதனோ, அது யாராக இருந்தாலும் சரி, கார்டினலோ பிஷப்போ வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த திரைக்குள்ளாக போக முயற்சித்து மாறித்தனர். தேவன் அவர்களை எச்சரித்தார், நமக்கு போலிகள் ஏதும் இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தை ஒருவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தது. தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையோடு வந்தான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் ஊடாக அப்படித்தான் இருக்கிறது. வார்த்தை ஒருவரிடத்திற்கே வருகிறது, ஒவ்வொரு காலத்திலும் அதேதான். சபை காலங்களிலும் கூட, முதல் துவங்கி கடைசி சபை காலம் வரைக்கும் மற்றவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள், அது உண்மை. ஆனால் அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்து விலகி இருக்கிறார்கள், புரிகின்றதா? என்ன ஒரு பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம்! உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, தாத்தானும் மற்றவர்களும் அங்கே என்ன கூறினார்கள் என்று? அவர்கள், இப்பொழுது மோசே இங்கே ஒரு நிமிடம் நில், நீ அதிகமானதை உண்மையில் எடுத்துக் கொண்டாய், இப்பொழுது பார், அங்கே தேவன் அழைத்த மற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அது உண்மையா இருக்கிறது? அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தொடர்ந்து சென்ற வரைக்கும் அவ்வளவு அருமையாய் பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆனால் ஒருவன் முன்னுக்கு வந்து தேவன் மோசேக்கு கொடுத்த ஸ்தானத்தை அந்த வேலைக்கென்று முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறான், அதை எடுக்க முயற்சித்தால் அக்கினி கீழே இறங்கி வந்து பூமியை பிளந்து அவர்களை தனக்குள்ளாக விழுங்கி போட்டது. ஆத்தீர்களா? புரிகின்றதா? ஜாக்கிரதையாயிருங்கள், புரிகின்றதா? ஒரு நல்ல வார்த்தையை விசுவாசிக்கின்ற தேவனுடைய பக்தியுள்ள கிறிஸ்துவனாயிரு, புரிகின்றதா? அந்த அக்கினி ஸ்தம்பத்தை விட்டு விலகியிரு. என்ன ஒரு பாடம்! தேவன் முதலாவதாக பக்தி எரியும் புதரில் மோசேக்கு தோன்றினார். தேவன் அக்கினி ஸ்தம்பத்துக்குள் திரையிடப்பட்டிருந்தார். இப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். தேவன் முதலாவதாக மோசேயிடம் வந்தார், அவர் திரையிடப்பட்டிருந்தார். தேவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்துக்குள் இருந்து கொண்டு புதரின் பின்னால் மறைந்து கொண்டார். பாருங்கள், தோள்களுக்கு பின்னால் இருந்தது போன்று, பீடத்தில் கிருபாசனத்துக்கு பின்னாக இருந்தது போன்று, புரிகின்றதா? அவர் திரையிடப்பட்டிருந்தார். அவர் எப்பொழுதுமே திரையிடப்பட்டிருக்கிறார். அவர் மோசேயிடத்தில் வந்தபோது அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்துக்குள் இருந்தார், அக்கினி ஸ்தம்பத்துக்குள் திரையிடப்பட்டிருந்தார். ஆனால் இங்கே ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவனை அதே அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக ரூபகாரப்படுத்தினார். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மனதை எங்கோ விதந்து கொண்டு போகும்படியா விட்டுவிட்டீர்களா? உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? காதுள்ளவன் கேட்க கடவன், புரிகின்றதா? தேவன் மோசேக்கு தோன்றின பொழுது அவனை அவனுடைய ஊழியத்துக்கு அவர் அழைத்த போது அது ஒரு அக்கினி ஸ்தம்பமாயிருந்தது. மோசே வந்து அதை குறித்து ஜனங்களிடத்தில் கூறினார். அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. இருந்த போதிலும் அவன் அற்புதங்கள் முதலானவைகளை செய்தான். ஆனால் இந்த முறையோ அவர் காணும்படியாக விஞ்ஞான ரீதியாக தோன்றி மோசேயின் ஊழியமானது தேவன் அவரிடத்தில் கூறின விதமாகவே இருந்தது என்று அவர் ரூபகாரப்படுத்தினார். ஏனென்றால் அவர் அக்னி ஸ்தம்ப வடிவில் தோன்றி மலையை அக்னிமயமாக்கினார். அது மோசேயினிடத்துக்கு வந்தபோது ஒரு புதரில் வந்து அவனிடத்தில் பேசினார். சரிதானே? மோசேக்கு உண்டாயிருந்த தேவனுடைய முதலாவது காட்சியளித்தல் பற்றியறிகிற புதரின் திரையாயிருந்தது. ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மீண்டுமாக திரையிட்டுக் கொண்டு அதே அக்னியினால் தம்மை தாமே திரையிட்டுக் கொண்டு அதே அக்னி ஸ்தம்பத்தில் கீழே இறங்கி வந்து அந்த திரையினால் மோசேயை ரூபகாரப்படுத்தினார். அவர்களிடமிருந்து தம்மை திரையிட்டுக் கொண்டார். அதனால் அவர்களால் தேவனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்க முடிந்தது. உங்களுக்கு புரிகின்றதா? வார்த்தையை மட்டும் அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஏனென்றால் மோசே அவர்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருந்தான். மோசே தேவன் வார்த்தையை அவ்வளவாய் மோசேயை கொண்டு நிரூபித்தார். பாருங்கள், தேவன் மோசேயினிடத்தில் அங்கே போ, நான் உன்னோடே கூட இருப்பேன், எந்த காரியமும் உனக்கு முன்பாக நிற்க போகிறதில்லை, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசே கீழே வந்து, நீங்கள் ஒருவேளை நம்ப மாட்டீர்கள், ஆனால் தேவன் எனக்கு அக்னி ஸ்தம்பத்திலே தோன்றினார், இந்த காரியங்களை என்னிடத்தில் கூறினார் என்று கூறினான். ஓ, இதே போன்ற காரியங்கள் ஏற்கனவே எங்களுக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்வோன் கூறினான். போதகர் பார்வோன் சொன்னான், உங்களிடத்தில் ஒரு அற்பமான மந்திரவித்தை இருக்கிறது என்று. ஏன்? என்னிடத்திலும் மந்திரவாதிகள் இருக்கின்றனர், அவர்களால் கோலை சர்ப்பமாக்க முடியும். மந்திரவாதிகளே, இங்கு வாருங்கள் என்று கூற அவர்கள் அங்கே வந்து அதே காரியத்தை செய்தார்கள். மோசே அறிந்திருந்தான், ஒரு காரியமும் அவனை தொல்லைப்படுத்தவில்லை. அவர்களிடத்தில் எத்தனை போலியாட்கள் இருந்தார்கள் என்பது அவனுக்கு ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. மோசே அப்படியே நின்றான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? சற்று நேரம் அவைகள் ஊர்ந்தது. மோசேயினுடைய சர்ப்பம் நேராக சென்று அவைகளை விழுங்கி விட்டது. பார்த்தீர்களா? ஏன் அந்த அப்போஸ்தலரைப் போன்று அவர்களால் அதை விளக்கி கூற முடியவில்லை. தேவன் எப்படி அதை செய்ய போகிறார் என்பதை மோசே அறியாதிருந்தான். ஆனால் அவரோ அது செய்ய போகிறார். நினைவிருக்கட்டும், எண்ணேயும் எம்பிரேயும் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள் என்று அவர் கூறினார். பாருங்கள், போலிகள் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:24 புரிகின்றதா? சரியாக அப்படியே அதே காரியங்கள், அதே விதமான அற்புதங்களை, மற்ற காரியங்களை செய்வார்கள். அந்த வார்த்தையை கவனியுங்கள், அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஒரு அற்புதத்தை செய்தேன் என்று ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டு மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்று இன்னமும் விசுவாசிக்கிறார். அந்த விதமானத்திலிருந்து விலகி இருங்கள். அது தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அப்படி ஒரு காரியமே கிடையாது. புரிகின்றதா? வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். ஆதியாகமத்தில் ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வார்த்தையை கூட்டவும் செய்யாதே குறைக்கவும் செய்யாதே என்று கூறுகிறது. பாருங்கள், அது அந்த அதே வார்த்தையாய் இருக்க வேண்டும். புரிகின்றதா? கவனியுங்கள், ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று ஜனங்கள் கண்டார்கள். மோசே திரையிடப்பட்டிருந்தான், அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். இப்பொழுதோ தேவன் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி அவன் அங்கே சென்றான். அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டிருக்கிறான். பின்னர் ஜனங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு சபையாய் வேறு பிரிந்தார்கள். பாருங்கள், சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும். புரிகின்றதா? அவர்களை உலகத்திலிருந்து வெளியே அழைத்த பின்னர் அவர்கள் ஒரு ஜனமானார்கள். பாருங்கள், அதன் பின்பு தேவன் தான் அந்த அக்னி ஸ்தம்பம் என்று அவர்கள் அறியும்படியா செய்தார். அவர் மோசேயின் செய்தியை நிரூபித்தார். புரிகின்றதா? அவரே அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார். அவர்களிடம் புகைப்பட கருவி இருந்திருந்தால் அவர்கள் அதை ஒரு படமாக எடுத்திருக்க கூடும் என யூகிக்கிறேன். ஏனென்றால் அது எல்லாமாய் அக்னியாயிருந்தது. ஆனால் அந்த செய்தி சரியானது என்பதை தேவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவைகள் அதை நிரூபித்தது. செய்தியானது கரத்தில் இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது. அவர்கள் அப்பொழுது ஒரு திரளாய் வெளியேற போகின்றனர். இந்த வெளியேறும் ஜனங்களுக்கு அவருடைய தீர்க்கதரிசியை அவர் திரையிட்டார். அவனுக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறதை காண்கிறோம் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். மற்ற இஸ்ரவேலரை காட்டிலும் அவன் இப்பொழுது வித்தியாசமாயிருந்தான். அவன் ஒரு வித்தியாசமாக இருந்தான், அவனுடைய செய்தி வித்தியாசமாக இருந்தது. ஆசாரியரை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தான், எந்த காரியத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தான். பாருங்கள், அவன் ஒரு வித்தியாசமான நபராயிருந்தான். ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது ஜனங்கள் கண்டார்கள். அவர்களிடத்தில் அவருடைய வார்த்தையை பேசுவதற்காக தேவன் தம்மை தாமே அவருடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக திரையிட்டுக் கொண்டார். அதைதான் அவர் செய்தார். அந்த ஜனங்களுக்கு மோசே ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருந்தான். அக்னி ஸ்தம்பத்தால் திரையிடப்பட்டு பிற்காலத்தில் தகசித்தோல் திரைக்கு பின்னால் என்ன திரையிடப்பட வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? வார்த்தையானது முதலாவதாக மோசேயிடமிருந்து வந்தது. புரிகின்றதா? மோசே வார்த்தையுடையவனாயிருந்தான். அவைகள் தேவனால் எழுதப்பட்டிருந்தது. ஒருவராலும் அவைகளை வியாக்கியானிக்க முடியாது. முதலாவதாக மோசே அவைகளை வியாக்கியானிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் அவனுடைய முகத்துக்கு திரையிட்டுக் கொண்டான். உங்களுக்கு அது புரிகின்றதா? அது இதோ இருக்கிறது, நாம் அதை எடுக்கலாம், சுருட்டி வைக்கலாம், அங்குள்ள எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்த வேண்டுமானால் மோசே ஜனங்களுக்கு ஒரு தேவனாக வேண்டும். அதை அர்த்தமற்றது என்று நீங்கள் கூறலாம். ஏன்? அவர் மோசேயிடமே அவராகவே கூறினார், நீ தேவனாய் இருப்பாய், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று. புரிகின்றதா? எனவே அதோ அவன் வருகிறான். பாருங்கள், அவன் தன்னை திரையிட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே ஒரு திரைக்கு பின்னால் இருக்கிறார். ஓ, என்ன, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவன் பொது ஜனங்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவே இதை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ள விரும்பும் பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினபடியால் ஓமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார். புரிகின்றதா? தேவன் திரைக்கு பின்னால் மறைத்துக் கொண்டார். மோசே அவருடைய முகத்தை திரையிட்டுக் கொண்டான். அப்பொழுது மோசே ஜீவித்துக் கொண்டிருக்கும் வார்த்தையாயிருந்தான். ஜனங்கள் அந்த அக்கினி சம்பத்தை கண்டு இப்பொழுது நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம் என்றார்கள். புரிகின்றதா? மோசே எங்களோடு பேசட்டும். புரிகின்றதா? தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் மறித்து போவோம். மோசேயோ நேராக அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாக நடந்து சென்றான். புரிகின்றதா? இப்பொழுது அவர் இந்த விடமாக, இனி நான் அவர்களோடு பேச போவதில்லை, நான் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பேன் என்றார். புரிகின்றதா? அந்த விடமாகத்தான் அவர் எப்பொழுதும் அதை செய்தார். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் மேலே போகட்டும் என்றார். ஆனால் தீர்க்கதரிசியோ வார்த்தையுடையவனாய் இருக்க வேண்டும். அவன் ஒரு பாரம்பரியத்தால் திரையிடப்பட்டிருந்தால் தேவன் அவனை அனுப்பவே இல்லை. அவன் வார்த்தையினால் திரையிடப்பட்டிருந்தால் தேவன் அதை ரூபகாரப்படுத்துவார். தேவன் அவருடைய சொந்த வார்த்தையை வியாக்கியானம் செய்கிறார். மோசே அவைகளை பேசினான், தேவன் அவைகளை வியாக்கியானித்தார். ஆமென். கர்த்தர் வண்ணமாய் கூறினார் என்று மோசே சொன்னான். அவன் என்ன சொன்னானோ அது தேவன் சரியாக அப்படியே செய்தார். அது அதை சரியாக்கிட்டு அவர் சொன்னார், இப்பொழுது மோசே உனக்கு புரிகின்றதா? ஜனங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டார்கள். பாருங்கள், நான் உனக்கு காண்பித்தேன், நான் உன்னை ரூபகாரப்படுத்தினேன் என்று. தேவனின் ஜனங்களிடத்தில் அவருடைய வார்த்தையை பேசுவதற்காக அவர் தம்மை தாமே இந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக தெரிவித்துக் கொண்டார். மோசே அவர்களுக்கு ஜீவிக்கின்ற தேவனாகவும் வெளிப்பட செய்த ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையாகவும் இருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவனுடைய முகம் திரையிடப்பட்டிருந்தது. புரிகின்றதா? அவிசுவாசிகளுக்கு அதே காரியம் ஒரு அசலான கிறிஸ்தவனுக்குள் இன்றைக்கு திரையிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீளமான தலைமையிலையும் காரியங்களையும் உடைய ஸ்திரீகளை பார்த்து அவர்கள் அந்த பழைய மாதிரியை பாருங்கள் என்கிறார்கள். ஸ்திரீகள் சுற்றி வளைத்து கொண்டையை போட்டுக் கொண்டால் காற்று போன டயர், பதிலியான டயர் மேலே இருக்கிறது என்கிறார்கள். பாருங்கள், அது எல்லாம் திரையிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். ஓ, அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு PhD பட்டம் இருக்கிறது என்று. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நீ இன்னமும் வார்த்தையை குறித்து ஒன்றும் அறியாதவனாய் இருக்கிறாய். முற்றிலும் சரியே. ஓ, அதுவா? ஓ, ஏதோ குறைவானது. முதலாவது சிறிய பாடங்களை எடுத்துக்கொள். தேவ சமூகத்திலே நாங்கள் திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஏதோ சபை பாரம்பரியத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களை குறித்து என்ன? ஓ, இறக்கம் நன்மை, அது கூட்டுகிறதும் குறைக்கிறதும். மற்றெல்லா காரியங்களையும் அவர்களுடைய சொந்த பாடங்களையும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களையும் உட்புகுத்தல் தேவனுடைய வார்த்தையை அல்ல. பாருங்கள், எந்த விதமான ஒரு திரை, ஒரு மத சம்பந்தமான திரை. தேவன் அந்த திரையை யாவரும் காணத்தக்கதாய் கிழித்தார். அவர்கள் சொன்னார்கள், தீர்க்கதரிசி என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. இந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பது போன்றதொரு காரியங்கள் அங்கே இருக்கவே இல்லை. தெய்வீக சுகம் என்பது போன்றது ஒரு காரியமே கிடையாது. ஞானதிஷ்டிக்காரன் என்ற காரியமே இனிமேல் கிடையாது. மார்க்கு 16 நிறைவேறிவிட்டது என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. அப்போஸ்தலர் காலம் முடிந்து விட்டது என்று கூறினார்கள். அவர்கள் ஜனங்களிடத்திலிருந்து திரையிட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியோடு நேராக வெளியே நடந்து அந்த காரியத்தை மேலிருந்து கீழ் வரைக்குமாய் கிழித்தார். தேவன் திரையை கிழித்தார். மோசே திரையாக இருந்தான். ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தை மனித மாம்சத்துக்கு பின்னால் திரையிடப்பட்டிருக்கிறது. அக்கினி தம்பமானது மோசைக்குள்ளாக இருந்து நிச்சயமாக பின்னர் தோல் திரைக்கு பின்னால் என்ன இருக்க வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருந்தது. உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது அது வார்த்தை வார்த்தையானது கொண்டு வரப்பட்டது, பின்னர் அது எழுதப்பட்டது, பின்னர் திரைக்கு பின்னால் போடப்பட்டது. அது இன்னமும் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாய் இருக்கிறார். அவர் அந்த வார்த்தையில் இருந்தார். அந்த காரணத்தினால் தான் அந்த வார்த்தையானது திரையிடப்பட வேண்டியதாய் இருந்தது. ஓ சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதை பிடித்துக் கொண்டீர்களா? கவனியங்கள் உங்களால் காண முடியவில்லையா? தேவன் கூறியுள்ள பிரகாரமாக இந்த காலங்களின் ஊடாக அது திரையிடப்பட்டிருந்தது. கடைசி நாட்களில் அது திறக்கப்பட்டு அந்த ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு முழு காரியமும் காலங்களாய் நடந்தவைகள் எல்லாமும் ஜனங்கள் காணக்கூடியதாயிருக்கும். ஏழாம் தூதனின் செய்தியின் வேளையிலே எல்லா தேவ ரகசியங்களும் அந்த எலியாவினால் இந்த கடைசி வேளையில் அறியும்படியாய் செய்யப்படும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி சபையில் இருந்து வெளியே தள்ளப்பட்டார் என்றும், அவர் எப்படி திரும்பவும் மனுஷகுமாரனாய் வெளிப்படுத்தப்படுகிறார் என்றும், சபையானது மற்றெல்லா காரியங்களும் எப்படி ஒழுங்கில் அமைக்கப்படும் என்றும், கோட்பாடு இல்லாமல் தாமதம் இல்லாமல் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையானது தனிப்பட்ட நபர்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கும். நான் ஒருவனை எடுத்துக்கொண்டு இன்னொருவனை கைவிடுவேன், நான் இதை எடுத்துக்கொண்டு அந்த ஒன்றை கைவிடுவேன். புரிகின்றதா? எந்த நிபந்தனைகளும் கிடையாது, எந்த ஸ்தாபனங்களும் கிடையாது, எந்த கட்டுப்பாடோ அல்லது ஒரு காரியமோ இல்லை. அது தேவனோடு இருக்கும் இருதயமா இருக்கிறது. அவர் மட்டுமே. புரிகின்றதா? கவனியங்கள் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டிருக்கிறார். மோசே அந்த வார்த்தையோடு பிற்காலத்தில் தகசதோலுக்கு பின்னாக என்ன இருக்க போகிறது என்பதை பேசிக் கொண்டிருந்தான். அவ்வண்ணமே கிறிஸ்துவானவர் நம்முடைய மோசையாக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய மோசையாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் திரையிடப்பட்ட மானிட வர்க்கத்துக்குள் மாம்சத்தில் திரையிடப்பட்ட தேவனாயிருந்தார். அது உண்மை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் தகசு தோளால் திரையிடப்பட்டிருந்தார். அவர் திரையிடப்பட்டிருந்தார். இந்த முறை அவர் ஒரு மனிதனுக்குள் திரையிடப்பட்டிருந்தார். புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த காலத்துக்கு அவருடைய வார்த்தையை வாக்களித்திருக்கிறார். அவர் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்ட இந்த காலத்துக்கு வாக்களிக்கப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்துவாய் இன்னமும் இருக்கிறார். வார்த்தை தேவனாயிருக்கிறது. அபிஷேகம் என்பது ஒரு நபராயிருக்கிறது. கிறிஸ்து என்னும் வார்த்தைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாகும். பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படியானால் மோசே அவனுடைய நாட்களில் கிறிஸ்துவாயிருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். எரேமியா அவன் நாளின் வார்த்தையின் ஒரு பகுதியோடு அவன் கிறிஸ்துவாயிருந்தான். ஆனால் இயேசுவானவர் வந்தபொழுதோ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மீட்பராக வந்தார். அது மோசேயும் மோசைக்குள்ளாக இருந்த எல்லாமுமாய் இருந்தது. வார்த்தை யாவும் தெய்வத்தும் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருந்தது. அந்த காரணத்தினால் தான் தேவாலயத்தின் திரை கிழிந்து கிருபாசனமானது பரிபூர்ண காட்சிக்கு வந்தது. அவர்தானே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்பொழுது கவனியுங்கள், இந்த காலத்துக்கென்று வாக்களிக்கப்பட்ட வார்த்தையும் கூட மனித மாம்சத்துக்குள் திரையிடப்பட்டிருக்கிறது. பாவத்தை நேசிக்கும் சபை அங்கத்தினர்களாலும் பாவிகளாலும் அந்த மனுஷீக திரையின் காரணமாக அதை காண முடியாது. அந்த காரணத்தினால் அவர்களால் அவரை காண முடியாமல் போயிற்று. ஏன்? அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் எந்த ஐக்கிய சீட்டை வைத்திருக்கிறார்? அவர் எந்த சபையை சார்ந்தவர்? அதை குறித்து நான் இன்று பேச விரும்புகிறேன். அவர் எந்த சபையை சேர்ந்தவர் என்று புரிகின்றதா? எனவே இப்பொழுது பாருங்கள், அவர் எந்த சபையை, எந்த குழுவை சார்ந்தவர்? அவர் எந்த சமய பள்ளியில் படித்து வந்தவர்? அவருடைய கல்வியை அவர் எங்கே பெற்றார்? இந்த மனிதன் பாரம்பரியத்தின்படியாய் பிறந்தவனா, அல்லது இங்கு நிலவி வருகின்றதான வதந்தியின் பிரகாரமாக பரிசுத்த விவாக இணைப்புக்கு புறம்பாக பிறந்தவனா? ஏன், அவன் நிச்சயமாய் பிசாசினால் ஆனவன். பாருங்கள், அவன் பிசாசினால் ஆனவன். அவர் பரிசுத்த விவாக இணைப்பிற்கு புறம்பாக பிறந்தார். அவள் ஒரு விபச்சாரியாய் இருந்தபடியால் அவள் மேல் கல்லெறிவதை தவிர்க்கும்படியாய் யோசேப்பு அவளை மணந்து கொண்டான். அந்த மனிதனை வந்து ஆசைகளாக எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதா? தேவனங்கு நின்று கொண்டு அந்த வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமிட்டா? கிறிஸ்துவை பற்றின பாடல்களை தாவீது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னதாகவே எழுதியிருந்தான். அந்த பாடல்களை தான் அவர்கள் தேவாலயத்தில் பாடிக்கொண்டிருந்தனர். என் எலும்புகளை எல்லாம் நான் என்னலாம், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அவர்கள் அங்கே நின்று கொண்டு அதை பாடிக்கொண்டிருந்தனர். ஆனால் அந்த மனிதனோ அங்கே சிலுவையின் மேல் மரித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அதை பாடி முடித்தவுடன் அவர் மறித்த போது பரலோகத்தின் தேவன் கீழே இறங்கி வந்து சீனாய் மலையில் அவர் செய்தது போன்று பரிசுத்த அக்கினுடன் இறங்கி வந்து தேவாலய திரையை எரித்து மேலிருந்து கீழே இரண்டாக கிழித்தார். அவர்களால் என்ன செய்ய முடியும்? தேவாலய ஜன்னல்கள் வழியாக அங்கிருந்து வெளியே பார்த்தபோது கல்வாரியின் மேல் அங்கே தேவன் திறந்த முகமாய் பலியானது காட்சி அளித்தது. ஆனால் அவர்கள் இன்னமும் இன்றைக்கும் அதை காண்கிறதில்லை. தேவன் இந்த கடைசி நாட்களில் அந்த பாரம்பரிய திரையை கிடித்து இந்த காலத்தின் வார்த்தையை கொண்டு வந்து திறந்த முகமாய் காட்சியளிக்கும்படியா செய்தார். அவர்களோ இன்னமும் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அது அவ்வளவு சாதாரணமாக இருக்கிறது. பாருங்கள், அது அவ்வளவு சாதாரணமாக இருக்கிறது. உலகத்தின் காரியங்களில் இருந்து அது அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. ஒரு நட்டாக இருப்பது என்று ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மத்தியில் அன்று நாள் நான் பிரசங்கித்தேன். இந்நாட்களில் ஒன்றில் ஒரு நட்டாக இருப்பது என்பதை பற்றி பேசப் போகிறேன். நாம் எல்லோரும் யாருக்கோ நட்டுகளாக இருக்கிறோம். எனவே நான் கிறிஸ்துவுக்காக ஒரு நட்டாக இருப்பேன். நான் புத்தியீனனாக ஆனேன் என்று பவுல் கூறுகிறான். நிச்சயமாக நீ இருந்தாக வேண்டும். பாருங்கள், அந்த காரியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பிடித்துக் கொள்ளுகிறது ஒரு நட்டுதான். புரிகின்றதா? அது உண்மை. எனவே திரையை, மனித மாம்சத்தை கவனிங்கள். இப்பொழுது பாவத்தை நேசிக்கிற ஜனங்கள் அதை காண மாட்டார்கள். அந்த பாரம்பரிய பயபக்தியான ஜனங்கள் அவர்களால் அதை காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனிதனாக இருந்தார். ஏன்? அந்த மனித மாம்சம் தேவனை மறைத்தது. இப்பொழுது இறங்கி வந்ததாலே அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பமாய் அவர் இருந்திருந்தால், பாருங்கள், ஒரு மகத்தான அக்னி ஸ்தம்பம் கீழே இறங்கி வந்து அவர் என்ன என்பதையும், அவர் தான் இந்த மகத்தான அக்னி ஸ்தம்பம் என்றும் காட்டியிருந்தால் ஒரு கால் அவர்களதை விசுவாசித்திருக்க கூடும். யெகோவா ஒரு சுற்று சுற்றி இருந்தால் விசுவாசித்திருப்பார். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அந்த புத்திமான்களையும் ஞானவான்களையும் கடந்து போகும்படியாக அவர் மோசேக்கு வாக்களித்திருந்தபடியாய் அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டினார். பாருங்கள், நான் அவர்களோடு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவேன் என்று கூறியிருந்தார். அவர் மனுஷகுமாரனாய் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர்களில் சிலர் அதை அடையாளம் கண்டுகொண்டனர். உலகத்தில் 1% பேர் அதை விசுவாசித்தனர். எஞ்சியுள்ள மற்றவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவரோ அதே மாதிரியாகவே இருந்தார். ஆனால் அங்கே வல்லமையுள்ள தேவன் கிருபாசனம் அங்கே திறந்த முகமாய் காட்சியளித்தது. அவருடைய சொந்த பிள்ளைகளே, அவர் எங்களுக்கு வேண்டாம், அவரை அகற்றும் என்று கோரிக்கொண்டிருக்க அவர் மறித்தார். அவர் மேல் துப்பினார்கள். எவ்வளவோ காலத்துக்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக தாவீது தேவாலயத்தை விட்டு போகும் போது அது ஒரு பாவனையாக இருந்தது. வீதிவழியாக அவன் போய்கொண்டிருந்தான். ஒரு சிறிய முடவன் ஒருவன் தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டே ராஜாவை பிடிக்காதவனாய் பழைய மாய்மாலக்காரனை என்று இன்னும் என்னவில்லாமோ சொல்லி நேராக அவனுடைய முகத்திலே துப்பினான். உடனிருந்த சேவகன் பட்டயத்தை உருவி அந்த நாயின் தலை அவன் மேல் இருக்க விடுவேனா, என்னுடைய ராஜாவின் மேல் துப்புவதா என்றான். உடனே தாவீது அவனை விட்டுவிடு, அப்படி செய்யும்படி தேவன் அவரிடம் சொல்லி இருப்பார் என்று கூறினான். ஒருவேளை தான் என்ன கூறு என்பதை தாவீது அறியாதிருக்கலாம். உயரிய மலையின் மேல் போய் திரும்பி பார்த்து அழுது கொண்டிருந்தான். இருந்து 800 வருடங்களுக்கு பின்னர் தாவீதின் குமாரன் அதே மலையின் மேல் ஏறி வெளியே நோக்கி பார்த்து எருசலேமின் பேரில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுதார். அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பினார்கள். உங்களால் அதை காண முடியவில்லையா? அது அதே காரியம்தான். அந்த வார்த்தை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? பெருவாரியானவர்களால் எப்பொழுதுமே புறக்கணிக்கப்பட்டதாய் பாருங்கள், சிறுபான்மையோரால் விசுவாசிக்கப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அந்த கிரேக்கர்கள் அவர்களால் அவரை காண முடியவில்லை. அவர் அவருடைய மனுஷீக ஆலயத்துக்குள் இருந்தார். ஏன்? இந்த மனிதனுடைய பெயர் இயேசு, இவர் நாசரேத்திலிருந்து வருகிறார் என்று அவர்கள் கூறினர். இப்பொழுது அந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருந்தது, ஜான் ஜிம் என்பது போன்று. அவர்கள் ஜெஃபர்சன்வில் ஜோவான் நியூ ஆல்பனி ஜிம் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லது அதை போன்று ஏதோ காரியம் உங்களுக்கு புரிகின்றதா? இது நாசரேத்திலிருந்து வந்த இயேசு, இவருடைய தாயார் ஒரு போர் வீரனால் கர்ப்பமாக்கப்பட்டார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது என்று கூறினான். புரிகின்றதா? சரியாக அதைத்தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். நிச்சயமாக இது நாசரே தூரானாகிய இயேசு என்று கூறினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? அவர் யார்? பாருங்கள், அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த நாளுக்கான இந்த வார்த்தையை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, வேற வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, நான் யார் என்று சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் என்னை ஒரு திரையாய் மறந்து விடுங்கள். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றதான வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் சொன்னார், 2 பேர் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள், நான் பேசுகிறேன், பிதா எனக்காக பேசுகிறார் என்று. ஆமேன், அது உண்மை. இந்த நாளின் வார்த்தையை நான் பேசுகிறேன், பிதாவானவர் அதை உறுதிப்படுத்துகிறார். இப்பொழுது அது உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. ஆம், அந்தவிதமாகத்தான் அது நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 3:6 பழைய தேவாலயமானது யூதர்களிடத்திலிருந்து தேவனை பழைய தோள்களுக்கு பின்னாக வைத்துக் கொண்டிருந்தது. அந்த பழைய திரையானது கிழிக்கப்பட்ட போதும் அவர் யாராய் இருந்தார், அவர் இன்னமும் யாராய் இருக்கிறார் என்பதற்கு இன்னமும் யூதர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் திரையானது தேவனால் மேலிருந்து கீழாக 2 கிழிக்கப்பட்ட பொழுது பெந்தேகோஸ்தேயானது உண்மையான ஜீவிக்கின்ற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினது. அந்த திரையானது ஏன் அதை செய்தது? அது செய்யும்படியாக ஏன் அப்பேற்பட்டதான ஒரு செய்தி அங்கே இன்றைக்கு வர வேண்டும்? அது ஏன் வந்தது? ஏன் அங்கே யாரோ ஒருவர் சபை காலங்களை குறித்து, அதாவது தேவன் அவருடைய பரிசுத்த சபையில் இருக்கிறார், அதே போன்ற காரியங்களை என்னோடு விவாதிப்பதற்காக என்னை என்றாவது ஒரு நாள் சீக்கிரமாக அழைத்து போக போகிறார்கள். அது யாரோ பெண் பசங்க யார் என்று நான் கண்டறிந்தேன். நான் அதை குறித்து மறந்தே போய்விட்டேன். பாருங்கள், அது யாராவது ஆனா இருந்திருந்தால் அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், அது வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அதை செய்வதற்காக நான் இங்கே ஒரு கூட்டத்தை தவிர்த்து விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்வதில் நீங்கள் பாருங்கள் என்ன பயன். எனவே நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். குருடர் குருடருக்கு வழிகாட்டுகிறார்கள், அவர்கள் எல்லாரும் குழியில் விழுவார்கள். ஆகவே இப்பொழுது இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பழைய ஸ்தாபன பாரம்பரிய திரையானது கிழிக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக அதை வெளிப்பட செய்ய நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
The tradition says all those things are past.
அந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது என்று பாரம்பரியம் கூறுகிறது. இது சிறிது ஊரட்டும்.
The things are past. But in this last
காரியங்கள் கடந்து போய்விட்டது. ஆனால் இந்த கடைசி நாளில் அந்த பாரம்பரிய திரையானது ரெண்டாக கிழிக்கப்பட்டு இதோ நிற்கிறது அக்னி ஸ்தம்பம். புரிகின்றதா? இந்த நாளுக்கான வார்த்தையை வெளிப்பட செய்து கொண்டு இதோ அவர் இருக்கிறார், திரையானது கிழிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது உலகமானது இன்னமும் அதை விசுவாசிப்பதில்லை. அது என்னவாக இருந்தாலும் அக்கறை இல்லை. அவர்கள் அதை காண்பதில்லை. அது அவர்களுக்காக அனுப்பப்படவில்லை. நினைவிருக்கட்டும், தேவகுமாரன் சோதோமுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இரண்டு தூதர்கள் மட்டுமே அனுப்பப்பட்டார்கள், அது உண்மை. ஆனால் இதுபோல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கு மாம்சத்தில் இருந்த தேவன் தாமே வெளிப்படுத்தப்பட்டார். அவரை வெளிப்படுத்த அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அவருக்கு பின்னால் இருக்கின்ற சாராளின் சிந்தனைகள் என்ன இருக்கிறது என்று அவர் அறிந்து பொழுது ஆபிரகாம் அறிந்து கொண்டு அவரை ஏலோயிம், உம்முடைய ஊழியக்காரன் என்று அழைத்தான். இப்பொழுது கவனியுங்கள், எனவே அது வெளிப்பட செய்ய முடியும். இத்தனை வருடங்களாக ஜனங்களுக்கு வார்த்தையானது ஒரு திரையுடையதாக இருந்தது, அது செய்யப்பட முடியாது. நான் முதல் முறையாக இங்கிருந்து போன அந்த காலையில் கோலியாத்தும் தாவீதும் என்பதை பற்றி நான் பிரசங்கித்த செய்தி உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் சவால் இடுகிறவனை பாருங்கள் என்று நான் கூறினேன். அந்த ஒளிநாடாக்கள் வெளிவந்து கொண்டிருக்கையில் எப்படியாய் அது மேலும் மேலும் தெளிவாகிக் கொண்டே போகிறது என்று ஒவ்வொன்றையும் கவனியுங்கள். உங்களுக்கு காதுகள் இருந்தால் கேளுங்கள், கண்கள் இருந்தால் காணுங்கள். என்ன, நான் அந்த மரசம்பந்தமான உலகம் அதோ அங்கே நின்று கொண்டு இந்த விஞ்ஞான காலத்தில் அதெல்லாம் செய்யப்பட முடியாது என்று கூறுகிறது என்று நான் சொன்னேன். நான் சொன்னேன், ஒரே ஒருவரை படமாக எடுக்கப்படுவதற்கு முன்னர் அப்போது அது எடுக்கப்படவில்லை. அந்த ஒளியில் அங்கே இருக்கின்ற அந்த நதிக்கரையில் அவர்கள் அந்த படத்தை எடுத்தார்கள். புரிகின்றதா? அது சம்பவிக்கும் என்று அவர் என்னிடம் கூறினார். அவர் ஒரு அழைப்பை விடுப்பார், அது அப்படியே தேசங்களின் ஊடாக செல்லும் என்று நான் கூறினேன். டாக்டர் டேவிஸ் அவர்களும், நீயா இலக்கண பள்ளி கல்வியுடன் ஏழாம் வகுப்புக்குள் சென்றிருக்கின்றாய், நீ ராஜாக்களுக்கும் சக்கரவர்த்திகளுக்கும் ஜெபிக்க போகின்றாய், நீ ஒரு எழுப்புதலை துவக்கி அது தேசங்களை வாரிக்கொள்ள போகிறதா என்றார்கள். அதற்கு நான், அதைதான் அவர் கூறினார் என்றேன். அது செய்யப்பட்டாயிற்று. புரிகின்றதா? பாருங்கள், அது செய்யப்பட்டாயிற்று. அதன் காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு வியாக்கியானம் ஏதும் தேவையில்லை, அவர் அதை செய்து விட்டார். பாருங்கள், அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார், அது தானாகவே வியாக்கியானிக்கிறது. பாருங்கள், வாழ்க்கையின் எல்லா தொழில் துறைகளிலும் இருந்து அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைக்கிறார். இப்பொழுது அது வெளிப்பட செய்யும்படியாகிறது. நான் சொன்னேன், ஒரு சிறிய குட்டையான ஒல்லியான கூன் விழுந்த தாவீதை கரத்தில் ஒரு கமனோடு நின்று கொண்டிருந்தான். ஊழியக்கார சங்கத்தின் தலைவரான சவுல் அவர்களை நோக்கி பார்த்து, உனக்கு பயிற்சி கூட அளிக்கப்படவில்லையே, என்னால் உனக்கு ஒரு PhD அல்லது ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்றான். அவனுடைய போர்க்கவசங்களை அவனுக்கு உடுத்தினான். அது ஒரு தேவனுடைய மனிதனுக்கு பொருந்தவில்லை என்பதை கண்டான். தாவீதோ, இதை என் மேல் இருந்து எடுத்து விடுங்கள் என்றான். இதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் அறிந்திருக்கிறபடியில் என்னை போக விடுங்கள். என்ன, நான் ஒரு சிங்கத்தோடு சண்டையிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கரடியோடு சண்டையிட்டு இருக்கிறேன் என்று கூறினான். அவன் ஒரு வனவாசியாய் இருந்தான். அவன் இந்த விதமாய், நான் போகட்டும் என்றான். இந்த பண்டைய கோலியாத் என்னோடு சண்டையிட ஒரு நாயையா அனுப்புகிறீர்கள்? என்னுடைய ஈட்டின் முனையிலே அவனை தூக்கி உன்னுடைய உடலை மேலே தொங்க விட்டு ஆகாயத்து பார்வைகள் அதை சாப்பிடும்படி செய்வேன் என்றான். அதற்கு தாவீது, நீ ஒரு பெலிஸ்தீன் முறையில் கவசங்களோடும் ஓ ஈட்டியோடும் என்று சந்திக்கிறாய், ஆனால் நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை சந்திக்கிறேன் என்று கூறினான். தீர்க்கதரிசி தாவீதை கவனியுங்கள், இன்றைக்கு உன்னுடைய தோளின் மேலிருந்து உன்னுடைய தலையை நான் வெட்டி போடுவேன் என்று கூறினான். ஆமென். ஓ என்றே, அவன் என்ன உடையவனாய் இருக்கிறான், அவர் யாரை விசுவாசிக்கிறான், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அவன் முழு நிச்சயமாய் அறிந்திருந்தான். புரிகின்றதா? எனவே எப்படி இருந்தாலும் அது சம்பவித்தது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்ற பழமொழியின் சுவர்கள் உடைக்கப்பட்டு விட்டன. ஏகோவா இன்னும் திறந்த முகமாய் காட்சி அளித்துக் கொண்டு திறன் நீக்கப்பட்டதான அவருடைய வார்த்தையை வெளிப்பட செய்து கொண்டிருக்கிறார். புறஜாதியார் சபையின் கூட திரையில் இருந்து கிறிஸ்தவ மத குருமார்களின் திரையில் இருந்து கிழிக்கப்பட்டு தேவனை காட்டின பிறகும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக? மீண்டுமாய் வார்த்தை மானிட வர்க்கத்துக்குள் திரையிட்டுக் கொண்டதினார். இஸ்ரவேலர்கள் சரியாக அதைதான் காண தவறி போனார்கள். அது மட்டும் ஒரு தூதனாய் இருந்திருந்தால் இஸ்ரவேலர்கள் நம்பி இருப்பார்கள். அது ஒரு தூதனாய் இருக்க முடியாது, அது ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆமே, தேவனால் அவருடைய வார்த்தையை உடைக்க முடியாது. கடைசி நாட்களில் அதே காரியம் மீண்டுமாய் இருக்க வேண்டும். புரிகின்றதா? இஸ்ரவேலை குருடாக்கினது என்ன? அந்த மனிதன், நீ ஒரு மனிதனாக இருந்து கொண்டு உன்னை தேவனாக்கி கொண்டிருக்கிறாய். அந்த காரணத்திற்காகத்தான் அவர்கள் அவரை கொலை செய்தனர். இன்றைக்கோ செய்தியானது தேவ தூதர்கள் இல்லாமல் மனிதனின் மூலமாக வந்தபடியால் குருடாக்கினது. புரிகின்றதா? தேவனால் அவருடைய வழியை மாற்றிக்கொள்ள முடியாது, அவருடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ள முடியாது. நான் மாறாதவர் என்று அவர் கூறுகிறார். புரிகின்றதா? கவனியுங்கள், வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் குருடா இருந்தது போலவே இன்று புறஜாதியார் அவ்வளவு குருடா இருக்கிறார்கள். காரணம் என்ன? திரை. தேவன் ஒரு மனிதனுக்குள் திரையிட்டுக் கொண்டது இஸ்ரவேலை குருடாக்கினது. இப்பொழுதும் ஒருவரை குருடாக்கும், ஒருவரை அது குருடாக்கும், இன்னொருவருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும். அது சிலரின் கண்களை மூடும், மற்றவரின் கண்களை திறக்கும். கவனியுங்கள், இயேசு நின்று உன்னுடைய பெயர் சீமோன், உன்னுடைய தகப்பனின் பெயர் யோனா என்று கூறினார். அவன் உடனே தேவனாகிய கர்த்தர் என்று கூறினான். புரிகின்றதா? அவன், நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். அவர், இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு அவன், ரவி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு அவர், பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அவன், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த அவர்கள் அவன் ஒரு பெயெல்செபூல் என்றார்கள். புரிகின்றதா? அது என்ன செய்தது? ஒருவனுடைய கண்களை திறந்தது, மற்றவனுடைய கண்களை குருடாக்கினது. ஆசாரியர்கள் என்ன கூறினார்கள்? ஏன் அந்த மனிதனா ஒரு பெயல் சபுலாச்சே என்றனர். அந்த சிறிய ஸ்திரீ மேசியா வருகிறார் என்று அறிவேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார். எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்ததில்லை, நீர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார், நாங்கள் அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். யூதர்களுக்கு கடைசி நாட்கள், இதுதான் கடைசி நாட்கள் என்றார். பாருங்கள், யூதர்களும் சமாரியரும் இருவருமே ஒரு மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். புரிகின்றதா? அவர் தோன்றுவதற்கு இதுதான் நேரமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அவர் வரும்பொழுது அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார், இந்த காரியங்களை எல்லாம் அவர் கூறுவார் என்றார். அதற்கு அவர், நானே அவர் என்றார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. காவலர்களான ஆசாரியர்களோ குருடாக்கப்பட்டிருந்தனர். அதைதான் சுவிசேஷம் எப்பொழுதும் செய்கிறது. அது சிலருடைய கண்களை திறக்கிறது, சிலருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அது மற்றவர்களை குருடாக்குகிறது. அதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. சிலர் அந்த குமாரனை எடுத்து நேராக அதற்குள்ளாக நோக்கி பார்த்து குருடாகிறார்கள். மற்றவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்து நடக்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு காலத்தின் போதும் செய்தது போன்று தெய்வீக தன்மை மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அவர் செய்தார். தீர்க்கதரிசிகள் திரைமறைக்கப்பட்ட தெய்வீக தன்மையாக இருந்தார்கள். அவர்கள் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார்கள். அது சரிதானே? எனவே நம்முடைய மோசேயையும் கூட அவர்கள் கவனிக்கவே இல்லை. பாருங்கள், இயேசுவையும் கவனிக்கவில்லை. கவனிக்கவும், பழைய தேவாலயத்தில் தகசு தோல் திரைக்கு பின்னால் இருந்தது வார்த்தையாக இருந்தது, கற்பலகைகளில் வெளிப்பட செய்த வார்த்தையாக இருந்தது. இப்பொழுது இன்னும் ஒரு 20 நிமிஷ நேரத்தில் இங்கிருந்து போக நான் முயற்சிக்க போகிறேன். கூடுமானால் 11:30 போக முயற்சிக்க போகிறேன். கவனியுங்கள், நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் நான் சில பக்கங்களை திருப்பிவிட்டேன். நேரமாகின்றதை தவிர்க்கும்படியாக நீங்கள் பாருங்கள், அதிகம் நேரமாகாதபடி நான் குறைத்து விடுவேன். நீங்கள் உஷ்ணமாகி களைத்து போயிருக்கீர்கள் என்று நான் அறிவேன். பழைய தேவாலயத்துக்கு பின்னால் உள்ள திரைக்கு அப்பால் என்ன இருக்கிறது? யெகோவா என்னவாக இருந்தார்? அங்கே பின்னாக என்ன மறைக்கப்பட்டிருந்தது? அந்த திரையானது எதை மறைத்துக் கொண்டிருந்தது? அந்த திரையானது எதை மறைத்துக் கொண்டிருந்தது? அது வார்த்தையை மறைத்துக் கொண்டிருந்தது. அந்த திரை பழைய தகசு தோள்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயற்கையான அவருடைய கண்களுக்கு வார்த்தையை மறைத்துக் கொண்டிருந்தது. அங்கே அதற்கு பின்னாக சமூக தப்பமும் கூட இருந்தது. அங்கே அதற்கு பின்னாக சக்கினா மகிமையும் கூட இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய மகிமை எல்லாமும் அந்த தகசு தோல் திரைக்கு பின்னாக மறைக்கப்பட்டிருந்தது. அது உண்மை. இயற்கையான கண்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் கூட அது அப்படி இருக்கிறது. ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள், மூடபக்தி வைராக்கியர்கள் என்று அது அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்னால் என்ன மறைக்கப்பட்டிருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதுதான் அவர்களுக்கு தெரியாது, புரிகின்றதா? பின்னர் தேவன் இரக்கத்தில் அவர்கள் காணும்படியாக திரையை கிழித்த போது அவர்கள் அவர்களுடைய பாரம்பரியங்களால் அப்படியாய் சுற்றப்பட்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு இன்னும் இந்த நாள் வரைக்குமாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அப்படியே மகிமை, பரிசுத்தாவியின் வல்லமை, விசுவாசியின் மேல் வரும் சக்கின மகிமை. இப்பொழுது நான் ஒரு அசலான விசுவாசியை கூறுகிறேன். அது தேவனுடைய கிரியைகளையும் விசுவாசத்தையும் அவர்களுக்குள்ளாய் கொண்டு வந்து அந்த கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாய் செய்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், அவர்கள் இன்னும் திரைக்கு பின்னால் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர்.
You're not behind that veil anymore, little one.
இனி ஒருபோது நீங்கள் அந்த திரைக்கு பின்னால் இல்லை, சிறு பிள்ளைகளே. உங்களுடைய முழு பார்வையில் தேவன் திறந்த முகமாயிருக்கிறார். அன்று நாள் சகோதரன் ஃப்ரெட் சாட்மன், சகோதரன் டாம் சிம்சனும் அவர் இன்னும் இங்கே வந்திருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. நம்மில் அநேகர் அங்கே அந்த பாப்டிஸ்ட் சபைக்கு போயிருந்தோம். அந்த போதகர் நல்லதாக தோன்றின ஏதோ காரியம் ஒன்றை கூறினார். நாம் எல்லாரும் ஆமேன் என்று கூறினோம். சபையில் இருந்த யாவரும் அவருடைய கழுத்தை நீட்டி திரும்பி பார்த்தனர். பார்த்தீர்களா? புரிகின்றதா? உங்களுக்கு தெரியும், சக்கீனாவுக்கு பின்னாக இருந்து ஏதோ ஒரு துண்டு வந்து விழுந்தவுடன் அதை பெற்றுக் கொள்ள நாம் ஒரு விதமாய் மகிழ்ச்சியாக இருந்தோம். வேறு வார்த்தைகளில் கூறினால், நாம் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறினோம். புரிகின்றதா? அவர்கள் அதை செய்த போது இந்த ஆட்கள் அவ்வளவாய் திரையிடப்பட்டிருந்தபடியால் அதை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். அதெல்லாம் என்ன என்பதை குறித்து அவர்கள் அறியாதிருந்தார்கள். புரிகின்றதா? அவர்கள் இன்னமும் திரையிடப்பட்டிருக்கின்றனர். எனவே அங்கே சிலர் உள்பக்கமாகவும் மற்றவர்கள் வெளிப்பக்கமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ மறைக்கப்பட்டவராய் நமக்கு முழு பார்வையில் திறந்த முகமாய் இருந்தார். இப்பொழுதும் அதேதான். பின்னர் தேவன் அவருடைய இரக்கத்தில் திரையை கிழித்த போது அவர் திறந்த முகமாக காட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவர்களோ அவர்களுடைய பாரம்பரியங்களினால் அவ்வளவாய் சுற்றப்பட்டவர்களாய் இன்னமும் அவர்களிடத்திலிருந்து அவர் மறைக்கப்பட்டவராகவே இருக்கிறார். இப்பொழுதும் அதேதான். மறைக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய ஆலயமாயிருக்கிறார். ஓ, இப்பொழுது இதில் நான் இன்னும் கொஞ்சம் கீழாக தோண்ட வேண்டியதாயிருக்கிறது. இன்று காலையில் என்னுடைய உணர்ச்சிகளுக்காக என்னை மன்னிக்கவும். ஆனால் நான் இதை இவ்வளவு நீண்டதாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது அப்படியே எனக்குள்ளாக நெருக்கிக் கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? கவனியுங்கள், தேவனுக்கு உள்ளாக இருந்த எல்லா மகிமையும் வார்த்தைக்குள்ளாக இருக்கின்றது. தேவனுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அது அவ்விசுவாசிக்கு பாரம்பரியங்களினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் அவை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. தேவனாய் இருந்த அனைத்தையும் அவர் தாமே அதற்குள் ஊற்றிவிட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக திரைக்கு பின்னால் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டு மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்று விசுவாசிப்பதா? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதா? இந்த எல்லா பாரம்பரியங்களிலும் விசுவாசம் வைப்பதா? முன்னோர்களின் காரியங்களில் விசுவாசம் வைப்பதா? இல்லை, நீங்கள் இன்னமும் திரைக்கு பின்னால் இருக்கிறீர்கள். புரிகின்றதா? திரைக்குள்ளாக வாருங்கள். கிறிஸ்துவாகிய அவர் வார்த்தையாயிருக்கிறார். எப்படி? தெய்வீக சுகத்தில் எனக்கு விசுவாசம் இல்லை. அற்புதங்கள் அது போன்ற காரியங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் திரைக்கு உள்பக்கமா இல்லை. அதை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. புரிகின்றதா? கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். நாம் வார்த்தைக்குள்ளா இருக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம். கிறிஸ்துவை மறுதளித்துக் கொண்டு நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியும்? இதனுடன் ஒரு வார்த்தை கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுக்கவோ கூடாது என்று கூறினவர் அவரே. அப்படியானால் நீங்கள் எப்படி அதிலிருந்து எடுக்கவோ அல்லது அதனோடு கூட்டவோ முடியும்? பாருங்கள், நீங்கள் எந்த திரையினால் திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. புரிகின்றதா? நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். அப்படியாய் நாம் அவருக்குள்ளாக இருப்போமானால் நாம் இன்னமும் மார்க்க சம்பந்தமானவர்களும் உலகத்தில் இருக்கிறதாக சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கும் நாம் திரையிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுமான நம்முடைய மகிமை அந்த புறம்பானவர்களுக்கு நாம் இன்னமும் திரையிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பைத்தியக்காரர், ஒரு நட்டென்று அவர்கள் மீண்டுமாய் நினைக்கிறார்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? அது உண்மை. ஆனால் இங்கே உள்ளாய் இருக்கின்ற, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்ற, அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கின்ற நாம் கொரிந்தியர் 12 இந்த மகிமையின் பங்காளிகளாய் இருக்கிறோம். புரிகின்றதா? ஆனால் வெளிப்புறத்தில் அல்ல. நீங்கள் இன்னமும் உள்ளே பார்த்துக் கொண்டு அதை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகின்றதா? எனவே இப்பொழுது அவருடைய அனைத்திலும் நாம் பங்காளிகளாக இருக்கும்படியாக அவருக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மனித மாம்ச திரையின் மூலமாக அவருக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அவிசுவாசிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? மகிமை அதை குறித்து அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். அது இங்கே வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய மகிமையும் அதே போன்ற காரியங்களும் அந்த மகிமையை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு வெறுமன ஒரு வார்த்தையாக இருக்கிறது, நமக்கோ அது வெளிப்படுதலாக இருக்கிறது. புரிகின்றதா? இனிமேல் அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உண்மை பொருளாக இருக்கிறது. வெளிச்சமுண்டாக கடவுள் என்று தேவன் கூறினார். அது வார்த்தையாக இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அங்கே வெளிச்சம் இருக்கிறது. அது இனி வார்த்தை அல்ல, அது வெளிச்சமாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது நமக்கு அது வெறுமன ஒரு எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது ஒரு உண்மை பொருளாக இருக்கிறது. நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவரை கவனிக்கிறோம். இப்பொழுது நாம் அவரை வார்த்தையை தம்மைதானே வெளிப்படுத்த செய்கின்றதை காண்கிறோம். அது அங்கே வெளியே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏன் அது மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது? புரிகின்றதா? அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கூட்ட ஜனங்கள் கற்றுக்கொள்ள எங்கே போறார்கள்? என்ன விதமான கல்வியை கற்றார்கள்? அவர்கள் எதிலிருந்து வந்திருக்கிறார்கள்? நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? புரிகின்றதா? பாருங்கள், அவர்களுக்கு அது புரிகிறதில்லை. அன்று நாள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன், அவர்களில் எதையும் நான் சார்ந்தவன் அல்ல. தேவன் இந்த புற்றுநோயை எண்ணிலிருந்து எடுத்து போட்டார், இப்போது அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். அவர் ஒரு மருத்துவர், அவர் இதை செய்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை எனக்கு காட்டுங்கள் என்றார். புரிகின்றதா? சரிதான், புரிகின்றதா? அது இன்னமும் திரையிடப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் உள்பக்கத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அன்றுள்ளது போலவே எல்லா உண்மையான விசுவாசிகளும் அவரை இந்த நாளின் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை வெளியரங்கமாக வெளிப்பட செய்வதை காண்கிறார்கள். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் அது ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? வார்த்தைக்குள்ளிருக்கின்ற எல்லா உண்மையான விசுவாசிகளும் வெளியரங்கமாய் தேவனை காண்கிறார்கள். திரையானது கிழிக்கப்பட்டாயிற்று, தேவன் உங்களுக்கு முன்பாக வெளிப்பட செய்தவராய் வெளிப்படையா என்று கொண்டிருக்கிறார். புரிகின்றதா? தேவன் வெளியரங்கமாய் வெளிப்பட செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி செய்வதற்காக நம்முடைய பழைய ஸ்தாபன பாரம்பரிய திரையானது மீண்டுமாக கிழிக்கப்பட வேண்டும். அது என்ன என்பதை உண்மையாகவே காண்பதற்காக அப்படிப்பட்டதான காரியத்தில் இருந்து நீங்கள் வெளியே வந்தாக வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். அவர்கள் தொடர்ந்து அந்த திரையை எல்லா நேரத்திலும் உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஓ, அதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கேயோ இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இங்கே இது வெளிப்பட செய்யப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது ஒரு ஆள் சூரியனை பார்க்க மறுத்து, ஓ, அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார் என்று எனக்கு தெரியும், ஆனால் அங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, நான் அங்கே அடித்தளத்திற்கு போக போகிறேன், நான் சூரியனை பார்க்க மாட்டேன் என்று கூறினால் எப்படி? அந்த ஆளுக்கு பைத்தியம். அங்கே அவனுக்கு ஏதோ கோளாறாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தை கண்டு அது வெளிப்பட செய்ததை கண்டு பின்னர் தாபரமான திரையை கீழே இழுக்கின்ற காரணத்தால் அதை விசுவாசிக்க மறுக்கின்ற ஒரு ஆணோடும் அல்லது ஸ்திரீயோடும் ஏதோ காரியம் அங்கே தவறாக இருக்க வேண்டும். பாருங்கள், திரையிடப்பட்டிருக்கிறது. இதை செய்யும்படியாக நம்முடைய ஸ்தாபன பாரம்பரிய திரைகள் தேவனுடைய ஆவியின் அக்கினியும் பட்டையும் அவருடைய வார்த்தையினால் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவருடைய வார்த்தை அவருடைய பட்டயமாக இருக்கிறது. புரிகின்றதா? அவருடைய அக்னிமயமான பட்டயத்தை அவர் எடுத்து மேலிருந்து கீழாக அந்த திரையை கிழித்தார். அவர் இன்றைக்கு அதே காரியத்தை அதே பட்டயத்தோடு செய்கிறார். என்னுடைய கோட்பாடு அல்ல, என்னுடைய கோட்பாடுகளின் புத்தகம் அல்ல, என்னுடைய மத உபதேசமும் அல்ல, ஆனால் கர்த்தருடைய பட்டயம். பாருங்கள், திரையை கிழித்தெறிந்தது. நீங்கள் பாருங்கள், தேவன் திறந்த முகமாய் நின்று கொண்டு அவருடைய வார்த்தையில் வெளிப்பட செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு என்ன ஒரு மகிமையான காட்சி! புரிகின்றதா? சரி, தேவனுடைய பரிசுத்த ஆவியும் அக்னியும் அவருடைய பட்டயமும் அதை கிழித்தெறிந்தது. வார்த்தையானது ஸ்தாபன திரையை கிழித்து போட்டது. நீங்கள் வெறுமென வார்த்தை என்று கூறி அந்த வார்த்தை கிரியை செய்யவில்லை என்றால், பட்டயம் இங்கு இருக்கிறது என்று கூறி அதனால் கிழிக்க முடியவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? அது கிழிக்காது என்று கூறுங்கள். ஆனால் நீங்களும் தேவனுடைய பட்டத்தை அங்கு உயிரே வைத்து அவர் கிழிக்கிறதை கவனிக்கும் பொழுது அந்த பட்டயமானது அதை செய்யும்படியாய் நியமித்து அனுப்பப்பட்ட ஒரு கரத்தினால் பற்றி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதை கிழித்து திறக்கிறது. அங்கே அவர் இருக்கிறார். அங்கே அது தேவனை, மகத்தான யெகோவாவை திறந்த முகமாய் காட்டுகிறது. அது அவருடைய வார்த்தை வெளிப்பட செய்யப்பட்டதாய் இருக்கிறது. அது இந்த நாளுக்கென்று வாக்களிக்கப்பட்ட பகுதியாயிருக்கிறது. உங்களுக்கு அது புரிகின்றதா? புரிகின்றதா? பட்டயமானது இந்நாளின் வாக்குத்தமானது இந்த நாளில் இருக்க வேண்டியதானது. தேவன் அவருடைய பட்டயத்தை எடுத்து தாபர திரையை கீழ்மட்டுமாக கிழித்து பின்னால் இழுத்து தம்மை தாமே வெளிப்பட செய்து அவர் அங்கே இருக்கிறார், இன்னமும் அதே அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறார் என்று காட்டுகிறார். கவனிக்கவும், இன்றைய வாக்குத்தத்துக்கு அது வெளிப்பட செய்த வார்த்தையா இருக்கிறது. பேதுரு சொன்னது போல நாம் காண்கிறோம், அவன் கர்த்தாவே இதை கண்ட பிறகு நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று கூறினான். நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் ஒன்றில் பிறந்திருக்கும் பொழுது எந்த சபைக்கு நாங்கள் போய் சேர்ந்து கொள்ள முடியும்? புரிகின்றதா? இந்த சத்தியங்களை எல்லாம் அறிந்த பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரும் அதை மறுதளிக்கும் போது எந்த ஸ்தாபனத்தை நாங்கள் சேர்ந்து கொள்ள முடியும்? அவர்கள் ஒவ்வொருவரும் அதன் சார்பாக கூறுபவர் அல்லது செய்பவர் என்னிடத்தில் ஒருவர் கூட இல்லை. அது உண்மை. இந்த பிரயாணங்களை நான் துவக்கினேன். ஒரு இடத்தில் 42 சபைகள் ஒன்று கூடி ஒரு இடத்தில் கூட்டத்தை ஒழுங்கு செய்தனர். நான் அங்கே இறங்கின போது எனக்கு ஒருவரும் இல்லை. அவர் நித்திய பாதுகாப்பில் விசுவாசம் கொண்டவர் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கூறினர். அது பிரமாணிகளை வெளியே தள்ளிற்று. ஒருவன் அவர் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றால் அது மற்ற எல்லாரையும் வெளியே தள்ளிற்று. பாருங்கள், அவர்களில் ஒருவன் அவர் சர்ப்பத்தின் வித்தை விசுவாசிக்கிறார், சர்ப்பத்துக்கு வித்தியே கிடையாது என்றான். வேதம் கூறுகிறது, அவள் வித்திற்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று. அதை பார்த்தீர்களா? அது திரை. வார்த்தையிலிருந்து திரையானது நீக்கப்பட்டாயிற்று. புரிகின்றதா? அது உண்மை. அது பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது நீக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் காண்கிறார்கள். இருக்கும் என்று ஒருமுறை கூறினது போன்றே அது உண்மை. அப்படியானால் ஒருமுறை கூறினபடியே அது இருக்கும். நீங்கள் காணும் பொழுது இந்த திரையானது வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட போது, பாரம்பரியங்கள் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட போது, இயேசுமானவர் ஒரு சமயம் கூறினது போன்று நீங்கள் என்னை காணும் போது நீங்கள் பிதாவை காண்கிறீர்கள் என்றார். பாருங்கள், தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? வார்த்தை வெளிப்பட செய்யப்பட்ட போது அது என்னவாக இருக்கிறது? புரிகின்றதா? இயேசு சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் உடையதாய் இருக்கிறீர்களே, நீங்கள் தேவனில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள், என்னிடத்திலும் கூட விசுவாசமாய் இருங்கள். என்னுடைய பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் கிரியைகளை செய்தேனேயானால் நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நீங்கள் என்னை காணும் போது நீங்கள் பிதாவை கண்டீர்கள் என்று சொன்னார். வார்த்தை வெளிப்பட செய்யப்பட்டதை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் பிதாவை வார்த்தையை காண்கிறீர்கள். ஏனென்றால் வார்த்தை பிதாவாக இருக்கிறது, வார்த்தை தேவனாக இருக்கிறது. வார்த்தையானது வெளிப்பட செய்யப்பட்ட வார்த்தையானது தேவன் தாமே தம்முடைய சொந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசுவாசிகள் மத்தியில் அதை வெளிப்பட செய்கிறார். விசுவாசிகளாலே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் அதை ஜீவிக்க செய்ய முடியாது. பெருமன விசுவாசிகள், நீங்கள் கோதுமை எடுத்து அதை ஒரு வித்தியாச விதமான மண்ணிலே நடுங்கள், அது ஒருபோதும் வளராது. ஆனால் என்ன, கோதுமையை பயிரிட அதற்கு ஒரு விதமான செழிப்பான நிலம் அது வளர்வதற்கு இருக்க வேண்டும். அதற்கேற்ற உரம் அந்த மண்ணில் இல்லை என்றால், அந்த உரத்துக்கு கோதுமை உயிர் பெறவில்லை என்றால் அது ஒருபொழுதும் வளராது. ஆகவே அது சரியான விதமான இருதயத்தில் விழவில்லை என்றால் வார்த்தை எங்கு விழுகிறது என்பது காரியம் அல்ல. இயேசு அவிதமாய் கூறியிருக்கிறார், சில விதைகள் வடியடுக விழுந்தன, சில விதைகள் கற்பாரியான இடத்தில் விழுந்தன, ஆகாயத்து பறவைகள் வந்து அவைகளை பட்சித்து போட்டது. பின்னர் அவர் சில விதைகள் முட்களும் குறுக்கும் உள்ள இடங்களில் விழுந்தது, அவைகள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்றார். பாரம்பரியங்களும் தாபனங்களும் உலகத்தின் கவலைகளும் அதை நெருக்கி போட்டது. ஆனால் சில விதைகளோ நிலநிலத்துக்குள்ளாக சென்று ஒன்றை நூறத்தனையாய் கொண்டு வந்தது. அதுதான் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது என்றார். அது அதே காரியம் தான். பாருங்கள், சிலர் அதை விசுவாசிக்க மாட்டார்கள், சிலர் கொஞ்ச காலத்துக்கு விசுவாசிப்பார்கள். சீஷர்களை போன்று கண்டறிந்து கொள்ள அவர்களில் அநேகர் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். வருஷங்களாக 70 பேர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். சுமார் 1.5 அல்லது 2 வருஷங்கள் வெறுமென கண்டறிந்து கொள்ள, அவர் மேல் எதையாவது கண்டுபிடிக்க, அதாவது இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு எந்த வழியிலோ அவருக்கு ஏதோ வல்லமை இருந்தது, அல்லது ஒரு முயல் காலை போன்று ஏதோ விதமான ஒரு மந்திரக்காரனை போன்று இந்த காரியங்களையெல்லாம் செய்ய அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, அவர்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி அவரால் அடைய முடிகிறது என்பதை கண்டறிய பின் சென்றார்கள். பரலோகத்திலிருந்து அவர் வந்ததாக கூறுகிறார், அவர் தாமே வார்த்தை என்று கூறுகிறார் என்பதை முடிவிலே அவர்கள் கண்டறிந்தார்கள். அவர்கள் அதை செய்த போது அது அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. எந்த மனிதனாலும் இதை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறினார்கள். அவர்கள் அவரை விட்டு விலகி சென்றனர். அதுதான் முட்களுக்குள் விழுந்தவர்கள் ஆவர். அது திரும்பி அதே காரியத்துக்கு கொண்டு வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் உங்களுக்கு போலி விசுவாசிகள், அவ்விசுவாசிகள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் அது இருக்கிறது. நீங்கள் அவர்களை எல்லா நேரத்திலும் காணலாம். அவர்களில் சிலர் விசுவாசிகளை போன்று நடந்து கொள்வார்கள், அவர்கள் தான் மோசமான மாதிரிகள். பின்னர் அவர்களுக்கு உண்மையாகவே அவ்விசுவாசிகளானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வெறுமனே தலையை ஆட்டி கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அந்த பாவனை விசுவாசிகள், விசுவாசிகள் என்று அவர்களை அடித்துக் கொள்வார்கள். அந்த விதமானவர்களை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் பாவனை விசுவாசிகள். பின்னர் அங்கே சில அசலான விசுவாசிகள் இருக்கிறார்கள். மூன்றான அவைகளை நீங்கள் அங்கே காண்கிறீர்களா? அங்கே அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து என்று கூறின மாத்திரத்தில், ஓ மனிதனே, அவ்வளவுதான். மற்றவர்கள் பாவனை விசுவாசிகளாய் இருந்தனர். யூதாஸ் செய்தது போன்று முடிவு மட்டுமாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆனால் அடுத்து உண்மையான விசுவாசிகள் அவர்களால் அதை விளக்கி கூற முடியவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை விசுவாசித்தார்கள். அவர்கள் அதன் ஊடாக சென்றனர். அவிசுவாசிகளின் பாரம்பரியமான திரையானது எடுக்கப்பட்டாயிற்று. நீங்கள் தேவனை காண்கிறீர்கள். பாரம்பரியங்களின் திரையானது நீக்கப்பட்ட பொழுது அந்த தேவனானவர் அவருடைய வார்த்தையின் தேவனாக இன்னமும் இருக்கிறதை உங்களால் காண முடியும். அவர் இன்னமும் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலகர்த்தாவாக இருக்கிறார். அது மற்றவர்களுக்கு தோல் திரைக்கு பின்னால் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆம், அது உண்மைதான். திரைக்கு பின்னாக போக முடியாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு அவர் இன்னமும் தோல் திரைகளுக்கு பின்னால் இருக்கிறவராக இருக்கிறார். கவனியுங்கள். அப்படியானால் நாம் அப்பொழுது அவரை திரையிடுகின்ற திரையாய் நாம் அவரில் பாகமாக ஆகிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் கிறிஸ்து தேவனாய் இருந்தது போலவே நீங்கள் அவரில் பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் அவருக்குள்ளாக இருந்து அவரை தேவனாக்கினார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருப்பதே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவின் பாகமாக ஆகிறீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். புரிகின்றதா? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் பாகமாக ஆகிறீர்கள். அப்பொழுது அது அவிசுவாசிகளுக்கு திரையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் தேவாலயமாய் இருக்கிறீர்கள். அதாவது தோல் திரைக்கு பின்னால் அவர் இருக்கிறார். அப்படியானால் இந்த திரையின் காரணமாக மீண்டுமாக மனித மாம்ச திரை தேவனை அவிசுவாசியிலிருந்து வார்த்தையை மறைக்கிறது. எழுதப்பட்டிருக்கின்றபடியாக பாருங்கள், நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகின்றது. நிருபம் என்றால் என்ன? அது ஒரு எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. நீங்கள் தான் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் அதை இன்றிவிடமாக வாசிப்பீர்கள் என்று அது கூறுகின்றது. நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறீர்கள் அல்லது எழுதப்பட்டு வெளிப்பட செய்யப்பட்ட வார்த்தையாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனோடு ஒன்றும் கூட்டப்படலாகாது. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற விதமாக ஜீவிக்காமல் வேறு ஏதோ ஒரு விதமாக ஜீவித்துக் கொண்டு நான் ஒரு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒன்றும் கூட்டவோ அல்லது குறைக்கவோ கூடாது. சகோதரன் லீவே இந்த பிரசித்தி பெற்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். வெளிவரும் பொழுது நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதரன் பேல் அவர்களை இங்கு எங்கோ மைதானத்தில் பார்த்தேன். நான் அவரை வெளியே பார்த்தேன். அவரால் உள்ளே வர முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் அங்கே ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். மிக பிரமிக்கத்தக்கது. லவோதிக்கேயா சபையை பற்றினது. அது சீக்கிரத்தில் அச்சகத்திலிருந்து வெளிவந்துவிடும். எனவே நாங்கள் அதை கடைசி முறையாக இப்பொழுது வாசிக்கிறோம். எழுதி கொண்டிருக்கிறார். நாங்கள் உள்ளே அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். எல்லாரும் எப்பொழுதுமே என்னிடத்தில் வந்து சகோதரன் பிரண்ணம் அதை எழுதாமல் முத்திரை போடு என்று கூறப்பட்டுள்ள அந்த ஏழு இடிகளும் சத்தங்களை முழங்கினது. அந்த ஏழு இடிகளும் முழங்கி அவைகள் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஏழு இடிகளும் நமக்கு கூறுமா என்று கூறுகிறார்கள். அது மிகவும் அருமையாக தோன்றுகிறது அல்லவா? புரிகின்றதா? ஆனால் நீங்கள் அதை கூறும் பொழுது நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீ அதை எழுதாதபடி பார் என்றுதான் அவர் கூறினார். புரிகின்றதா? இந்த ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவர் அதை நீ எழுத வேண்டாம், பாருங்கள், அது கடைசி நாட்கள் வரைக்குமாய் புத்தகத்தில் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது அநேகரும் வேத பண்டிதர்களும் என்னிடத்தில் வந்து சகோதரன் பிரண்ணம் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக உமக்கு கொடுத்திருக்கின்ற அனுபவத்தில் இதை தாழ்மையோடு நான் கூறுகிறேன். தேவன் உமக்கு வெளிப்படும்படி செய்தால் உம்முடைய வார்த்தைகளினால் நீர் ஒரு வேதாகமத்தை எழுத தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கூறினார்கள். நான் அதற்கு ஒரு கால் அது உண்மையாக இருக்கலாம் என்றேன். பாருங்கள், அவன் என்னை பிடிக்க முயற்சிக்கிறான். புரிகின்றதா? நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னால் அதை செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவன், ஏன் உங்களால் முடியாது? உம்மிடத்தில் எல்லா தகுதியும் இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது எடுக்கவும் கூடாது என்றேன். நல்லது, அப்படியானால் நீங்கள் பாருங்கள், அந்த ஏழு இடிகளும் சத்தங்களை முடங்குகையில் அது ஏதோ ஒரு மனிதனுக்கே கொடுக்கப்படும் வெளிப்படுத்தலாய் இருக்கும் அல்லவா என்றார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, அது ஏதோ இதனோடு கூட்டுகிறதோ அல்லது அதனின்றி எடுக்கிறதோ அதை போன்று அது இருக்கிறது என்று. அது எல்லாம் அங்கே உள்ளே இருக்கின்றது. அது என்ன என்பதன் வெளிப்பாட்டினை அந்த ஏழு முத்திரைகள் திறந்த பாருங்கள், அது இன்னமும் வார்த்தைக்குள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த வார்த்தையை விட்டு வெளியே போக முடியாது. அந்த வார்த்தையை விடாது. தேவனுடைய ஆவி ஒருபோதும் அந்த வார்த்தையை விட்டு போகாது. அது வார்த்தையோடு தான் இருக்கும். சிலரை குருடாக்கி கொண்டும் மற்றவர்களை கண்களை திறந்து கொண்டும் இருக்கும். அது எப்பொழுதுமே அதை செய்யும். நீங்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கிறீர்கள் அல்லது நான் அதை மொழி திருத்தம் செய்கிறேன். அதாவது அதை இந்த விதமாக திருப்பி வாசியுங்கள். நீங்கள் எழுதப்பட்டதான நிருபங்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களால் ஒன்றையும் அதனோடு கூட்ட முடியாது. அது எல்லாராலும் வாசிக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால், வெளிப்படை செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறீர்கள். பேதுரும் யோவானும் அதை காட்டும்படியாய் அவர்கள் அங்கே மேலே சென்ற போது, அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும், அவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். புரிகின்றதா? அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று வாசிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் அவர்கள் மூலமாய் தம்மை தாமே வெளிப்பட செய்து கொண்டிருந்தார். கிறிஸ்து அவர்களுடைய மாம்சத்தில் திரையிடப்பட்டு வெளிப்பட்டுக் கொண்டிருந்தார். மோசேக்குள்ளாக அவர் இருந்தது போன்று. வார்த்தை மோசேக்குள்ளாக இருந்த போது அவன் மாம்சத்தில் தேவனாயிருந்தான். அது இயேசுக்குள்ளாக இருந்த பொழுது அது மாம்சத்தில் தேவனாயிருந்தது. புரிகின்றதா? அவர் செய்த ஒரே காரியம், அவருடைய முகமூடியை மாற்றிக்கொண்டார். அவருடைய வார்த்தையை அல்ல, அவருடைய சுவாபத்தை அல்ல. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய உருவத்தை மட்டுமே அவர் மாற்றிக்கொண்டார். அவர் நோவாவில் இருந்து மோசேக்கு மாற்றிக்கொண்டார். அவர் மோசேயிலிருந்து தாவீதுக்கு மாற்றிக்கொண்டார். தாவீதிலிருந்து யோசேப்புக்கு மாற்றிக்கொண்டார். அப்படியே படிப்படியாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக வாசம் பண்ணும் அவரே வரும் வரைக்குமாய் வந்தார். புரிகின்றதா? அது இன்னமும் அதே தேவனாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அது நன்றாக புரிந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? அது அதே தேவனா இருக்கிறது. ஆனால் அவர் இன்னொரு திரையை எடுத்துக் கொள்கிறார். பாருங்கள், அவர் இன்னொரு திரையை போட்டுக் கொள்கிறார். அவர் அதை சீர்திருத்த காரணத்தில் செய்தார். ஒரு திரையின் மேல் ஒரு திரையை எடுத்துக்கொண்டு, ஒரு திரையை மேலெடுத்துக் கொண்டு, அது லூத்தரன் காலத்தின் ஊடாக கீழே வந்து, அப்படியே மற்ற காலங்களின் ஊடாக வந்து, பின்னர் அது முடிவிலே முடிவுக்கு வந்துவிட்டது. அது வருவதற்கு முன்னதாக மீண்டுமாக ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார். அது என்ன செய்கிறது? வார்த்தைக்கு முன்னேலாக அது இருக்கிறது. செய்யப்பட்டுள்ளதை செய்யாமல் விடப்பட்டதை வெளிப்படுத்திக் கொண்டு திருப்பி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை சபையானது புரிந்து கொள்ளாது இருக்காது. பின்னர் இது மங்கி போன உடனே யோவான் சொன்னது போன்று, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று கூற, அப்பொழுது எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் அவருக்குள்ளாக வருகிறார். அவர் லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே காலங்களின் ஊடாக முழுவதுமாக வெளிப்பட்டார். தொடர்ந்து அப்படியே வந்தார். அவர் முழுவதுமாக வெளிப்பட்டார். பாருங்கள், வெளிப்படுதல் அது தேவன் தம்மை தாமே அறியும்படியாக செய்கிறார். இப்பொழுது அவரை பாருங்கள், கவனியுங்கள். அவர்களுக்கு இருந்தது போன்று இந்த நாளின் அவருடைய வாக்குத்தத்தங்களில் நிறைவேற்றினார். அந்த நாளில் மோசே வார்த்தையாய் இருந்தான். ஏனென்றால் அந்த நாளுக்கென்ற வார்த்தை அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. மோசே யோசேப்பு அவனுடைய நாட்களில் வார்த்தையாயிருந்தான். சரியாக அப்படியே கிறிஸ்துவை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தான். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையாயிருந்தார்கள். இயேசுவானவர் வந்தபோது வார்த்தை அதன் பரிபூர்ணத்தில் அவர் இருந்தார். ஏனென்றால் மீட்பின் முழு திட்டமும் அவருக்குள்ளாய் வைக்கப்பட்டிருந்தது. மீட்பின் முழு திட்டமும் மோசேக்குள்ளாக வைக்கப்படவில்லை, யோசேப்புக்குள்ளாக வைக்கப்படவில்லை, எலியாவுக்குள்ளாக வைக்கப்படவில்லை. பாருங்கள், அவர்கள் வார்த்தையின் ஒரு பகுதியாக மட்டுமே இருந்து அதை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள். புரிகின்றதா? இப்பொழுது கவனியங்கள், சிந்தனையை செலுத்துங்கள். நான் கூறிக்கொண்டிருக்கையில் இதோ அது வருகிறது. அது அவரை வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், முழு திட்டமும் அவர்களுக்குள்ளா இல்லை, அவர்கள் அதை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தன. ஆகையினால் அவருக்கு பிற்பாடு முழுமையை நாம் வேறு ஏதோ காரியத்திற்கு சுட்டி காட்ட முடியாது. அது திரும்பி அவரையே வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. இது முழு வெளிப்பாடாக இருக்கிறது. இதனோடு ஏதும் கூட்டவோ அல்லது அதில் இருந்து எடுக்கவோ கூடாது. முழு வெளிப்படுத்தலும் அதோ இருக்கிறது. அது எல்லாமும் அவர் வருவதற்கான ஒரு நிழலாய் இருக்கிறது. ஆனால் அவர் வரும்பொழுது அவர் பரிபூர்ணமானதாய் இருந்தார். எபிரேயர் 1, பூர்வ காலங்களிலே தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றினார். தேவன் திரைகளாகிய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசினார். அங்கேதான் காரியம். அங்கே கல்வாரியின் மேல் திரை நீக்கப்பட்டிருக்கிறார். தேவ குமாரன் திரை நீக்கப்பட்டிருக்கிறார். கவனியங்கள், உயிர்ப்பிக்கப்படுதல் இன்றைக்கு வார்த்தையானது மனுஷீக பாத்திரங்களில் திரைகளில் வெளிப்படுகிறது. அது முற்றிலுமாக அந்த நாளில் நிறைவேற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அது தேவனிடத்திற்கு திரும்பி வருகிறது. 1 கொரிந்தியர் 12 படியாக, அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர்களாக ஆகிறோம். ஆமேன். ஒரு அரை மணி நேரம் என்று நான் கூறினேன், ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக் கொள்ளலாமா? புரிகின்றதா? பாருங்கள், என்னால் இதை சரியாக இங்கே தவறவிட முடியாது. கவனியுங்கள், அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், இங்கு எத்தனை அமெரிக்க குடிமகன்கள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரி, நீங்கள் ஒரு அமெரிக்க குடிமகன். அப்படியானால் நீங்கள் இந்த தேசத்தோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறீர்கள். இந்த தேசம் என்னவெல்லாமா இருக்கிறதோ நீங்களும் அறையாக இருக்க வேண்டும். அது சரிதானே? நீங்கள் அவனுடைய எல்லா மகிமையாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவனுடைய எல்லா அவமானமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவளோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அமெரிக்கனாய் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அமெரிக்காவை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா! டெல்லவரை கடக்கும் போது நான் ஜார்ஜ் வாஷிங்டனோடு இருந்தேன். நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறேன். அது உண்மை. கெட்டிஸ்பர்க் சொற்பொழிவின் போது நான் ஏப்ரஹாம் லிங்கனோடு கூட இருந்தேன். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். குவாமின் போர் வீரர்களின் பையன்களாகிய நீங்கள் அந்த கொடியை ஏற்றின போது நான் அங்கே இருந்தேன். நான் அமெரிக்கன். நான் அதனோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமேன். இப்பொழுது ஒரு அமெரிக்கனாக இருப்பதற்கு புரட்சியில் அவளுக்கு உண்டான அவமானங்கள் என்னவாக இருந்தாலும் நான் அதில் பங்கேற்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு அமெரிக்கனாக இருக்கிறேன். அது உண்மை. ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறேன். ஆமேன். சென்ற போது நான் அவனுடன் இருந்தேன். எகத்தில் இருந்து வெளியேறி வந்த போது நான் மோசையுடன் இருந்தேன். ஆமேன். கர்மேல் பர்வதத்தில் நான் எலியாவோடு இருந்தேன். ஆமையா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அதை செய்த போது நான் அவனோடு இருந்தேன். நான் உண்மையாகவே அவனோடு இருந்தேன். உலகத்தின் காரியங்களுக்கும் எனக்கும் எல்லா பாரம்பரியங்களுக்கும் நான் மறித்த போது அங்கே கல்வாரியின் மேல் அவருடைய மரணத்தில் நான் என்னை அடையாளம் கண்டு கொண்டேன். நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அவர் மறுத்தோலிருந்து எழுந்த போது அந்த ஈஸ்டர் காலை அன்று நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். பெந்தேகோஸ்தே நாளன்று நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது அவரோடு நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அவர் இருந்த எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். நான் இருக்கிற எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார். ஆமேன். அவருக்குள்ளாக மறித்திருப்பதினால் நாம் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் என்னவோ அது நானாக இருக்கிறேன். ஆமேன். இந்த தேசம் என்னவோ அது நானாக இருக்கிறேன். நான் அண்டவிடமாய் பெருமைப்படுகிறேன். அவளுடைய அவமானத்தை நான் பங்கேற்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஒரு அமெரிக்கனாக இருப்பதற்காக ஒரு நிந்தையை சுமக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அது உண்மை. ஆனால் அதில் இரட்டிப்பாக நான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறேன். அவர் இருந்த எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட விரும்புகிறேன். அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் திரும்பி வந்த போது அவர்கள் கேலி செய்யப்பட்டார்கள். எல்லாவிதமாகவும் அழைக்கப்பட்டனர். அவருடைய நாமத்தினால் வந்த நிந்தையை சுமப்பதை அவர்கள் ஒரு மகத்தான கனமானதாக அவர்கள் கருதினர். பாத்தியாகிய கிறிஸ்துவோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதனால் நான் அவர்களில் ஒருவனாக இருப்பதால் இன்றைக்கு நான் சந்தோஷமாயிருக்கிறேன். அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்படுதல், அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவதனால் நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். அவருடைய சாயலில் நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். அவருடைய வார்த்தையோடு நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். அது அவராக இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் நான் அவருடைய வார்த்தையாய் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் என்னவாக இருக்கிறாரோ அது நானாக இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு அது புரிகின்றதா? சரி, அங்கே அந்த வெளிப்படுத்தலில் வெளிப்படுத்தப்பட்ட அல்லது வெளிப்பட செய்யப்பட்ட வார்த்தை. அப்படியானால் அது என்னை எங்கே வைக்கிறது? அவர் அந்த செக்கினா மகிமையானால் நான் அதில் பகுதியாயிருக்கிறேன். ஆமேன். அது உண்மை. வார்த்தை தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ளுகிறது, தன்னை தானே வெளிப்படுத்துகிறது. சிந்தித்து பாருங்கள், அந்த நாட்களில் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அனுப்பப்பட்ட அதே பரலோக தூதுவனே இந்த நாட்களில் நமக்கு தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள செய்கிறார். கவனியுங்கள், அது அதே அக்னி ஸ்தம்பம் மோசேயை அனுப்பினது. அதே அக்னி ஸ்தம்பம் மோசையின் மேலிருந்து வேதாகமத்தை எழுதினது. அதே அக்னி ஸ்தம்பம் தமஸ்குக்கு போகிற வழியிலே பவுலை சந்தித்தது. பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதினார். நினைவிருக்கட்டும், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அவர்கள் தாங்கள் கண்டதை மட்டுமே எழுதினார்கள். ஆனால் பவுல் வெளிப்படுத்தலை உடையவனாய் இருந்தான். அவன் அதை வெளியே எடுத்தான். ஏனென்றால் அவன் அக்னி ஸ்தம்பத்தை நேரில் சந்தித்தவன். அதை சற்று சிந்தித்து பாருங்கள், அங்கே யோசேப்பு அவர்கள் எல்லாருக்கும் என்ன நடந்ததோ அதை எழுதினார்கள். அந்த நாட்களில் ஒவ்வொருவரும் எழுதி வைத்தார்கள். ஆனால் மோசே காட்சியில் வந்த போதோ அவன் வழிபாட்டை உடையவனாய் இருந்தான். அவன் அக்னி சம்பத்தை சந்தித்தான். துவக்கம் எப்படி இருந்தது என்பது மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. வேதத்தின் முதல் நான்கு புத்தகங்களையும் மோசே எழுதினான். அது சரிதானே? ஏனென்றால் அக்கினி ஸ்தம்பத்தில் தெரியப்பட்டதாய் அவன் தேவனை அக்கினி ஸ்தம்ப ரூபத்தில் சந்தித்தான். பவுல் அவரை போகிற பாதையை சந்தித்த போது அப்போஸ்தலர்கள் அவர் செய்ய தாங்கள் கண்டவைகளை எழுதினார்கள். ஆனால் மோசேயோ வெளிப்படுத்தலுடையவனாயிருந்தான். பவுல் அரேபியாவுக்கு சென்று 3 வருடம் அங்கே வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பழைய ஏற்பாட்டின் தேவனே புதிய ஏற்பாட்டின் இயேசு என்று வெளிப்படுத்தலை அவன் கண்டான். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை. அது உண்மை சரியே. அதை சிந்தியுங்கள். வேதாகமத்தை எழுதின அந்த மனிதர்கள் மேல் வந்த அதே அக்னி ஸ்தம்பம் தான் இன்றைக்கு இங்கே இருந்து வேதாகமத்தை வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். அதற்காக நாம் எப்படியாய் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே என்ன ஒரு தேர்தல், என்னே அடையாளம். அதில் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதற்காக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூதரன், இன்னும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவேன். மகிமையும் வெளிப்படுத்தலும் இருக்கின்றதான அந்த வார்த்தையில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுதல். நமது மத்தியில் காணத்தக்கதாக இருக்கின்ற அக்னி ஸ்தம்பம் தோன்றினது, செய்தியானது சரியானது என்பதை சீனாய் மலையிலே அவர் செய்தது போலவே அடையாளம் காட்டுகிறது. நினைவருக்கட்டும், உண்மையான செய்தி வெளிவருவதற்கு முன்பாக மோசே பிரசங்கித்து அவர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி சென்றார். ஆனால் அங்கே கற்பனைகள் கொடுக்கப்படுவதற்கும் முத்திரைகள் கொண்டு வருவதற்கும் முன்னர் தேவன் ஜனங்களுக்கு முன்பாக கீழே இறங்கி வந்து மோசே அவரால் அனுப்பப்பட்டவன் என்றும், அது சரிதானே, பத்தி எரிகின அக்னி ஸ்தம்பத்தில் அவரை கண்டேன், அவரிடத்தில் பேசினேன் என்று மோசே கூறினதையும் நிரூபித்தார். ஓ, இந்த கடைசி நாட்களில் நமது மத்தியில் அதே அக்னி ஸ்தம்பத்தை காணவும் அதே வார்த்தையை பேசவும், அது மட்டுமல்லாமல் அதை வெளிப்பட செய்வதன் மூலமாக அதை வியாக்கியானித்துக் கொண்டு அதுதான் சத்தியம் என்றும் நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறது. எனவே அவர்கள் மனப்பூர்வமாய் வேண்டுமென்றே செய்தால் ஒழிய அந்த ஜனங்களுக்கு அவிசுவாசிக்க ஒரு வழியும் இல்லை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினி இல்லை. கவனியங்கள், வேதத்தை எழுதின மோசேக்கும் பவுலுக்கும் அனுப்பப்பட்ட அதே அக்னி ஸ்தம்பம் இப்பொழுது அதை வெளிப்படுத்தும்படி அனுப்பப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை, மாறானவராயிருக்கும் தேவன் மத்தியே 28 வாக்குத்தத்தங்களை, இதோ சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதும் நிறைவேறுகிறது. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்ற பரிசுத்த யோவான் 14:12 நிறைவேற்றுகிறார். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார் என்ற லூக்கா 17:28-29 நிறைவேற்றுகிறார். பாருங்கள் பாருங்கள், இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், அவன் ஜனங்களுடைய விசுவாசத்தை மூலவார்த்தைக்கு திருப்புவான் என்ற மல்கியா 4 நிறைவேற்றினார். புரிகின்றதா எப்படி இது? நமக்கு அவரை வெளிப்படுத்தும்படியாக அவர் மறித்தார். இப்பொழுது அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் நம்முடைய சுயத்துக்கும் மாறிப்போமாக. அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் பாரம்பரியங்கள் மற்ற காரியங்களுக்கு நாம் மாறிப்போமாக. அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் தாபனங்களுக்கு மாறிப்போமாக. கவனியங்கள், பழைய தேவாலயம் அதற்குள்ளாக சக்கினா மகிமையும் வார்த்தையின் மேல் சக்கினாவின் வெளிச்சத்தையும் உடையதாக இருந்தது. வார்த்தை ஒரு வித்தாக இருக்கிறது. அது சமூகத்து அப்பத்தை விசுவாசிகளுக்கு மட்டும் கொண்டு வந்தது. ரத்தமும் கூட உடன்படிக்கையின் மேலாக இருந்தது. ரத்தம் என்பது தண்ணீராக இருந்தது. தண்ணீரானது தானியத்தை, கோதுமை மணியை, அது வார்த்தையாக இருக்கிறது, அதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இயேசு கூறினது போன்று, மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போன்று, பின்னர் மீண்டுமாக அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம், எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிக்கவும் அல்லது தண்ணீரை கொண்டு வரவும் மோசே மனாந்திரத்தில் இருந்து கண்மலை அடித்தான். அழிந்து போகிற ஜனங்களுக்காக அவரில் இருந்து ஆவியை வெளிக்கொண்டு வருவதற்காக தேவன் இயேசுவை அடித்தார். அவரிடத்தில் இருந்து ரத்தம் புறப்பட்டு வந்தது. அது வார்த்தையினாலான கழுவுதலின் தண்ணீராக இருக்கிறது. அந்த தண்ணீரானது வித்திற்கு ஜீவனை கொண்டு வருகிறது. அது செக்கினா மகிமையை கொண்டு வந்து வார்த்தையின் மேல் பிரகாசிக்க செய்து அது சமூகத்து ஆப்பத்தை கொண்டு வந்தது. சமூக தாப்பமானது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமே. அது சரியா? இப்பொழுது திரைக்குள்ளாக உடைத்துக் கொண்டு திரையின் ஊடாக போவது, அவருடைய சமூகத்துக்குள்ளாக செல்வது, அங்கேதான் வார்த்தை கோட்பாடு அல்ல, வார்த்தை இருக்கிறது. அங்கே உள்ளே ஷெகினா மகிமையை கண்டு ஷெகினாவை வல்லமையை பரிசுத்த ஆவி வார்த்தையின் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதை காண்பது வாக்கு தத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறதை காட்டுகிறது.
Amen. Across the riven dales where the glory never fails. Amen.
ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு காலம் ஒளிந்து போகாத அந்த கிழிக்கப்பட்ட திரைகளை நான் கடந்து விட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ராஜாவின் சமூகத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமை ஒரு காலம் ஒழிந்து போகாத அந்த கிழிக்கப்பட்ட திரைகளை நான் கடந்து விட்டேன். நான் ராஜாவின் சமூகத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். பழைய தகசு தோல் ஆகிய ஸ்தாபனங்கள் கிழிக்கப்பட்டாயிற்று. நான் அதனூடாக கடந்து செக்கினா மகிமைக்குள்ளாக போய் பார்த்தையை நான் காண்கிறேன். அக்கினி ஸ்தம்பம் அசைகின்றதை நான் காண்கிறேன். பார்த்தை வழிபட செய்யப்படுகிறதை நான் காண்கிறேன். இந்த கடைசி நாட்களில் செய்வேன் என்று என்ன கூறினாரோ அது வளர்ந்து வருகின்றதை நான் காண்கிறேன். அந்த வார்த்தை முதிர்ச்சி அடைவதனால் இருந்து வருகின்றதான செக்கின ஆபத்தை அதை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் புசிக்கின்றதை நான் காண்கின்றேன். ஆமேன். என்ன ஒரு அற்புதமான வேளையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அருங்கள், செக்கினா வார்த்தையின் மேல் இருக்கிறது. அதற்கு அடியில் தான் அங்கே அப்பம் இருக்கிறது. அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது தண்ணீரை எதற்கு கொடுக்கிறது? ஆவியானது வார்த்தைக்கு ஜீவனை கொடுக்கிறது. எத்தனை பேர்கள் விசாரணை என்று உரிநடாவை கேட்டிருக்கிறீர்கள்? அநேகராய் இருப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். அங்கே நீங்கள் பாருங்கள், அந்த வார்த்தையானது வளர வேண்டும். அது வளர்வதற்காக அங்கே சரியான விதமான மண்ணுக்குள் இருக்க வேண்டும். புரிகின்றதா? தேவன் ஒரு வாக்குத்தத்தை செய்கிறார், அது அந்த இருதயத்தை அடிக்கிறது. அதனால் தவறி போக முடியாது. நோவா 120 வருடங்கள் காத்திருந்தான். ஆபிரகாம் 25 வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருந்தான். தேவன் அபிரமாய் கூறினார், அது அதை தீர்த்து விட்டது. பாருங்கள், அது என்ன? வார்த்தை அங்கே இருந்து விசுவாசத்தினால் தண்ணீர் பாய்ச்சப்பட்டதாய் அதை விசுவாசித்துக் கொண்டிருந்து அது பலன்களை கொண்டு வந்தது. அது ஒரு குமாரனை கொண்டு வந்தது. அது மழையை கொண்டு வந்தது. அது வெள்ளத்தை கொண்டு வந்தது. கர்ப்பவதி ஆக்கப்பட்ட ஒரு கன்னிகை அது கொண்டு வந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று தீர்க்கதரிசி கூறினான். ஒவ்வொரு வாலிப பெண்ணும் போய் குழந்தைக்கான துணிகளை ஆயத்தம் செய்தார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாய் தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தர் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், நான் அவர்களுக்கு ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மகத்தான அடையாளத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்றார். அங்கே அந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள் எல்லாரும் உங்கள் எல்லாரையும் போன்று அந்த தீர்க்கதரிசி அதை கூற அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் அது என்னுடைய குமாரத்தியா இருக்க போகிறது, ஆமையா என்றான். எல்லாருமே போய் சிறு குழந்தைக்கு தேவையான காலுறைகள், சட்டை, சாமான்கள் எல்லாவற்றையும் வாங்கி ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவள் அதை உடையவளாய் இருக்க போகிறாள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த தலைமுறை கடந்து போயிற்று. அந்த அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டவன். அவன் எப்படி தவறான எந்த காரியத்தையும் கூறுவான்? அந்த வண்ணமாய் இருக்க வேண்டுமே என்று அவர்கள் நினைத்தார்கள். அது 800 வருடங்களுக்கு பின்னர் ஆனால் அவள் ஒரு குழந்தையை கொண்டு வந்தாள். என் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்கும் என்று தேவன் கூறுகிறார். பாருங்கள், இதோ நாம் இங்கே இருக்கிறோம். வார்த்தையின் மேல் வெளிச்சம். சூரியனின் வெளிச்சமானது வித்து மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றுகிறது போன்று நாமும் கூட அவருடைய சமூகத்தில் ஜீவிக்கும் போது அதிகமாக அவரை போன்று ஆகிறோம். அவரோடு கூட நாம் நடக்கையிலே நாம் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சாயலுக்கு ஒத்ததாய் அவரை போன்று ஆகிறோம். சூரியன் என்ன செய்கிறது என்று கவனியுங்கள். ஒரு விதையை விதையுங்கள், என்ன சம்பவிக்கிறது? அந்த வித்து அழுகுகிறது. அந்த வித்துக்குள்ளாக ஜீவன் இருக்கின்றது. ஜீவன் வெளிவந்து ஒரு தண்டை கொண்டு வருகிறது. இப்பொழுது அது பார்ப்பதற்கு முதலில் இருந்தது போன்று இருக்காது. அதுதான் லூத்தர். அது ஒரு தண்டாக இருக்கிறது. சரி, தண்டு வளர துவங்கிறது. நீங்கள் காண்கிறது முதலாவது காரியம் பட்டு குஞ்சமாக இருக்கிறது. பாருங்கள், அது வெஸ்லியின் எழுப்புதலாக இருக்கிறது. முந்தினதை போன்று அது இல்லை. அதன் பின்பு தொடர்ந்து வந்தது பெந்தேகோஸ்தே எழுப்புதலாக இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அது கொண்டு வந்தது. சரி, என்ன சம்பவித்தது? கதிர்களின் மேல் காளான் வருகிறது. அது பார்ப்பதற்கு தவறாய் காண துவங்கிறது. இந்த காரியம் அந்த காரியம், அது வார்த்தையை போன்று காணப்படவில்லை. அது மற்றதை போன்றும் காணப்படவில்லை. அது பூமிக்குள்ளாக சென்ற அந்த மூலவித்தை போன்றும் இல்லை. ஆனால் அதை போன்றே அதை ஆக்கும்படியாக தேவன் அங்கே இன்னமும் இருக்கிறார். கவனியங்கள், அது என்ன செய்கிறது? அது முடிவில் மீண்டும் மூலவித்தாகவே திரும்பி வருகிறது. அவர் மார்ட்டின் லூத்தரின் வடிவில் வந்த போது, அவர் ஜான் வெஸ்லியின் வடிவில் வந்த போது, பெந்தேகோஸ்தின் வடிவாக அவர் வந்த போது, பூமிக்குள்ளாக சென்ற அதே வித்தை மனுஷகுமாரனை போன்று அவர் மீண்டுமாக தம்மை தாமே வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறார். தண்டின் காலம் முதலானவர்களின் போது அவர் தம்மை தாமே தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் மீண்டுமாக மனுஷ குமாரனாய் தம்மை தாமே வெளிப்படுத்த வேண்டியவராயிருக்கிறார். அதை புரிந்து கொண்டீர்களா? சரி, துவக்கத்தில் இருந்தது போன்று அப்படியே வார்ப்பிக்கப்பட்டது. அந்த தண்டை என்ன வளர்ந்து செய்கிறது? அது எல்லா நேரத்திலும் வளருகிறது. அந்த சிறிய தண்டு வளருகிறது. இன்னமும் அது அந்த மூலவித்தை போன்று இல்லை. லூத்தரின் செய்தியும் கூட மூலவித்தை போன்று இல்லை. தொடர்ந்து மற்ற செய்திகளும் வந்தது. பின்னி, ஷாங்கி, நாக்ஸ், கால்வின் இப்படி வழிபடியாக வந்தனர். அவைகளில் ஒன்றும் மூலவித்தை போன்று இல்லை. அவைகள் இன்னமும் செய்திகளாக இருந்தன. ஆனால் அது என்னவென்றால், அதனுடைய முழு வெளிப்படுத்தலையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அது அதற்கான வேலையா இல்லை. வர வேண்டியதான நேரம் வருவதற்கு முந்தி உங்களால் தானியத்தை கதிரின் மேல் போட முடியாது. புரிகின்றதா? பின்னர் முடிவிலே பூமிக்குள்ளாக சென்ற மூலவித்தானது மீண்டுமாக திரும்ப அங்கே வருகிறது. பாருங்கள், தேவன் அப்படியே இயற்கையை பின்பற்றுகிறார். பாருங்கள், அவர் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் பிறந்தார். அந்த காரணத்தினால் தான் அவர் ஒரு தொழுவத்தில் பிறந்தார். ஆட்டுக்குட்டிகள் பஞ்சு மெத்தைகளில் பிறப்பதில்லை. பாருங்கள், அவர் கல்வாரிக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டார். செம்மறி ஆட்டுக்குட்டி அவைகள் நடத்தப்பட வேண்டும், அது உண்மை. கொல்லப்படுவதற்கு அவைகளை வெள்ளாடுகள் வழிநடத்தி கொண்டு போகும். உங்களுக்கு அது தெரியுமே, ஒரு கொலைகளம். ஒரு வெள்ளாடு அவைகள் நடத்தும், ஆனால் அவைகள் நடத்தி கொண்டு போக வேண்டும், அது உண்மை. எனவே கொலை செய்யப்பட அவர் நடத்தி கொண்டு செல்லப்பட்டார். பாருங்கள், ஏனென்றால் அவர் ஒரு செம்மராட்டிக்குட்டியாக இருந்தார். எல்லா காரியங்களும் இயற்கையில் அவரை அடையாளம் காட்டின. காரணத்தினால் தான் அவர் மார்ச் அல்லது ஏப்ரலில் பிறந்தார், டிசம்பரில் அல்ல. அவர் பிறந்திருக்க முடியாது. அங்கே வருடத்தில் அந்த நேரத்தில் 20 அடி உயரத்திற்கு பணி உரையும். சூரிய தேவன் ஏதுமில்லை, ஆனால் அவர் தேவ குமாரனாக இருந்தார். புரிகின்றதா? ரோம சூரிய தேவன் டிசம்பர் 25 என்று அதன் ஸ்தானத்தை அது கடக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு களியாட்டங்கள் இருக்கும். அதை சூரிய தேவனின் பிறந்த நாள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் அதை தேவகுமாரனாய் ஆக்குகிறார்கள். இல்லை இல்லை, அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். புரிகின்றதா? அவருடைய பிறந்த நாள் மற்ற இயற்கைகளோடு சேர்ந்ததா இருக்கிறது. சரியாக அப்படியே. இப்பொழுது நாம் தொடர்ந்து போகையிலே கவனியங்கள், நமக்கு இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கிறது. இப்பொழுது பரிபூர்ணத்திற்கு, தண்டானது உண்டானதற்கு பின்னர், பட்டு குஞ்சம் உண்டானதற்கு பின்னர், மணியானது அதற்குள்ளாக வந்த பின்னர், அதற்கு பின்னர் அது பரிபூர்ணத்திற்கு மீண்டுமாய் ஒரு எப்பொழுதும் உள்ள ஒரு தானியத்திற்கு வருகிறது. நினைவிருக்கட்டும், தானியமானது ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். புரிகின்றதா? அது அதனிடத்தில் இல்லை என்றால் அது ஜீவிக்காது. புரிகின்றதா? அவைகளின் செய்திக்கு புறம்பாக இருக்கின்ற எந்த ஒன்றும் ஜீவனுக்கு வராது. அதற்கு அது ஜீவன் பெற்றதா இருக்க வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், தண்டுக்குள் இருந்த அதே ஜீவன் தான் தானியத்தில் இருக்கிறது. அது வெறுமென திரும்பி முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தினார். என்னவாக? பூமிக்குள்ளாக சென்ற அந்த கோதுமை மணியான மனுஷகுமாரனாக. செய்தியை புரிந்து கொண்டீர்களா? கிரேக்கர்கள் அவரிடத்தில் வந்து நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று கூறினார்கள். அவர் சொன்னார், கோதுமை மணியான நிலத்தில் விழாவிட்டார் என்றார். புரிகின்றதா? சரிதானே? இப்பொழுது அடுத்தபடியாக அவர் தம்மை தாமே என்னவாக வெளிப்படுத்தினார்? ஒரு வித்தியாசமான வடிவில், தண்டு, பட்டு குஞ்சம் முதலானவை, எல்லா இலைகளும், எல்லா காரியங்களும். அதன் பிறகு அவர் தம்மை தாமே என்னவாக வெளிப்படுத்தினார்? அதே ஆவி, ஆனால் ஒரு வித்தியாசமான வடிவில். புரிகின்றதா? ஆனால் தானியத்தின் கடைசி நிலை என்ன? அது திரும்பவுமாக மூல தானியத்துக்கு வருகிறது. அது சரிதானே? அவருடைய ஊழியம் அந்த சீர்திருத்த காரர்களில் இருந்து திரும்பவுமாக மூல வார்த்தைக்கு மீண்டுமாய் வருகிறது. வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனத்திற்கு வருகிறது. அவர் அதை மல்கியா 4 ஜனங்களுடைய விசுவாசத்தை திருப்பி மூல தானியத்துக்கு திரும்ப அளிப்பதாக வாக்களித்திருக்கிறார். பூமிக்குள்ளாக என்ன சென்றதோ அது இங்கே இருக்கிறது. தானியமானது இங்கே வழியின் ஊடாக மேலே வந்தது. அது தேவகுமாரனாய் மேலே வந்தது. இப்பொழுது இங்கே மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி பின்னர் அது சிங்காசனத்தின் மேல் அதனை தாவீதின் குமாரனாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. பாருங்கள், அந்த 3 குமாரர்கள் சரியாக அப்படியே. ஓ என்ன, மீண்டுமாய் அந்த அசலானது போன்று. இப்பொழுது அவரை பற்றினதான பரிபூர்ண ஊழியம், ஏதோ மனிதன் அல்ல, ஏதோ ஸ்தாபனம் அல்ல. அங்கே அந்த காலத்தின் போது அவர்கள் கிரியைகள் செய்து கொண்டு இருந்தது போல அல்ல. பாருங்கள், ஆனால் தாமே தம்மை வெளிப்பட செய்தார். வாக்கு தத்தத்துக்கு தாமே தம்மை வெளிப்பட செய்கிறார். பரிசுத்த லூக்கா 17:28, மல்கியா 4, எபிரேயர் 13:8 முதலானவைகளை சரியாக அப்படியே ஆக்குகிறார். அந்த நேரத்தில் அது எந்த மணி வேலையா இருக்க வேண்டும்? ஆபிரகாமின் ராஜரீக வித்தானது வாக்களிக்கப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த நேரமாயது இருக்க வேண்டும். எல்லா பாவனைகளும் நிறைவேறியாக வேண்டும். அழிவிற்கு முன்னதாக ஆபிரகாமின் இயற்கையான வித்திற்கு ஒரு மனித உருவத்தில் தேவன் தாமே தோன்றினார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த குமாரன் திரும்பி வருவதற்கு முன்னதாக அதே காரியம் இந்த ராஜரீக வித்துக்கு சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். மகிமையை மறைத்துக் கொண்டிருந்த அந்த பழைய திரையை கவனியுங்கள். அந்த பழைய தகுசு தோள்கள், விரும்பத்தக்க அழகு ஏதும் அங்கே இல்லை. அவருடைய மாம்சத்திலும் கூட அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் அவரை அந்த விதமாக சற்று லேசாக கூன் விழுந்தவர் என்றார்கள். சுமார் 30 வயது உள்ளவராய் நரைத்து அவருடைய தாடியும் நரைத்து போய் பார்ப்பதற்கான ஒரு தோற்றம் இல்லை. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் கூறுகின்றது. அவர் ஒரு ராஜாவை போன்று காணப்படவில்லை, பழைய தகச்சுத்தோல். ஆனால் ஓ உள்பக்கமாக என்ன இருந்தது? இது போன்றதான ஒரு உஷ்ணமான கட்டிடத்தில் பரிசுத்த உருளைகள் என்று அவர்களை அழைப்பார்கள். அதை ஒரு சிறிய குழுவானவர்கள் என்று ஒன்று கூடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரும்பத்தக்க ரூபம் கிடையாது, ஆனால் உள்ளே என்ன இருக்கிறதோ, அநேக இருதயங்களில் இருந்து அது திரையிடப்பட்டிருக்கிறது என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிகின்றதா? சரி, வெளியரங்கமாய் அது ஒன்றுமில்லாததாக இருந்தது, ஆனால் எல்லாமும் உள்பக்கத்தில் இருக்கிறது. ஒரு முறை அதற்குள்ளாக சென்றால் அப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள். எப்படி அதற்குள்ளாக நீங்கள் செல்வீர்கள்? கரங்களை குலுக்கிக் கொள்வதனாலா, சேர்ந்து கொள்வதனாலா? இல்லை, அதற்குள்ளாக பிறப்பதினா. மறித்து உங்களுடைய பழைய தகுசு தோலை ஒடித்து கட்டிவிட்டு புதியதான ஒன்றுக்குள்ளாக பிரவேசியுங்கள். புரிகின்றதா? பழைய தகுசு தோலை கைவிடுங்கள். செக்கீனா மகிமையானது கவனியுங்கள். போதகர்களே, இதற்கு போதகர்களே, நீங்கள் செவி கொடுங்கள். ஒரு முறை உள் சென்றால், இப்பொழுது நான் இதை மிகவும் எளிய முறையில் எடுத்து பேசப் போகிறேன், அதனால் நீங்கள் நிச்சயம் அதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு முறை திரைக்குள்ளாக செக்கினா மகிமையின் கீழாய், செக்கினா வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இயேசு ஒரு குறி சொல்லுகிறவர் என்று வெளிப்படுத்தாது. இல்லை, இன்றைய ஸ்தாபனங்கள் செய்வது போன்று மனதினால் கருத்தறிதல், பரிசுத்த உருளை பெயல்செபுல் என்று கூறாது. செக்கினா மகிமையானது அவரை அண்டவிடமாய் வெளிப்படுத்தாது. ஆனால் செக்கினா மகிமையானது இந்த வேலைக்கென்று வாக்களிக்கப்பட்ட வித்தாகிய வார்த்தையை பிடித்து அவரை பள்ளத்தாக்கின் லீலியாக இன்னமும் காட்டுகிறது. அது அந்த வித்தை, பள்ளத்தாக்கின் லீலியை, ஜீவ அப்பத்தை, அல்பாவும் ஒமேகாவுமானவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை கொண்டு வருகிறது. அவரே விசுவாசியின் பங்காயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை செக்கினா மகிமையானது விசுவாசிக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த நாட்கள் அவர் கடந்து போனவர், அவர் மரித்து விட்டார், அதெல்லாம் முடிந்து போய்விட்டது என்றல்ல. ஆகவே நண்பனே, நீங்கள் அதை விசுவாசித்தால், நீங்கள் ஒருபோதும் அந்த செக்கினா மகிமையை அடையவே மாட்டீர்கள். செக்கினா மகிமையினால் அவரை மூன்று நபர்களாக எப்படி வெளிப்படுத்தி காட்ட முடியும்? புரிகின்றதா? ஒரு நபர் கூட பிதாகுமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதாகமத்தில் இல்லாத போது, செக்கினா மகிமையினால் எப்படி ஆண்டவிடமாக ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவரை வெளிப்படுத்தி காட்ட முடியும்? அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கும் பொழுது செக்கினா மகிமை எப்படி அவரை ஒரு அப்போஸ்தல வரம்புக்குள்ளாக ஆக்க முடியும்? புரிகின்றதா? செக்கினா மகிமை அவரை வெளிப்பட செய்கிறது. அது நேராக உன்னிடத்திற்கு வாக்குத்தத்தின் வார்த்தையை கொண்டு வருகிறது. அந்த காரணத்தினால் தான் மோசேயின் முகத்துக்கு அவர் திரையிட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவனுக்குள்ளாய் வார்த்தை இருந்தது. யெகோவாவை அவர்கள் காணாதபடி செய்யும் பொருட்டு அவர் இயேசுவை ஒரு தாழ்மையான ஒரு சிறு மனிதனாக திரையிட்டார். செக்கினா மகிமையுடன் அவர் தம்மை தாமே மண் பாண்டங்களில் இன்றைக்கு திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். வெளி தோற்றமானது ஒரு கூட்டம் பரிசுத்த உருளைகள், பழைய தகசு தோள்கள் போன்று காணப்படுகிறது. ஆனால் உள்ளேயோ செக்கினா மகிமையை மறைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் விருந்துண்ணும் சமூகத்து அப்பத்தை அது முதிர்ச்சியாடே செய்கிறது. அதை பெற்றுக் கொள்ள நூற்றுக்கணக்கான மைல்கள் தேசத்தின் ஊடாக வாகனம் ஓட்டி வருகிறோம். பாருங்கள், அது விசுவாசிகளின் ஆகாரமாக இருக்கிறது. அது ஒரு விசுவாசிக்கு மட்டுமே. நினைவிருக்கட்டும், சமூகத்தப்பம் விசுவாசிக்கு மட்டுமே. பாருங்கள், முதிர்ச்சி அடைந்த சமூகத்தப்பம். கவனியங்கள், அது என்ன செய்கிறது? அந்த செக்கினா மகிமை சமூகத்து அப்பத்தின் மேலாக இருந்து அதை கெட்டு போகாதபடி காத்துக் கொள்ளுகிறது. நினைவிருக்கட்டும், பரலோகத்தில் இருந்து வந்ததான அந்த மன்னா ஒரு தலைமுறையில் இருந்து மறு தலைமுறை மட்டுமாய் அது செக்கினா மகிமைக்குள் தங்கி இருக்கிறது. புறம்பே இருந்தால் அதில் புழுப்பூச்சிகள் ஒரு இரவுக்குள்ளாகி அது கெட்டு போகும். அது சரிதானே? செக்கினா மகிமைக்கு புறம்பே அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று. பாருங்கள், அதெல்லாம் மூடபக்தி வைராக்கியம். ஆனால் உள்பக்கமாக கவனியுங்கள், அவர்கள் சில சூரியகாந்தி விதைகளை எகிப்தின் களஞ்சியங்களில் இருந்து எடுத்தார்கள். அவைகள் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக யோசேப்பின் நாட்களில் அதற்குள்ளாக போடப்பட்டது. யோசேப்பு அவைகளை களஞ்சியத்தில் போட்டான், அதை அவர்கள் விதைத்தார்கள், அவைகள் ஜீவித்தன. ஏன்? அவைகள் ஜீவனை உடையவைகளாய் இருந்தது. இந்த செக்கினா மகிமை இன்றைக்கு என்னவாயிருக்கிறது? திரைக்கு பின்னாக உழைத்துக் கொண்டு யாரை காண? உங்களுக்கு முன்னால் தேவன் நின்று கொண்டிருக்கிறதையா? யாரை காண? நமக்கு முன்பாக நிற்கின்ற தேவனையா? அக்னி ஸ்தம்பத்தை. அவர் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த செக்கினா அது என்ன செய்கிறது? சமூக தப்பு வித்து இந்த நாளில் நாம் ஜீவிக்க வேண்டிய வார்த்தை. இந்த வாக்கு தத்துவங்களினால் செக்கினா மகிமையானது அந்த சமூக தப்பத்தை முதிர்ச்சி அடைய செய்து அதை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருகிறது. விசுவாசிக்கு அதை அப்பமாக ஆக்குகிறது. இந்த காலத்துக்கான வார்த்தை வருஷா வருஷமாக அது வேதாகமத்தின் பக்கங்களில் கிடக்கிறது. ஸ்தாபனங்களுக்கோ அது ஒரு இடறுதற்கான கல்லாக இருக்கிறது. ஸ்தாபனங்கள் அவைகளில் இடறுகிறார்கள். கடந்த காலங்களின் ஊடாக லூத்தர், வெஸ்லி, மார்டின் லூத்தர், ஷாங்கே, பின்னி, ஜான் ஸ்மித், நாக்ஸ் மற்றும் யாவரும் அதில் இடறினார்கள். ஆனால் கடைசி நாட்களில் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது? வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் என்ன? வெளி கொண்டு வரப்பட வேண்டும். மல்கியா 4 என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை இடதிற்கு ஏதுவான கல்லில் இருந்து திருப்பி பாரம்பரியங்களை உடைத்து செக்கினா மகிமையுடன் வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். ஓ என்ன இந்த காலத்துக்கான சமூக தப்பம் முதிர்ச்சி அடைந்து அது என்ன செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ சரியாக அப்படியே அதை உண்டாக்குகிறதை கவனியுங்கள். ஸ்தாபனங்களுக்கு ஒரு இடதிற்கான கல்லாகவும் ஒரு மூடபக்தி வைராக்கிய கூட்டமாகவும் இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கின்ற நமக்கோ, ஆனால் இப்பொழுது வெளிப்படுத்தல் 10 வாக்களித்தது போல வருடங்களின் ஊடாக பக்கங்களுக்குள் மறைக்கப்பட்டிருந்த எல்லா தேவ ரகசியங்களும் முதிர்ச்சியாக்கப்பட்டு 7 தூதனின் செய்தியின் காலத்தின் போது வெளிகொண்டு வரப்படும். அது சரிதானே? ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு முன்பு அவர் என்ன கூறினார்? இப்பொழுது 2 வருஷங்கள் ஆகிறது. டூசானுக்கு போ, டூசானுக்கு வடக்கில் இரு. ஒரு மகத்தான வெடிசத்தம் உண்டாகும். பின்னும் என்ன சம்பவிக்கும்? முத்திரைகள் திறக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் முத்திரைகள். அவர் சொன்ன விதமாகவே திரும்பி வந்தேன். அது என்ன? அது மனிதனாக இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. அது பரிபூர்ணமாக அந்தபடியே இருக்கின்றது. எவ்வளவு சரியாக இருக்க கூடுமோ அவ்வளவு சரியாக ஒவ்வொரு முறையும் இருக்கிறது. அது என்ன பாருங்கள், அது நமக்கு முன்பாக இருக்கின்ற தேவனுடைய கரமாக இருக்கிறது. அது ஒரு சிறிய கூட்டத்திற்குள் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டிருந்தால் அது வெளி உலகத்துக்கு திரையிடப்பட்டதாயிருந்தது. வெளி உலகத்திலிருந்து அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். கற்றுக்கொள்ள கூடிய பாலகருக்கு அவர் தாமே தம்மையே வெளிப்படுத்துகின்றார். புரிகின்றதா? அது உண்மை. பாருங்கள், வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் வேதத்தின் ஒவ்வொரு பாவனைகளும் சரியாக இங்கே நமக்கு முன்பாக வெளிப்பட செய்யப்பட்டிருக்கிறது. இனி சம்பத்தில் வேதாகமத்தை பழைய புதிய ஏற்பாடுகள் இரண்டையும் எழுதின அதே தேவன் சரியாக இங்கே அதை வெளிப்பட செய்து கொண்டு சரியாக அது என்ன என்பதை காட்டிக்கொண்டு அப்படியே திருப்பி வியாக்கியானித்து அதுதான் வியாக்கியானம் என்பதை உறுதிப்படுத்த அப்படி செய்கிறார். வியாக்கியானம் எங்களிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் அது சம்பவிப்பதை நாங்கள் காணட்டும். பாருங்கள், அதுதான் காரியம். அது வெளிப்பட செய்யப்படுவதை நாங்கள் காணட்டும். வெளிப்படுவதா? நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று இயேசு கூறினார். பாருங்கள், அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது இயேசுவை போன்று அது நிரூபிக்கப்படவில்லை. ஒரு கண்ட துணியை அவர் தலையின் மேல் போட்டு தலையில் அவரை அடித்து, நீ ஒரு தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று சொல்லும் என்றார்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இவைகளை அப்பங்களாக்கும். பாருங்கள், அது பிசாசு. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வாரும். நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவர் செய்ய வேண்டியதான வெளிப்படுத்தல் 10 அதுதான் அருவாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வெளிப்படுத்தல் 10 வெளிப்படுத்தப்பட்டபடியினால் 7 முத்திரைகளின் புத்தகம் வாக்களித்தபடியே தேவ ரகசியங்கள் வெளிப்பட செய்யப்பட்டது அறியும்படி செய்யப்படுகிறது. இப்பொழுது வார்த்தையாகிய அவரில் உங்கள் விசுவாசம் நிலைத்திருப்பதாக. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 10 கூறுகிறது. இல்லை, வெளிப்படுத்தல் 19 தான். நான் இங்கே வெளிப்படுத்தல் 10 என்று குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் வெளிப்படுத்தல் 10 இல்லை, அது வெளிப்படுத்தல் 19. அவர் வெள்ளை குதிரையில் ஏறிக்கொண்டு பரலோகத்தின் சேனைகளை அவரை பின்தொடர அவர் வரும்போது தேவனுடைய வார்த்தை என்று அவர் அழைக்கப்படுவார். கல்வியாகிய ஸ்தாபனத்தின் திரையை உடையுங்கள். ஸ்தாபனத்தின் பாரம்பரியமாகிய திரையை உடையுங்கள். உங்களிடத்திலிருந்து அவரை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திரைகளை உடையுங்கள். உங்களை தான் அந்த பெருமையின் திரைகளை உடையுங்கள். நீங்கள் ராஜாவின் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். அதை போன்று நடந்து கொள்ளுங்கள், அதை போன்று ஜீவியுங்கள். என்ன கூறினாலும் அக்கறை இல்லை. ஒவ்வொரு திரையையும் உடையுங்கள். அது அந்த வேதத்துக்கு முரணாக இருந்தால் அந்த திரைக்குள்ளாக கிழித்துக் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் நாம் கிழிக்கப்பட்ட திரையை கடந்து சென்று விட்டோம். நாம் அடுத்த பக்கத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அடுத்த பக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் மட்டும் அதை செய்து அந்த பழைய பாரம்பரியங்கள் மற்ற காரியங்களை உடைத்தெறிந்து அவரிடத்தில் வருவீர்களானால் வல்லமையுள்ள ஜெயங்கொள்கிறவரும் இந்த காலத்தின் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையானவர் நின்று கொண்டு வெளிப்பட செய்து கொண்டிருப்பதை காண்பீர்கள். வல்லமையுள்ள தேவன் திரை நீக்கப்பட்டிருக்க நீங்கள் காண்பீர்கள். பாரம்பரியங்களால் ஜெயிக்கப்பட முடியாத வல்லமையுள்ள தேவனை இங்கே நமது மத்தியில் இப்போது திரை நீக்கப்பட்டவராய் அவரை காண்கிறீர்கள். அவர்கள் அதற்கு பின்னால் அவரை மறைக்க முயற்சித்தனர். வருஷங்களாக அவர்கள் மறைத்தனர். ஆனால் வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்தது. ஒரு நேரம் தேவன் ஒரு மோசேயை எழுப்பி இந்த காரியங்களில் இருந்து அவன் பிள்ளைகளை விடுவித்தான். அவர் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை ஜெயிக்க முடியாது. பானங்களும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது செய்யப்பட முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அதுபோ செய்யப்பட்டாயிற்று. இப்படியானால் அது எப்போது செய்யப்பட்டது? அது பிசாசினால் ஆனது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒரு துளி கூட மாற்ற முடியாது. அது இன்னமும் தேவனாகவே இருக்கிறது. விசுவாசிக்கு அவருடைய சுவாபத்திலும் அவருடைய வார்த்தையினாலும் அவர் வல்லமை உள்ள ஜெயம் கொள்ளுகிறவராகவும் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராகவும் எபிரேயர் 13:8 இருக்கிறார். நான் முடிக்கின்ற நேரத்தில் இதை கூறுகிறேன். ஏனென்றால் 12 அடிக்கை இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இதை மாத்திரம் கூறுகிறேன். இன்னும் 10-12 பக்கங்கள் வைத்திருக்கிறேன். நான் அதை இன்னொரு சமயம் ஒரு கால் இன்றிரவு பார்த்துக் கொள்ளலாம். கவனியுங்கள், இதை கவனியுங்கள். ஒரு சமயம் ஒரு ஏலம் விடப்பட்டது. அங்கே ஒரு பழைய கிண்ணறம் ஏலத்துக்கு வந்தது. நீங்கள் அதை குறித்து அநேக முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பழைய கிண்ணறம், இதற்கு நான் என்ன விலை சொல்லுவது என்று ஏலக்காரன் கூறினான். கவிதையின்படியாய் இதை ஒரு கால் நான் எடுக்க கூடாது. அது அநேக வருஷங்களாக கிடக்கிறது. ஆனால் இது என் சிந்தைக்கு வந்தது என்றார். அவர்கள் அந்த பழைய கிணறத்தை எடுத்தனர். பார்ப்பதற்கு நன்றாகவே இல்லை, மட்ட ரகமாக இருந்தது. அதற்கு ஒருவரும் விலை கூறவில்லை. முடிவில் நினைக்கிறேன் அதற்கு ஒரு விலை வந்தது, $1 அல்லது அதை போன்ற என்ன. அங்கே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அது அந்த விலைக்கு விற்கப்படக்கூடாது என்று எண்ணினார். எனவே அவர் போய் அந்த கிண்ணத்தை கரத்தில் எடுத்தார். அவருடைய கரத்தில் அதை பொருத்திக் கொண்டு வில் தண்டை எடுத்து அதற்கு ரோசின் தேய்த்து ஒரு ராகத்தை வாசித்தார். அவர் அதை வாசித்த போது எல்லாரும் அழத்துவங்கினர். அப்படிப்பட்ட ஒரு இன்னிசையை அவர்கள் ஜீவித்தில் கேட்டதே இல்லை. அப்பொழுது அந்த ஏலக்காரன் எழும்பி நின்று இதற்கு என்ன விலை கொடுப்பீர்கள் என்றான். 2,000, 5,000, 10,000 என்றார்கள். பாருங்கள், அது என்ன? அந்த பழைய கருவிக்குள் என்ன திரையிடப்பட்டிருக்கிறது என்று அந்த நிபுணனின் கரம் வெளிப்படுத்தி காட்டியது. அதே இப்பொழுது பழைய புத்தகம் கந்தலாகிவிட்டது. அதை பார்த்து சிரிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது, பரிகாசம் பண்ணப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு நேரம் வந்தது. அவர்களுக்கு ஒரு ஸ்தாபன ஏலம், உலக சபைகளின் சங்கம் வந்தது. அது ஒருவருக்கும் தேவையில்லாதது போன்று அவர்கள் அதை விற்கிறார்கள். ஒரு ஸ்தாபன ஏலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த பழைய புத்தகத்திலே அங்கே ஏதோ காரியம், அதாவது ஒரு முன்குறிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட கரமானது ஒரு நாளில் வரும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த புத்தகத்தின் வார்த்தையை எடுத்து அது எந்த வேலைக்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த வேலையை செய்து அதில் உள்ளதான வாக்கு தத்தங்களை ஒரு முன்குறிக்கப்பட்ட இருதயத்தின் மூலமாக வெளிப்படுத்தும். ஓ, அது ஒரு பழைய பரிசுத்த உரலைகளின் கூட்டம் அல்லது மற்றதோ காரியம் போன்று காணப்படும். ஆனால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதென்றால் ஒரு வல்லவனுடைய கரம் அந்த வார்த்தையின் மேல் வர வேண்டும். அது பரிசுத்த உருளையை காட்டிலும் மேன்மையானதாக ஆகின்றது. ஒவ்வொருவருக்கும் அது அந்த வண்ணமாக ஆனது இல்லையா நண்பர்களே? அது ஏதோ ஒரு மூடபக்தி வைராக்கிய தொகுப்பல்ல. இசைக்கும் வில்லானது யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அது அதை பொறுத்ததாக இருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். எங்களுடைய பரலோக பிதாவே, விசுவாசத்தினால் இன்றைக்கு அந்த பழைய புத்தகத்தின் வல்லவனை நான் காண்கிறேன். அவர்கள் அதை பாரம்பரியங்களுக்காக பண்டம் மாற்றிக் கொண்டனர். ஸ்தாபனங்களுக்காக அதை அவர்கள் பண்டம் மாற்றிக் கொண்டனர். அவர்கள் அதை விலை பேச முயற்சித்தார்கள். இப்பொழுது அவர்கள் அதை ஒரு உலக சபைகளின் ஆலோசனை சங்கம், கம்யூனிஸ்ட் நாஸ்திக மனிதரிடம் விலை பேச இருக்கின்றனர். ஏலமானது கர்த்தாவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, முன்னடி எடுத்து வையும், நிச்சயமாக நீ செய்வீர். அந்த இசைவில்லை எடுக்கும், அந்த வார்த்தையை எடுக்கவும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கவும் கூடிய அந்த தீர்க்கதரிசியை எங்களுக்கு அனுப்பும் கர்த்தாவே. அநேக கர்த்தாவே அவர்களுடைய ஜீவியங்களை விற்று போடுவார்கள். பழைய பாரம்பரியங்களை அவர்கள் தூக்கி எரிந்து விடுவார்கள். அவர்கள் திரைகளை உடைப்பார்கள். அவர்களுக்கு அது வேண்டும் கர்த்தாவே. அவர்கள் எந்த காரியத்தையும் ஏறு காரியத்தையும் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். இயேசுவை மாத்திரம் அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. நீர் அதை அவர்களுக்கு இப்பொழுது நிரூபித்து விட்டீர் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவனங்களை அவர்கள் செலவழிக்கின்றனர். கூட்டங்களுக்கு வர முயற்சிப்பதற்காக அவர்கள் எல்லா காரியங்களையும் அவர்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஏனென்றால் விலை மதிக்க முடியாத மகத்தான முத்தை அவர்கள் கண்டு கொண்டனர். மற்ற காரியங்கள் எல்லாம் மிகச் சிறியவைகளாயிருக்கிறது. அவர்களை ஆசீர்வதியும் பிதாவே. இன்று காலையில் பிரசங்க பீடத்தின் மேல் கர்த்தாவே கைக்குட்டைகள் கிடக்கின்றன. ஒருவேளை அவைகளில் சில இன்றைக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனை இரவுக்கு முன்னதாகவே அனுப்பப்படலாம். ஓ நித்தியமான தேவனே, கீழே நோக்கி பாரும். நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் அறிவேன். நீர் திரையிடப்பட்டிருக்கிறீர். கைகுட்டைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறிய திரைகளை, சிறிய உருமாள்களை, குழந்தைகளுக்காக சிறு காலுறைகளையும் நான் அனுப்புகிறேன் கர்த்தாவே. நான் அவைகளை சிறிய திரை அடையாளங்களாய் அனுப்புகிறேன். உம்முடைய வார்த்தையானது அதன் பேரில் இன்று காலையில் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி என்ற முறையில் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்பதன் அடையாளமாக நான் என் கரங்களை, என்னுடைய சரீரத்தை அவைகளின் மேல் வைக்கிறேன். விசுவாசத்தினால் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதே காரியத்தை செய்கிறோம் கர்த்தாவே. வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக. அந்த வயதான கிண்ணறக்காரன் அந்த கிண்ணறத்துக்கு செய்தது போல கர்த்தாவே, இங்கிருந்தே வார்த்தையை உம்மால் வாசிக்க முடியும். வல்லவனின் கரத்தில் வில்தண்டு இருக்க அது சரியான ராகத்தை வாசிக்க செய்யும். அப்பொழுது அவர் முழுமையாய் காட்சியளித்து நிற்கிறதை நாம் காண்போம். அந்த பழைய கிண்ணறத்திற்கு அவர்கள் ஒன்று கொடுக்க மாட்டோம் என்ற போது, அதற்கு ஒன்றையும் கொடாதிருந்த பொழுது அந்த ஜனங்கள் என்னமாய் அந்த நாளில் நினைத்திருப்பார்கள். அவர்கள் அதை வேண்டாம் என்றனர். அதை அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அதில் வல்லமையை காட்டக்கூடிய ஒருவர் ஒருமுறை அதை எடுத்த போது, அப்பொழுது அவர்கள் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் அதை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கொடுத்தனர். அதன் பேரில் அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருந்தனர். அப்பொழுது அது அதிக காலம் கடந்ததாய் ஆயிற்று. இனி காலம் செல்லாது என்று தேவ எக்காலம் முழங்கும் போது சில சமயத்தில் அந்த விதமாயிருக்கும். நோக்கி பார்த்து பரியாசம் பண்ணப்பட்டவர்கள் திறக்கப்பட்ட திரைக்கு அங்கே முன்னால் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட செய்யப்படுவதை காண்பார்கள். மற்றவர்களோ அதற்காக ஓலமிடுவார்கள். ஆனால் அதிக காலம் கடந்ததாக இருக்கும் என்று நீர் கூறினது போன்று இருக்கும். அவர்கள் கல்யாண விருந்துக்குள் சென்று விட்டனர். அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த காலையில் யாவரும் விசுவாசிக்கும்படியாக செய்யும் பிதாவே, ஒவ்வொரு சுயநல திரையையும், ஒவ்வொரு அவிசுவாசமும் திரை உடைத்துக் கொண்டு போய் விசுவாசிகளுக்கு முன்பாக வல்லமை உள்ள ஜெயங்கொள்கிறவர் தாமே. திரை நீக்கப்பட்டிருக்கிறதை காண்பார்களாக. ஏனென்றால் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீர் செய்து கொண்டு இருந்தது போன்று கர்த்தாவே உம்மை எங்கள் மத்தியில் காண்பித்தரலும். காணக்கூடிய விதமாக நாங்கள் உமக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் அந்த வண்ணமாகவே எப்பொழுதும் இரும். அந்த வேட மாறுதலாகிய என் மார்பே மாற்றப்பட்டு நீர் மீண்டுமாய் மனுஷகுமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் ஆகின்றீர். இதை அழியும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய். நாம் யாவரும் ஜெபத்தில் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கையில், இங்கே இருக்கின்றவர்கள் சிலர் உள்ளே அல்லது வெளியே இருக்கிறார்களா என வியக்கின்றேன். ஒரு பீடத்து அழைப்பை விடுக்க இங்கே வழியே இல்லை, ஏனென்றால் இடவசதி இல்லை. ஆனால் நீங்கள் உத்தமமாக இது சத்தியம் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று நான் வியக்கின்றேன். யோவாவின் நாட்களில் இருந்தது போல, மோசேயின் நாட்களில் இருந்தது போல, கிறிஸ்துவின் நாட்களை போல, இந்த குழப்பமானதும் விஞ்ஞான ரீதியுமான நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் பிதாவான தேவன், அவருக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு நமது மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாளிலே விசுவாசிக்கிறீர்களா? விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட இந்த அக்கினி சம்பவமானது அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சிறு பையனாய் இருந்த போதே என்னோடு பேசி நான் இங்கேதான் ஜீவிப்பேன் என்றும் என்ன சம்பவிக்கும் என்று கூறினார். அதை குறித்து உங்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆற்றங்கரையில் இந்த ஊழியம் முதலாவது எழுப்புதல் துவங்குவதற்கு முன்னர் அவர் ஆகாயத்தில் தோன்றி அவர் தம்மை தாமே அடையாளம் காட்டி கட்டளையை கொடுத்தார். இந்த எல்லா ஆண்டுகளாயும் நான் அதையின் இருதயத்தில் மறைத்து கிறிஸ்துவை திரையிட்டுக் கொண்டிருந்தேன். அதே அக்னி ஸ்தம்பம் வாக்களித்தபடியாய் வார்த்தையை வியாக்கியானித்தது. நாம் கடைசி நாளில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் உங்களை அந்த திரைக்கு வெளிப்பக்கமாய் இருக்க கண்டால் வெளியே இருப்பது என்றால் மரணமாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தினால் இன்று காலையில் தேவனுடைய உதவியினால் கர்த்தாவே உம்முடைய உதவியை கொண்டு அந்த திரைக்குள்ளாக நான் உடைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் போய் தேவனுடைய முழு வார்த்தையும் காண விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? ஒரு மோசேயாக இருக்க முயற்சியாதீர்கள். ஒரு ஆரோனாக இருக்க முயற்சியாதீர்கள். அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் யாரோ அந்த வண்ணமாகவே இருங்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருங்கள். உங்கள் தலைகள் வணங்கி இருக்க தேவனுக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனாகிய கர்த்தாவே திரைக்கு உள்ளாக வர எனக்கு உதவி செய்யும் என்று கூறுவீர்களாக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அந்த கரங்களை பாருங்கள். வெளியே இருப்பவர்கள் நினைவிருக்கட்டும், உங்கள் கரங்களை ஒரு கால் நான் காணாமல் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நான் அதை பார்ப்பதினால் அதற்கு அதிக தகுதி வந்து விடாது. தேவன் அதை காண வேண்டும். எனக்கோ வெறுமனே ஒரு வித்து எங்கேயோ விழுந்திருக்கிறது என்பதை காண்பதற்கு மட்டும்தான். ஆனால் தேவனோ உண்மையான இருதயத்தை காண்கிறார்.
கரங்களை உயர்த்தாமல் இருந்து யாராவது அங்கே இருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது உயர்த்த விரும்பினால் ஜெபத்தில் நினைவு கூறப்பட கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இன்னும் திரையின் ஊடாக கடந்து செல்லாத இவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அங்கே வெளியே இஸ்ரவேலரை போன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் இதற்குள்ளாக உடைத்துக் கொண்டு போய் அந்த மகத்தான சிக்கினா மகிமையை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மாம்ச பிரகாரமாகவும் காணவில்லை. புகைப்பட கருவியின் ஒரு இயந்திர கண்ணானது அவ்வளவு வேகமாக அந்த படத்தை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அதை திரும்பவுமாக படம் பிடித்து விட்டது. கர்த்தாவே, நீர் உம்மை தாமே வெளிப்படுத்துகிறீர். வல்லமையுள்ள தேவன் விசுவாசிக்கு திரை நீக்கப்பட்டிருக்கிறார். அவ்விசுவாசிக்கோ அவர் இன்னமும் திரையிடப்பட்டிருக்கிறார். ஆனால் விசுவாசிக்கோ திரை நீக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் உடைத்துக் கொண்டு போய் கர்த்தாவே அவருடைய மகத்தான பிரகாசத்தையும் மகிமையும் காண்பார்களாக. இன்றிரவு நாங்கள் சபைக்கு திரும்ப வருவதற்கு முன்னதாக அவர்களுடைய இருதயங்கள் மாறியிருப்பதாக. அவர்கள் எல்லாரும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரப்பப்படுவார்களாக. அவர்களிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை வல்லவர் தாமே எடுத்து அதை வார்த்தைக்கு கொண்டு போவாராக. இதை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் பிள்ளையே, விசுவாசித்து ரட்சிக்கப்படு என்ற ராகம் திரும்பி வருவதாக. பிதாவாகிய தேவனே, இப்போது அவர்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதற்கு மேலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் இது செய்கிறோம். அதெல்லாம் இப்பொழுது உம்முடைய கரத்திலே இருக்கிறது. பிதாவே, அவர்களை உம்மிடத்தில் கொடுக்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Wonderful, wonderful, Jesus is to me the Counselor, Prince of Peace, Mighty God is He, in saving me, the keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer prays. I once was lost, now I'm found, free from condemnation. Jesus gives liberty and a full salvation, saving me, keeping me from all sin and shame. Wonderful is my Redeemer, praise His name. Oh, wonderful, wonderful Jesus is to me the Counselor, the Prince of Peace, the Mighty God is He. Oh, saving me, keeping me from sin and shame. Wonderful is my Redeemer, praise His name.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? வல்லமையுள்ள ஜெயம் கொள்ளுகிறவர், வார்த்தை மாம்சமாக ஆக்கப்பட்டவர், நமக்கு முன்பாக திரை நீக்கப்பட்டவர், அல்பாவும் உபேகாவுமானவர், இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர், தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாய் இருந்தவர் தாவீதின் குமாரனாய் இருக்க போகிறவர். அவர் நின்று கொண்டிருக்கிறதை எத்தனை பேர்கள் காண்கிறீர்கள்? நீங்கள் அதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா? ஒவ்வொரு காலத்திலும் தம்மை தாமே திரை நீக்கிக் கொண்டு விசுவாசிக்கு கொண்டு வரப்படுகிறார். தம்மை அவிசுவாச நிலத்திலிருந்து மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொள்கிறார். அவர் ஒரு திரைக்கு பின்னால் மறைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் தாமே ஒவ்வொரு திரையும் உடைக்க அவரை இருக்கிற வண்ணமாக நாம் காண்போமாக. Side of
of Jordan, in the sweet fields of Eden, where the tree of life is blooming, there is rest for me. Jesus,
நீங்கள் யோர்தானை இப்பொழுது கடக்க விரும்பவில்லையா? அநாகரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றது நீண்ட காலம் அல்லவா. நாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கடந்து போவோமாக. இப்போது நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துவோமாக. அது உங்களுக்கு ஒரு நல்லுணர்வை கொடுக்கவில்லையா? ஓ, எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது, அப்படியா இல்லையா? வல்லவரின் கிண்ணற வில் தண்டை வார்த்தையின் ஊடாக இழுக்கின்றதை உங்களால் கேட்க முடியவில்லையா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அவரை நேசிக்கிறேன், நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இது பரலோகமா இல்லையா? ஆமேன். எனக்கு அந்த வார்த்தையின் தன்மைகள் பிடித்திருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இனிமையான தாழ்மையான வழியில் எனக்கு அதை அப்படியே பிடித்திருக்கிறது.
In the sweet immortal of Eden, what will I find there? Where the tree of life, that was in the Garden of Eden, blooming, there is rest for
நீங்கள் போக வேண்டுமா? அவர் எல்லா விலங்கையும் முறிக்கிறார்.
Jesus break every tradition, every fetter. Jesus break every fetter. All denominations, all creeds.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அவரை நேசிக்கிறேன். அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அற்புதமானவர் என்று ஏசாயா கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. என்னுடைய இருதயத்தை அசைக்கிறது. அவர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதற்கு முடிவே கிடையாது. நான் இதற்குள் 33 வருடங்களாக இருக்கிறேன். இந்த விதமான உணர்வோடு வருகிறேன். அவர் தாமதித்தால் ஒரு நாளில் நான் கண்களை மூடப் போகிறேன். நான் அதே விதமாகவே வெளியே போகிறேன். ஆமென்.
Mighty God is He. He's saving me. He's keeping me from sin and shame. Wonderful, my Redeemer, praise His name.
இந்த நாள் முழுவதுமாகவே இதிலேயே என்னால் இருக்க முடியும். நான் பாடினால் ஆவியில் பாடுவேன். நான் பிரசங்கித்தால் ஆவியில் பிரசங்கிப்பேன். நான் நடந்தால் நான் ஆவியில் நடப்பேன். நான் பேசினால் நான் ஆவியில் பேசுவேன் என்று பவுல் கூறினான். எல்லா காரியங்களும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் செய்யப்படுவதாக. ஆமையா? ஆமேன். அது எல்லாமாய் தேவனுடைய சத்தியமாயிருக்கிறது. நான் அவரை திரைநீக்கப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக காண்கிறேன். அவர் கோட்பாடுகளை தாபனங்களை பின்னிட்டு இழுக்கிறதை காண்கிறேன். அவர் நம்பிக்கைகளை, கல்வி திட்டங்களை, எல்லா காரியங்களையும் பின்னிட்டு இழுத்து விட்டு முன்னாக நடந்து வந்து நிற்கிறதை நான் காண்கிறேன். கோட்பாடுகளால் அவரை ஜெயித்துவிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தாபனங்கள் அவரை ஜெயிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலக சபைகளின் ஐக்கியத்தால் அவரை ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லா விலங்குகளையும் முறித்து பாதாளத்தை கிழித்து திறந்து முத்திரைகளை உடைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாய் இருப்பதை நமக்கு அவரை திருநீக்கி காண்பித்தார். ஆமென். நான் அவரை நேசிக்கிறேன்.
Take the name of Jesus with you, a child of sorrow and of woe. It will joy and comfort give you. Oh, take it everywhere you go. Precious name.
நீங்கள் சரியான காரியத்தை நோக்கிக் கொண்டிருக்கவில்லை என்று சாத்தான் உங்களை சோதிக்க முயற்சித்தால் இயேசு செய்தது போன்றே வார்த்தையை அவனுக்கு குறிப்பிட்டு காட்டுங்கள். புரிகின்றதா? பார்த்தீர்களா?
ஆமென்.
சுமார் 6 மணிக்கு உள்ளே வருவான். ஜெப வரிசையில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஜெப அட்டைகளை கொடுப்பான். நாம் அதை செய்வது மேலானது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் செய்வதாக இல்லை, கூட்டமாய் இருப்பதனால் நாம் அதை செய்வது நல்லது. நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அவரை நினைவில் வையுங்கள். அவரை எப்பொழுதும் உங்கள் சிந்தையில் வையுங்கள், உங்கள் இருதயத்தில் வையுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் பாருங்கள், இயேசுவை உங்களுடைய சிந்தையில் வைத்திருங்கள்.
The name of Jesus with, listen, as a shield from every snare.
What happens? When temptations round you get, what must you do? Just breathe that holy name in prayer. Precious name.
Precious name.
Oh, how sweet. Oh, how sweet.
Oh, above earth
and joy.
இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோம். போதகர் இங்கே வந்து ஜெபம் செய்து முடிக்க முடியுமா என்று நான் அவரை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் நெவில், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நெவில்.